அபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யாம். இந்த பூலோகத்திலே பகவான் ஸ்ரீராமச்சந்திரனாக அவதரித்து எண்ணில் அடங்காக நன்மைகளை செய்து போனான். அவன் அவதரித்து ஒரு மனிதனைப் போலவே வாழ்ந்தது நம் எல்லாருக்குமே ஓர் முன்னோடியாக உள்ளது. இராமாயண கதை ராமனை பற்றி பேச வந்தது. வால்மீகி பகவான் ஆதி காவியமாக எழுதி வைத்தது. அந்த கதை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதென்றும் 500 சர்க்கங்கள் உள்ளதென்றும் பார்த்தோம். இது சிறிய ராமாயணம். இதை விட மிக பல மடங்கு பெருத்ததாய் சதகோடி பிரவிஸ்தரமான ராமாயணம் பிரம்மாவின் சத்தியலோகத்திலே உள்ளது. அந்த அளவுக்கு நம்மால தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தாலே பிரம்மாவே உள்ளம் இறங்கி நாரத பகவான் மூலமாகவும் வால்மீகி மூலமாகவும் நமக்கு அதே ராமாயணத்தை சுருக்கி கொடுத்தார். ஏன்னா பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் ஆயுசு ரொம்ப ரொம்ப அதிகம். அவர்களால் அவ்வளவு நீளமா இருக்கிறத படிக்க முடியும். ஆனா நமக்கு ஆயுசு குறைவா இருக்கிறதுனாலே நமக்கு இயன்ற அளவுக்கு 24,000 ஸ்லோகங்களை கொடுத்தார். ஆனால் அதுவே நம்மால் படிக்க முடியலையே, அதுக்கு ஏதான சுருக்கம் உண்டா என்று கேட்டால் ஒரே ஸ்லோகத்தாலே ராமாயணத்தின் சுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி அப்படிங்கிற ஸ்லோகம். யார் ஒருத்தன் நேர் வழியிலே நடக்கிறானோ அவனுக்கு குரங்குகள் கூட உதவும். யார் ஒருத்தன் மார்க்கம் தப்பி தவறான மார்க்கத்திலே நடக்கிறானோ அவனை கூட பிறந்த தம்பி கூட விட்டுட்டு போயிடுறான். இவ்வளவுதான் நம்ம ராமாயணத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ராவணன் குமார்க சஞ்சாரம் பண்ணினான், துர்மார்க்கத்திலே சென்றான். அவனுடைய கூட பிறந்த தம்பியான விபீஷணனே அவனை விட்டு விட்டான். ராமன் நேர்வழியிலே நடந்தான், அவனுக்கு குரங்குகள் கூட உதவி புரிந்தன. அப்ப ராமனை போல் இருக்க வேண்டும், ராவணனை போல் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம இந்த சாஸ்திரத்திலேயும் தெரிஞ்சுக்க போறோம். அதை அறிவிக்கிறதுக்காக இன்னும் பல பல விதங்களில் பல பல அர்த்தங்களை சேர்த்து வால்மீகி நமக்குன்னு கொடுத்துள்ளார். ஒரு வேப்பங்கொழுந்து அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒத்துடுமா? அதை சர்க்கரையில தடவினாத்தானே சாப்பிடும். அது போல ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் சில சமயம் ஜீரணிக்க முடியாமலே போகலாம். அத கதைங்கிற ஒரு சக்கர தடவி சிறந்த காவியமாக நமக்கென்று வால்மீகி பகவான் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ராமாயணத்திலே முதல் 2 நாட்கள் நாம் சிலவற்றை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றோம். முதல் நாள் ஸ்ரீ ராமஜனனம், ராமன் அவதரித்தார்ங்கிறத பார்த்தோம். அடுத்த நாள் அதாவது நேற்றைய தினம் ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணம் நடந்தது என்பதை பார்த்தோம். சீதா கல்யாணம் வரைக்கும் பார்த்துள்ளோம். இனி கல்யாணம் முடிந்து பெண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு திரும்பி வந்தார்களா? வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டு சரித்திரம் எப்படி போச்சுங்கிறதை இன்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தலைப்பு பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகையை தன் தலையாலே ஏந்தி கொண்டு பரதன் நந்தி கிராமத்துக்கு வந்து அரியாசனத்தில் பாதுகையை அமர்த்தி அதற்கே பட்டாபிஷேகம் செய்வித்து அந்த பாதுகையை கொண்டே மேற்கொண்டு ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் ஆண்டான் அப்படிங்கிறது சரித்திரம். அது எப்படி பாதுகையை கொண்டு ராஜ்யத்தை ஆள முடியுமா? பரதன் என்னத்துக்காக ஆள வேண்டிய நிர்பந்தம்? தசரதன் எங்க போனார்? ராமன் எங்கே? இப்படின்னு பல கேள்விகள் நம் மனத்துல உதிக்கு முடியும். அது எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு நாம பதில் பார்க்க போகிறோம். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் முடிந்தது. இயம் சீதா மமசுதா சஹதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிங்கிருந்தீஸ்வ பாணினா. ராமா இதோ சீதை, இயம் சீதா, இதோ சீதைன்னு ராமனுக்கு தெரியாதா? ஜனகன் தொட்டு காட்டினாத்தான் அதோ சீதைன்னு தெரிஞ்சுக்கணுமாண்ணா. வேடிக்கையா சொல்லுவார்கள், ராமன் ஜனகபுரியில நுழைஞ்சதுல இருந்து முதல் நிமிஷத்திலே உப்பரிகையிலேருந்து சீதையை பார்த்துட்டான். ஒல்லி அது பார்த்ததுல இருந்து எங்கு பார்த்தாலும் சீதை சீதை சீதையாகவே காட்சி அடிக்கிறாளாம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் எப்ப தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் அவ முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தரை கண்டு பயந்து போயிட்டோம்னாலும் கனவுல கூட அவர் முகம்தான் நமக்கு ஞாபகம் வந்து பயப்படுத்தும். விருட்சே விருட்சேஜ பசியாமி சிறகிட்டாஜராம்பரவு சொல்லுவார்கள். அதை போல இப்ப ராமனுக்கு எங்கு பார்த்தாலும் சீதாதேவனுடைய முகம்தான் ஞாபகம் வருது. இப்ப இங்க நின்றுட்டு இருக்கிற எல்லாருமே சீதையாட்டம் இருந்துட்டா மாலை யாரு கழுத்துல போடுறது? அதை யானும் குழம்பி போட போறாருங்கிறதுக்காகத்தான் இயம் சீதா, தோருக்கா சீதை, இந்த சீத கழுத்துல ராமா மாலையிடு. ரெண்டாவது அர்த்தம் பெரியவாசன் சாதித்தார், ராமனுக்கு இருமாப்பாதிகம், தான் தான் ஆணழகன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதிகம். எப்பவும் அங்கேயே தான் பார்ப்பார், கீழே பார்க்கவே மாட்டார், நாமே பார்க்கறது இல்லை. ராமன் பார்ப்பன நிஜமாவே அழகன், நிஜமாவே உயர்ந்தவன், அதனால அவர் கீழே பார்க்க மாட்டார். நம்ம ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கிறவள் பார்த்து சொல்லுவோம், கொஞ்சம் கால்லையும் கண்டிருந்தா தேவையானு. அது போலதான் ராமன், அவர் மோட்டு வடையே பார்த்துட்டு இருக்கார். ஜனகன் யோசித்தான், இதெல்லாம் சீதையே திரும்பி பார்க்காமல் தானே அகங்கரிச்சுட்டு இருக்காரே. எம் சீதா ராமாதோ சீதை இருக்கா, ஒரு நிமிஷம் திரும்பிப்பார், இவளை பார்த்த விற்பாடு உன் முகத்தை திருப்பிக்க முடியும்னா திருப்பிக்கும், அது முடியாதுன்னு அர்த்தம். எம் சீதா மமசுதா, இவள் இயம் சீதான்னு சொன்ன உடனே பிறப்பினுடைய ஏற்றம் பேரழகி அப்படின்னு ஜனகன் சொன்னார். ராமன் யோசித்தார், அழகு இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ற முடியுமா? அழகே ஆபத்துல கொண்டு போய் முடிஞ்சு போடலாமே, அதனால அழகிங்கிறதுக்காக பண்ணிக்க மாட்டேன். இன்னும் பதில் பேசாம இருந்தார். மமசுதா ராமா யாரோ நினைச்சுக்காதே, நான் பெற்ற பெண், ஜனகனுக்கு அகங்கார மமகாரம் துளி கூட கிடையாது, அது அத்தனையும் துறந்தவன். யாஜ்யவர்க்கியர் இடத்திலே குருகுலவாசம் பயின்றிருக்கார் ஜனகர் மகாராஜா. ஆனா இன்னும் அவரிடத்துல அர்த்தம் கேட்டுக்கணுங்கிற ஆசை. ஒரு நாளும் ராஜா வந்தா தான் பாட ஆரம்பிப்பார் யாஜ்யவர்க்கியர். அதை கண்ட மத்த ரிஷிகளுக்கெல்லாம் கோபம், பொறாமை, ராஜாங்கிறதுக்காக ஏதோ நிறைய கொடுத்து வச்சிருப்பவர்கள் இருக்கு, அதனாலாம் அவர் வந்தா தான் இவர் பாட ஆரம்பிக்கிறேங்கிறார், நம்ம எல்லாம் என்ன கொடுப்போம், அதனாலதான் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறார் இப்படின்னு அவள் எல்லாம் தப்பா நினைச்சிருந்தான். யாஜ்யவர்க்கியர் யோசித்தார், இவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். ஒரு நாள் பாடம் நடந்துட்டே இருக்கிறச்சே தன்னுடைய யோக மகாத்மியத்தால் மிச்சிலாதேசம் பத்தி எரிகிறா போலே காட்டினார், உண்மையல்ல பொய்யாக பத்தி எரிகிறா போலே காட்டினார். அந்தந்த ரிஷி ஓட்டமா ஓடிவிட்டான், இவர் ஒன்னார் அவர் ஒன்னார் அவர் ஒன்னார், எல்லாரும் ஒரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டான். திரும்பி வந்து அவ வாசனத்துல உட்கார்ந்து விட்டான். ஜனகன் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை, எங்க உட்கார்ந்துருந்தானோ அப்படியே உட்கார்ந்தான். உடனே ஆக்கியம் வைக்க ரிஷிகளை பார்த்து கேட்கிறார், உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன காணா போயிருக்கும்? ஒரு ஜோடி பூனல். உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன காணா போயிருக்கும்? ஒரு மாந்தோல். உமக்கு ஒரு கமண்டலம். ராஜ்யமே எரியது ஜனகனுக்கு, அவன் தான் ஆசனத்தை விட்டு அசைய காணும், உமக்கு என்ன பவசரம் அப்படின்னு யாக்கியம் வைக்கர் கேட்கிறான். அதுக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் தெரியல. ஜனகன் பதில் சொல்றார், நான் எழுந்திருக்காததுக்கு காரணம் சொல்லிடுறேன், உமகிட்ட பல தடவை கேட்டிருக்கேன், நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தகதி பாவகா நச்சைனன் கிளேதையன் தியாபா ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச ஆத்மா என்றென்றும் அழியாது, சரீரம்தான் அழியும். நிமிஷத்துல யோசித்து பார்த்தேன், இது யோகத்தாலே பொய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆத்ம விஷயமான சிந்தனம் இருக்கிறவன் சரீரத்தை கவலைப்பட மாட்டான், அதனாலதான் நான் நகரவே இல்லை அப்படின்னு ஜனகன் யாஜ்ஞவல்கிய இடத்துல சொல்ல, ஜனகா என்கிட்ட சொல்லாதே, உட்காண்டுகிட்ட சொல்லு, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆனா இவர்கள் ஆறுதலும் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொன்னேன், ஒத்தொத்தருக்கும் சரீரத்தில் ஆசை ஜனகா, அதனாலதான் என்ன கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஓடினார்கள். இதோ ஜனகன் நகராம உட்காண்டார் பாருங்க. கண்ணனுடைய கீதையில் யாருடைய பெயரையும் அவர் சுலபத்தில் சொல்லிட மாட்டார், பேசுறது பகவான் அப்படி இருந்துச்சு, யாரையானு மேற்கோள் காட்டி அவரிங்கான்னு பேசுகிறார். ஆனா ஜனகனுடைய பெயர் எடுக்கிறார். ஜனகனை பத்தி சொல்லும் போது, கர்மயோகத்தினால சித்தி அடைந்தவர்கள் கர்மனைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்ம மார்க்கத்தாலே சித்தி அடைந்தவர்கள் ஜனகன் தலைவன் அர்ஜுனா புரிந்து கொள். ராமாயண காலத்திலேயே தம் மாமனார கொண்டாடணும்னு ராமனுக்கு ஆசை கொண்டுது, ஆனா ராமன் ஒத்தனையும் கொண்டாட மாட்டார். அவர் சக்கரவர்த்தி திருமதன் புரிய மாட்டார், நிமிர மாட்டார், ஒத்தனையும் திரும்பி பார்த்துட மாட்டார். அவர் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். அதனால அந்த மாமனார் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் வந்து சொல்லியோர் இவர் யாரை வேணா பேசுவார், என்ன வேணா பேசுவார். அதனால பழச இப்ப ஞாபகம் வச்சிருந்து நேர பழைய மாமனாரை கொண்டாடிட்டான். ஜனகன்தான் கர்மனை சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, ஜனகன் முதலானோர் கர்மயோகத்தாலே மோட்சம் பெற்றவர்கள், அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறவர் ஜனகன், யாஜ்யவல்கியராலே மெச்சப்பட்ட சிஷ்யன். ஆனா அவர் இப்ப ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், மம சூதா எம் பெண், என்னே தெரியாதே ஜனகருக்கு இப்ப என்ன திடீர்னு எம் பெண்ணு இந்த ஸ்லோகத்துல சொல்றார், வியாக்கியானத்தில் எழுதினார். மமக்காரன் துளி கூட இல்லாதவன் கூட சீதைய பார்த்தா எம் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுவான். அத்தனை குணவத்தி சொல்லியோ அவள், அதனாலதான் அந்த குணசாலியான பெண்ணை பார்த்து இவ என் பொண்ணா இருக்க கூடாதா அப்படின்னு யாருமே ஆசைப்படுவர்கள்னா அதைத்தான் ஜனகனும் சொல்லிக் கொள்ளுகிறான். ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மேசுதா, மேசுதா என் பெண் சீதை, ஜனக குலத்துக்கே சுந்தரி, ஜனக குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்கென்னே வந்திருக்கிறாள். பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்க்க, புகுந்த குலத்துக்கு புகழ் தேட சீதாதேவி திருவவதாரம் பண்ணினாள். திருக்கல்யாணம் நடக்கும் போது 12 வயசு ராமனுக்கு, 6 வயசு சீதை. இந்த கதை எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டு வெளியில போடுறாளு, கூனி வரம் கேட்டதுக்காக வெளியில போடுறார்கள். போன விற்பாடு சித்திரகூடத்துக்கு போய் சேர்கிறார்கள். அங்கிருந்து தண்டகாரண்யத்தை நோக்கி போறச்சே முத முதல்ல அத்திரிய அனசூய ஆசிரமத்துக்கு இவா போறா. அப்ப அனசூய ராமனை பார்த்து சீதையை பார்த்து பேசிட்டு இருக்கா. அத்திரி பகவான் ராமனிடத்துல பேசுறார், சீதை நடத்துல அனசூய பேசிட்டு இருக்கா. அங்கதான் கல்யாண சரித்திரத்தை இன்னும் நன்னா சொல்லியிருக்கா. ஏன்னா அவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்கா, சீதை கல்யாணம் நடந்தாமே ஆறாறுலாம் இருந்தா என்ன சீர்சனத்தி பண்ணா, இதெல்லாம் அனசூய கேட்டு இருக்கா சீதை நடத்துல. அப்ப சீதை சொல்றா, பதி சங்கயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவ கதாரம் நாசசார அப்ளவோயதா, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து கல்யாணமே ஆலே அப்படின்னு என்னுடைய தகப்பனார் கடல்ல ஊதுட்டார் அப்படின்னா சீதை. சிந்தார்ணவ கதாரம் நாசசார அப்ளவோயதா, அவளுக்கு தூக்கி வாரி போட்டது, உங்க ஊர்ல நாட்டுல கடலே கிடையாது சீதை, நீங்க நேபாளத்துலன்னா இருக்கீள், அங்க கடல் இல்லையே, எங்கிருந்து கடல்ல விழுந்தார்னா தண்ணீர் கடல்ல இல்லை கவலை கடல்ல உழுதுட்டார் எனக்கு தகப்பனார். அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, எனக்கு கல்யாணமே ஆலையே வயசாயிட்டு போறது எனக்கு சீதை, அப்படி என்ன வயசு உனக்குன்னா, என் வயசு 6, அதனாலதான் ரொம்ப கவலைப்பட்டு போட்டார் எங்க தகப்பனார். 6 வயசாயிடுத்தே இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆலையேன்னு சட்டப்த பூர்த்திக்கு முதல் நாள் பண்ணிக்கிறத பத்தி பேசவே வேண்டாம். அப்புறம் என்ன இப்ப எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுட்டோம்னா நாளைக்கு சட்டப்தி பூர்த்தி ஆனா அதுக்குள்ள கல்யாணம் மட்டும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம வச்சிருக்கோம். அதனால சிறு வயசுலே அதற்குன்னு எதை ஏற்றுக்குமோ, நாட்டு அரசாங்கம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ, அந்த வயசு வந்த உடனேயாவது கல்யாணம் பண்ணுறது நல்லது இல்லையா, அந்தந்த வயசுக்குன்னு அதை அவசியம் நிகழ வேண்டும். பெண்களுக்கு 18 ஒத்துனுட்டான், 18 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணிவிடலாம், வேண்டாம் படிப்பு எழுத்து முடியணுமா 22 அப்பவானு பண்ணுடுறதுதான் நல்லதே தவிர, அப்படின்னா கூட கொஞ்சம் வயசு வித்தியாசம் வச்சா பிள்ளைக்கு 26 கிட்ட ஆயிட போறது, அதுக்கப்புறம் ரசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பல விஷயங்களுக்கு உடம்பு சக்தியே இருக்கா, நம்ம தர்ம மார்க்கத்தை நடத்தணும்னு சொன்னா அதற்கேற்ற உற்சாகம் இருக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர அந்த உற்சாகம்லாம் போன பிற்பாடு 12 பிரயோஜனமே இருக்காது. ஆகையாலே ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு வயசு 6, இவா ரெண்டு பேருக்கு அப்பதான் கல்யாணம் நடந்ததுதான், திருக்கல்யாணம் ஆயிடுத்து. இயம் சீதா மம சுதா, ஆக என்னுடைய பெண் சீதை, என்னுடையான்னு சொன்னதுனாலே உயர்ந்த குலத்தில் பிறந்தவள், தர்மம் தெரிந்தவள், இயம் சீதான் அழகின்னு சொன்னார், மம சுதா என்னோட பெண்ணுன்னு சொன்னார், சகதர்ம சரித்தவ குணம் எப்படியோ ராமனுக்கு இன்னும் சந்தேகம் போல, சக தர்ம சரித்தவ நீ தர்ம மார்க்கத்தில் நடந்தால் அவளும் பின்தொடர்ந்து அதே தர்ம மார்க்கத்தில் வருவள், ராமா அதுக்கு நீ கண்டபடிக்கு போனியானா அவ பின்தொடர்ந்து வரமாட்டா, நீ தர்மத்துல நடந்தா அவ தர்மத்துல நடப்போ, நீ அதர்மத்தின் வழி போனா வரமாட்டா, தர்மத்துக்கு திருத்தி விடுவள். ஆக எடுத்து சொல்லி திருத்தக்கூடிய சக்தி சீதைக்கு இருந்திருக்கு, இருக்கணும், அது ஓரொரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அதுக்கு தர்ம மார்க்கத்துல கணவன் நடக்கச்சேவே கேள்வி கேட்டுக்க வேண்டாம், அது ஒழுங்கா போயிட்டு இருந்தா அப்படியே விட்டுணும், அது நடக்காத பட்சத்துலதான் எழுந்திருந்து கேள்வி கேட்கணுமே தவிர அவரே ஒழுங்கா நடந்துட்டு இருக்காருனா கேட்டே பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கணும், கணவன் தப்பினாலும் மனைவி திருத்த வேண்டும், மனைவி தப்பினாலும் கணவன் திருத்த வேண்டும். இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான் நாம கண்டுபிடிச்சு வச்சது, எந்த வேதத்திலையும் எந்த உபனிஷத்திலையும் அதெல்லாம் இல்லை. பதிபக்தி இருக்கணும்னு சொல்லிருக்கே தவிர, பாதிபுரத்தியம் இருக்குன்னு சொல்றதே தவிர, தப்பு பண்ணா கேட்டு இருக்கணும்னு எந்த சாஸ்திரமே சொல்லாது. இப்ப ஜனகரே என்ன சொல்லிருக்கா, சக தர்ம சரித்தவ தர்ம மார்க்கத்துக்காகத்தான் ராமா கல்யாணமே பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாள்னா எதற்காக, இருவரும் சேர்ந்து தர்ம மார்க்கத்தை ஆச்சரிக்க வேணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பண்ணி கொள்ளுகிறோம். அது குறிக்கோடா இருக்கணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில சொத்து சேர்க்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நினைச்சாலோ, வெறும் குழந்தை பெறுவதற்கு சுகத்துக்கு நினைத்தாலோ, அந்த வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்காது. தர்மத்துக்காக ரெண்டு பேர் சேர்த்துருக்கோம். இது ரெட்டை மாட்டு வண்டி, ரெண்டு மாட்டு கூட்டிருக்கு. இப்ப வண்டியில ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு பக்கம் இழுத்துன்னு போனா தான் ஒழுங்கா ஊருக்கு போய் சேர முடியும். ஒரு மாடு ஒரு பக்கத்துல இழுப்பேன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் மாட்டு வண்டி அச்சு முறிஞ்சு போய் கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் இருவருமாக ஒரு சேர செல்ல வேணுங்கிறது முக்கியம். நம்முடைய சனாதன தர்மத்தின்படி பார்த்தீர்கள் என்றால், ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுனால் அதற்கப்புறம் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, மந்திரமே இல்லை. அது வேற ஏதாவது மதத்துல வேணா இருக்கலாமே தவிர, நம்முடைய சனாதன தர்மத்தின்படி வேத சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னால் ஒரு தர கைப்பிடிச்சது பிடிச்சதுதான். ஏன்னா அது ஒரு பெரிய உடன்படிக்கை. சப்தபதியின் 7 அடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அந்த அடி வச்சாச்சுன்னா நேற்று பாசர மன்னரும் கடைசியில சீதா கல்யாணத்தின் போது வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்துன்னு அண்டாளுடைய ரொம்ப அற்புதமான பாத்து 10 பாசர் அதுல சாதித்தது என்ன? தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினாம். தீவலம் வருவது ஒரு ஒரு அடியாக 7 அடி எடுத்து வைத்து வருதல். அதை கனாக்கண்டுகிறேன்னா அதுக்கு சப்தபதின்னு பேர். நம்ம இந்து தர்மத்தின்படி நீங்க எங்கேயான ஒரு நீதிமன்றத்துக்கு போனா கூட திருமங்கல்ய காரணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்க மாட்டான். சப்தபதி ஆயிருந்ததுன்னா தான் கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம். அதனால சப்தபதிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதனுடைய கடைசியில வருது, நானும் நீயும் ஓர் உடன்படிக்கைக்கு வருகிறோம், இனி இதை விட்டு நீயும் விலகக்கூடாது நானும் விலக மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை. கையெழுத்தா என்ன இதுன்னு நீங்க கேட்டுருக்கலாம். அக்னி சாட்சி, அது ரொம்பவே முக்கியம். அக்னிங்கிறவருக்கு அக்ர நயதி அக்னி, நம்ம முன்னேற்ற பாதையில கையை பிடிச்சு அழைச்சின் போகலாங்க. அதனாலதான் அவருக்கு அக்னி பகவான் அக்னி பகவான். கல்யாணத்துல அக்னி ஆவாகனம் பண்ணியாச்சு, அவருக்கு தான் பிராதான் இருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய மனுஷா வந்தா அவா வந்தா இவா வந்தாங்கிறதுக்காக அக்னியை விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. இன்னொன்னு, எல்லாரும் இந்த ஓதிடுறதுக்காக வரிசையா வந்து நின்று பாருங்க. இப்பதான் திருமங்கல காரணம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நிறைய செய்ய வேண்டிய வேலை எல்லாம் உண்டு. திருமங்கல்ல காரணம் ஆன உடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கவே கூடாது. லாஜஹோமம் முடிஞ்சு பிரவேச ஹோமம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் ஆனும். அப்புறம் வேணா அதுக்குள்ளே வெள்ளம் கிளம்பியே போடுவா, கவலை விடாதீங்க. அதனால போறவா போயிட்டு போறான். இவர்களை நாளை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். மந்திரம் நாளைக்கு வராது. இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டோம்னா சொன்னது சொன்னது தான். அது ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டு வருஷத்துல இப்ப நம்ம ஆயுசுல எத்தனை தரம் கல்யாணம் பண்ணி போறோம்? ஒரு தரம் பண்ணி போறோம். அப்படியே ரெண்டாம் தரம் பண்ணிக்கிறதா இருந்தா கூட முதல் தரம் பண்ண திருப்தியோடையா பண்ணி போறோம்? நிச்சயமா இருக்காது. ஏதோ ரெண்டாம் தரமா பண்றோங்கிறது நமக்கே தெரிஞ்சு போடுறது இல்லையோ. அப்படி இருக்கிறச்சு அந்த முதல் தரவ வாய்ப்பை நம்ம விட்டே கொடுக்க கூடாது. தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த மந்திரங்களை தெரிஞ்சிருந்து ஆனந்தமா சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பா ஆனந்தமாகத்தான் இருக்கு அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்கேயும் இப்ப ராமனுக்கு சீதைக்கும் சப்தபதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரிவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒத்தருக்கொத்தர் பிரியாமல் சேர்ந்து வாழ வேண்டும். எத்தனை இன்னல்கள் வரட்டும், வர்றத சந்திச்சு தான் ஆகணும். நாம மன ஒருமிச்சிருக்கு, சில நாள் மன ஒருமிக்காக போலாம். கோள் ஆச்சாரம், கிரகங்கள் நமக்கு நிறைய சுத்துறது பாருங்க, அதன்படிக்கு சில சில சமயங்கள் சில இன்னல்கள் வரும். அது குடும்பத்திலையும் வரத்தான் வரும். ஒரு 2.5 வருஷமான அதை தசாம விடணும். அதை ஊதி ஊதி கிளறின்னு இருக்கவே கூடாது. முதல்ல சிலது வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வுங்கிறது நடந்துதான் தீரப்போகுது. 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாதுங்கிறார். இதே 30 வருஷம் சொல்றா தெரியுமா? 12 ராசி, 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12, 2.5, 30. அதனாலதான் ஒரு சுத்து சுத்தினா 30 வருஷத்துக்குள்ள மாறிடுங்குவா. இது நடந்துதான் தீரும். ஒரு சக்கரத்திலே ஒரு இடத்துல ஒரு கருப்பு போட்டு வைங்க, சக்கரத்தை சுத்துங்க, அந்த கருப்பொட்டு கீழே போகத்தான் போறது, அந்த கருப்பொட்டு மேல வரத்தான் வருது. கீழே போடுத்தேன் அழ முடியுமா? மேல போடுத்தேன் திருச்சிட்டு இருக்க முடியுமா? இந்த உயர்வு தாழ்வுகள்ங்கிறது நடந்துதான் தீரப்போது. குடும்பத்துக்குள்ளேயும் சில இன்னல்கள் வரலாம், வராம இருக்காது. ஆனா அது வந்துருத்துங்கிறதுக்காக எக்காரணம் கொண்டு நம்ம விலகிறோம்ங்கிறத நினைச்சு மனசே போகக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாதுங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். என்ன சண்டையோ பூசரோ போட்டுட்டுதான் இருக்க போறோம் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர, மனம் ஒத்து போல, ரசாயனம் ஒத்து போலேன்னு ஆரம்பிக்கிறவர்கள் முதல்ல அது கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். போறோம் அதெல்லாம் ஒத்து தானே தான் போகும். விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கையை தவிர ரெண்டு பக்கத்துல இழுப்பது வாழ்க்கையே கிடையாது. இருவரும் விட்டு கொடுத்து ராமனு சீதையும் படாத கட்டமா பரபிரம்மன் கீழே வந்து பிறந்திருக்கிறச்சே இத்தனை கட்டப்படுறாருன்னா நாமெல்லாம் கர்மாதீனமா பிறந்திருக்கவாளுக்கு எம்மாத்திர சொல்லுங்க. 4 கட்டம் படத்தான் போறோம், 4 சுகம் படத்தான் போறோம். அதனாலே அந்த எண்ணத்தை விட்டுடணும். இதுக்காக சொல்றேன்னா இப்ப எல்லா நாட்டிலயுமே இருக்கு, இது ஒன்றும் பாரதத்துல இல்லை, இந்த கட்டம் இங்கதான் இருக்குன்னு சொல்லலே. ஆனா இங்க சதவீதம் அதிகமா இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். இன்னொன்னு சுத்து வட்டாரத்துல பார்த்தா அந்த மாதிரி நிறைய பார்த்துடுற மொழியோ அதுதான் இன்னொரு பயம். இன்னொன்னு இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லையோ அது பெரிய பயம். அங்கேயாவது அதை போல ஏதாவதுன்னா உடனே கூட இருக்கிறவா என்ன இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு தட்டுறதுக்கு ரெண்டு பேரான இருப்பா, அப்பா அம்மாவான் இருப்பா, மாமனார் மாமியாரான் இருப்பா. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவாவா ஒதுங்கி விடுவா, யார் யாரு பக்கத்து வீட்டுல நடக்கிறதே இங்க தெரிஞ்சுக்க கூடாது சொல்லியது. ஏன்னா அந்த தூரம் தனித்தன்மையை நாம வளர்த்துட்டோம். அப்படி இருக்கிறதுக்கு என்னாகும், ஒத்த முகத்தையே ஒத்தர் பார்த்துட்டே இருந்தாலே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து போடும். அது யாரா வேணா இருக்கட்டும், அவர் பேரழகனா இருக்கட்டும், அவ பேரழகியாவே இருக்கட்டும், அதீத குணசாலியா கூட இருக்கட்டும், இருந்தா கூட எத்தனை நாள் ஒண்ணுகுனே பார்த்துட்டு சொல்லணும். அதுக்குத்தான் சத் சங்கம் சாது சமாகமம்னு சொல்றா. நாலு பேரோட சேர்றோம், சத்துக்களுடைய கூட நாம் இருந்தோம்னால் அவர்கள் பகவத் விஷயத்தை பேச பேச ரெண்டு பேருக்கு ஆனந்தம். இது வெறும் ஆண் பெண்ணுக்கு மட்டும் நடுவில் இருக்கிற உறவா இருந்திருக்கூடாது. இது லௌகிக காமமாக இல்லாமல் வைதிக காமமாக இருக்க வேண்டும். நம்ம காமத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் பக்தியே. பக்திங்கிறது காமந்தான். ராமானுஜர் தன்னுடைய கோட்டியில எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கு என்பர். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் பரம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஜன். தர்ம அர்த்த காம மோட்ச நாலு, இந்த நாலுத்துக்குள்ளே காமந்தான் சிறந்ததுன்னு சன்னியாசி உபதேசம் பண்ணிருக்கார். இது நியாயமா? இது எது கிரகஸ்தன் சொல்றதே தப்பு. சன்னியாசி உட்காந்து காமந்தான் வசத்தின்னு சொல்றாருன்னா அவருக்கு சரியா பட்டுது சொல்றார். ஏன்னா சாஸ்திரம் முழுக்க பக்திங்கிற காமத்தை பத்தி தானே சொல்லிடுது. பக்திங்கிறது வேற ஒண்ணும் அல்ல, அலௌகிகமான காமம். லோக காமம்னா சாதாரணம், பகவானிடத்துல காமம் வந்துச்சுன்னா பக்தி. இவ்வளவுதான் வேறுபாடு தவிர, அதனால நம்ம ஒத்தத்தருக்கும் அது உண்டு. ஆனா அது ஆண் பெண்ணோட நின்றுபடுத்துனா உறவு விரியலாம். ஆனா அதை விட்டுட்டு எல்லாரையும் சேர்த்துண்டு பகவத் காமத்துல ஒன்றா இருக்கோம்னு சொன்னால் மனத்தாங்கல் வரவே வராது, மனத்துக்குள்ள விரிசலே வராது. நம்ம ஒத்தருக்கு ஒத்தர் மட்டும் நின்றுடக்கூடாது, நம்மளுடைய நம்ம வட்டத்தை விரிச்சிக்கணும் சொல்லி. அதனாலதான் இப்போ சீதா கல்யாணம்னு சொல்றோம்னா சீதைய போலத்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு பெண்ணும் ராமனை போலத்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு ஆணும் அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி மனசு ஒருமித்திருந்தார்களோ அப்படி வாழ்றதுக்கு முயற்சிக்க வேண்டாமோ? கஞ்சாடையில ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்காளே, அப்படி இருக்கிறச்சே நமக்கே இவ்வளவு பிளவெல்லாம் வரணுங்கிறது யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒண்ணு இந்த மாதிரி பெரிய சாஸ்திரம்ங்கிற ஒரு நிதி இல்லாத குலத்துல பிறக்கல, நாம பிறந்திருக்கிறது நல்ல இடத்துலதான் பிறந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இல்லாத பேர் எத்தனை பேர் இருக்கா? அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஆனா நமக்கு இத்தனைக்கு வாய்ப்பை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. வாய்ப்பு வாய்ப்பு நீங்க வந்ததுலேருந்து எதுவும் சொல்லிட்டே இருக்கா அப்படின்னா ஏதோ எல்லாம் பாரத தேசத்துல தொலைபேசியில பேசிட்டே இருக்கலாமே அப்படி எனக்கு அது புரியல. இந்த வாய்ப்பு எனக்கு தெரியும். அதனாலே நமக்குன்னு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னு சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையோ. அதனாலதான் சீதா கல்யாணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒத்தருக்கொத்தர் மனது ஒருமித்து வாழ்வதில் இருவரும் எத்தனையோ இன்னல்கள்ல காட்டுல சந்திச்சாலும் அத்தனை தாண்டி நின்னாலும் இல்லையோ, அதுதான் உதாரண புருஷர்களுக்கே லட்சணம். ஓ அவ அப்படி இருந்திருக்கா, நாம அப்ப மாறக்கூடாது. என்னவோ பேசிப்போம், என்னவோ தீர்த்துப்போம். சில சமயம் ராசி சக்கரம் ஒழுங்கா சொல்லலைன்னா ஒரு ரெண்டரை வருஷம் விட்டா தான் நடக்கும். அது என்ன பேசி பார்த்து என்ன சமாதானம் பண்ணாலும் பண்ற சமாதானம்லாம் இன்னும் ஊதி ஊதி கிளறாப்படியே தான் இருக்கும். ஒரு பாய் போட்டிருக்குன்னு வச்சிருந்தோம், அந்த பாயில இருந்து சில சமயம் நானும் ஒரு ஈர்ப்பிச்சு வெளியில வந்துடும். வந்து ரெண்டு விதமான ஆட்கள் உண்டு. ஒரு விதம் அந்த வெளியில வந்ததை உள்ள தள்ளிவிட்டு நூலை வச்சு ஒரு சுத்து சுத்தி அப்படியே அடைச்சு விடுவா, அது ஒரு விதம். அப்பனா பாய் தப்பிச்சிடும் அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு குச்சி வந்ததுங்கிறதுக்காக வரிசை எல்லா குச்சியும் எடுக்க ஆரம்பிக்கிற பாருங்க, அந்த ரகத்துல நாம சேரவே கூடாது. ஒரு குச்சி வெளியில வருதுன்னா பாய் நமக்கு முக்கியமே தவிர ஏதோ ஒரு குச்சி போனதல்ல. அதை உள்ள தள்ளனும் ஒரு சுத்து சுத்தனும் ஒரு அழுத்த அழிச்சுட்டுலாம் நின்றுடும். அதை போல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அதை அந்த பாயாட்டம் பார்த்துட்டு வெளியில வராமல் ஆச்சு இன்னைக்கு ஏதோ சண்டை போட்டுமா விட்டுடும் அப்படிங்கிறதோட விட்டு இடத்தை விட்டு நகர்ந்து போடணும். அது ரொம்பவே முக்கியம். தொண்டரடி பொடியாழ்வார் தெரிவித்தார், போவதே நோயகாகி. ஒரு இடத்துல இருக்கேன், ஏதான சண்டை சச்சரவு பகவன் உன்னை பத்தி யாரான தப்பா பேசினானா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தலையை விட்டுடுவேன் நேர சொல்றாரு தொண்டரடி பொடியாழ்வார். ரொம்ப சாத்விகர். ஆனா அவர் பேசுறார், ராமன் இல்லே கண்ணன் இல்லே நாரான்னு பேசட்டும், சாஸ்திரம் பொய்னு சொல்லட்டும், தலையை விட்டுடுவேன். சரி எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா, இடத்தை விட்டு காதை பொத்தின்னு நகந்தான்னு போடுவேன். நமக்கு அந்த சம்பந்தம் கூடவே கூடாது. வீட்டுல அதை போல சண்டை வர்றதுன்னாலும் இடத்தை விட்டு நகர்ந்துருக்கும். ஆட்டம் ஒரு நாள் கழிச்சு பேசிக்கலாம், ரெண்டு நாள் கழிச்சு பேசிக்கலாம், ஒன்னும் ஆயிடா. அதுக்குள்ள ஆகாசம் எடுத்து கீழ் விழுந்துடாது. இப்போ எப்படியும் வாழ்ந்துருந்தான் இருப்போம். அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, சீதாராமர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, விவாகம் என்பது ஒரு பந்தம், ஆனந்தமான பந்தம். சாஸ்திரத்தை சாட்சியாகவும் அக்னி தேவத்தைய சாட்சியாகவும் கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பந்தம், அதிலிருந்து விலகிறதுங்கிறதுக்கு அபிப்பிராயமே இல்லை. அப்படி ஒன்னு ஆறு மனசுல வச்சுக்கவே கூடாது. சீதாராமர்களுக்கு விவாகம், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவர் பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிங்கன் ஈஸ்வ பாணினான், இவருடைய கையை உன் கையாலே பிடிங்கிறார் ஜனகர். பிரிவாசன் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொன்னார், ராமா இவ கால அப்புறம் நீ கையால பிடிக்கலாம், முதல்ல கையை கையால் பிடி. ராமன் கேட்கிறான், நானாவது இன்னொருத்தருடைய கால கையால் பிடிக்கிறதா என்ன சொல்றேன்? நான் சொல்ல ராமா சாஸ்திரம் சொல்றது, நீ அடுத்து இப்ப சப்தபதி ஆரச்சே கால கையால் பிடிச்சுதான் ஆகணும். ஒரு பெண்ணனுடைய கால் கட்டவர்களை பிடிச்சு ஒருவருடைய அடுத்து வச்சு அம்மிக்கு மேல அந்த காலை தூக்கி வச்சு கீழேந்து மேல பார்த்துன்னு இந்த பிள்ளை மந்திரம் சொல்லணும், ஆதிஷ்டே நமஸ்மா நமஸ்மே வத்வா ஸ்திரா பவ, இந்த அம்மிக்கல்ல போல பெண்ணே மனச திருடமாக்கிக்கோ அப்படிங்கிறது. இதே மந்திரம் பூனல் போலச்சே பிள்ளைய பார்த்து சொல்லுவா உபநயனாறு சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு. அப்ப ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திரோபவ, அது புல்லிங்க இது ஸ்திரீலிங்கம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்திரோபவன் அங்க இருக்கு, ஸ்திராபவன் இங்க இருக்கும். இந்த அம்மிக்கல்ல போல ஸ்திரமாக்கிக்கோ, ஏன்னா புள்ள பிரம்மச்சாரி ஆயிட்டு மேற்கொண்டு குருகுல வாசத்துக்கு போறான், அதனால அங்க ஒண்ணு சுகபோகம்லாம் கிடைக்காது, ஸ்திரமா வச்சுக்கோ. இங்க பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புக்ககத்துக்கு போறா, அதனால நல்லா மனச கல்லாக்கிக்கும். நிறைய பார சுமக்க வேண்டிருக்கும், நிறைய வேலை செய்ய வேண்டிருக்கும், ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அதைத்தான் அம்மி விதிக்க கனா கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான், கைத்தளம் பத்த கனா கண்டேன் தோழினான், பொறிமுகந்து அட்டக்கனா கண்டேன் தோழினான், அச்சுதன் வந்து என் கைபற்றி, அச்சுதனான பகவான் வந்து பின்னு பிராட்டி அவருடைய கையை பற்றி, பொறிமுகந்து அட்டக்கனா கண்டேன் தோழினான். லாஜஹோமம்னு அது பேர், பொறிமுகர்தான் மச்சினன் பண்ண வேண்டியது. மனைவியுடைய தம்பி அண்ணன் இருக்காள், அவ வந்து பெண்ணோட கை வச்சிருந்து அதுக்கு மேல பிள்ளையோட கையை வச்சு பொறிய எடுத்து எடுத்து அந்த பிள்ளையோட கையில வச்சு பிள்ளை ஹோமம் பண்ணணும், பண்ணச்சே அதை பிரார்த்திக்கணும், பிள்ளை பிரார்த்திச்சிருந்து எனக்கு நீண்ட ஆயுஷ பெண்ணே பிரார்த்திப்பா. பெண்ணு அக்னி பகவானிடத்தே தன் கணவனுக்கு ஆயுஷ பிரார்த்திக்கிறார், அந்த மந்திரத்தை அங்க சொல்லும். இந்த கணவன்கள் எல்லாமே ரொம்ப சாமர்த்தியம் அதிகம். வேதமே எப்படி சொல்லி வச்சிருக்குன்னா, இந்த திருமங்கல்ய தாரணம் பண்ற பார்த்தோம், அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கே, அது வேதத்தில் இருக்கிற ஸ்லோகம் இல்லை. சொல்லும் போது மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன கேட்டுனா கண்டே பத்னாமி சுபகே தஞ்சீவ சரதசதம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்ற முடியும், அது ஸ்லோகம் தான், அது மந்திரம் இல்லை. வேதத்துல திருமங்கல்ய தாரணத்துக்கு பிராதானியம் கொடுக்கவே இல்லை, அது சப்தபதிக்குத்தான் பிராதானியம் கொடுத்ததே தவிர, திருமங்கல்ய தாரணம்ங்கிறது ஒரு ஸ்லோகத்தோட இருக்கிறதோட சரி. அந்த ஸ்லோகத்திலே கண்டே பத்னாமி சுபகே, இந்த முடிச்சோடு கூடிய கயிற்சை உன்னுடைய கழுத்தில் கட்டுகிறேன். இந்த கயிறு எதுக்கு தெரியுமோ, மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன கேதுனா, நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு இந்த கயிறு தான் சாட்சி, இந்த கயத்தோட நீ நூறு நூறு வருஷம் இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார்னா என்ன அர்த்தம், நான் நூறு வருஷம் இருக்காருன்னு கேட்டுக்கிறோன்னு அர்த்தம், இந்த கயிறு தான் நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி, இந்த கயிற்று உன் கழுத்தில் நீங்காமல் நீ நூறு வயசு அப்படின்னு பிரார்த்தித்தாலே தனக்காக பிரார்த்தித்துக் கொடுக்கிறான்னு அர்த்தம். சாஸ்திரத்து கொடுத்துருக்கு, ரெண்டு பேரும் ஆனந்தமா நீண்ட ஆயுஷோட வாழணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு. அப்படித்தான் சீதையை ராமனும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்கள், அங்கிருந்து புறப்படுறார். அக்கிட நான் சொன்னா போலே அப்படி காலை பிடிச்சு தூக்கி அம்மி வேற வைக்கிறாளுங்க ஜனகன் ரொம்ப மறைமுகமா சொல்றான், எல்லாரும் பார்க்கறச்சே சீத காலை இப்படி, அதுக்கப்புறம் அந்தரங்கமா நீ தாராளமா காலை பிடிச்சுக்கிறாமா, அதை நான் வேண்டாலும் சொல்லலை, முதல்ல எல்லாரும் பார்க்கும்படிக்கும் காலை பிடிக்கணும், அந்த கால் பிடிக்கிறதா அம்மி விதித்தல் சொல்லுகிறார்கள். ஆண்டாளும் பத்து கோஷரங்களாலே அதைத்தான் கனவாகவே கண்டாள். யம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணின் கிருஹீஷ்வ பாணினா, இவள் கையை உன் கையாலே பிடி. சீத கையை முன்னாடி சொல்லிட்டார் ஜனகர், தன் ராமனுடைய கையை பின்னாடி வச்சுட்டார். இது நியாயமா? ராமா உன் கையால சீத கையை பிடினு சொல்லணும், சீத கையை முன்னாடி சொல்லிட்டு ராமன் கையை பின்னாடி சொல்றாள்னா எது வசந்த கையோ முன்னாடி சொல்லியிருக்கார், அதுக்கு என்ன பண்றது? சீதாதேவனுடைய கை வசந்த கை முன்னாடி சொல்லிட்டார், ராமனுடைய கை தாழ்ந்த கை. ஆழ்வார் ரெண்டு பாசனத்துல சொன்னார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்துகிறவாய் மருந்து அண்டாள் பாசம். அப்ப பிராட்டியனுடைய கை செந்தாமரை கை ஸ்வட்டமா இருக்கு, திருமானுடைய கை அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலமசனி அணியாய், உன்னுடைய கை தாமரை கைன்னு ஆழ்வார் சொல்றார், பிராட்டியனுடைய கை செந்தாமரை கைங்கிறார். திருமால் யோசித்தார், என்ன இப்படி ஒரு சொல்ல அந்த இடத்துல அதிகமா சேர்த்துட்டேன், என் கை செந்தாமரை கை இல்லையா, நான் தாமரை கை, செந்தாமரை கை இல்ல உன் கை, அதனாலதான் அவ கைய வசத்தியா சொல்லிட்டேன், என்ன இப்ப என்னை விட அவரிடத்துல ஏற்ற கண்டுபிடிச்சிட்டேன் என்று பெருமாள் கேட்கிறார். நீயும் கையப்படிதான் வச்சிருக்க, பிராட்டியும் கையப்படிதான் வச்சிருக்கா, கோவில் போவோம் சேவிக்கிறச்சே பெருமாள் அபயஹஸ்தம் அப்படி வச்சிருக்கா, அஞ்சேல் மாசுசஹா சோகப்படாதேன்னு கைகாட்டுறாரு. பிராட்டியும் இப்படியாதான் கை வச்சிருக்கா, ரெண்டு கைக்கு என்ன அர்த்தம் இருக்கும், பிராட்டியும் போய் காட்டும் நீர் எதுக்கு இப்படி கை வச்சிருக்கீர், அவர் கை எனக்கு புரிஞ்சுது உம்ம கை புரியல என்னும், என்ன புரிஞ்சுது அவர் கையை பத்தி அப்படின்னு ஆச்சியார் நம்மளை கேட்டா, பாபங்களை கண்ட அஞ்சேல்னு சொன்னார், அதுதான் புரிஞ்சுட்டே பிராட்டி சொன்னார் அப்படின்னு சொல்றவர் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவன்னு உனக்கு தெரியுமான்னு அவள் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். நாம சொன்னோம் யாரெல்லாம் தண்டிச்சிருக்காரவர்னு உனக்கு தெரியுமான்னு அவள், இது என்ன இருக்கிற பயமும் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியலையே, அப்ப நான் சொல்றத அவர் கேட்பற மாட்டாரா, இது நமக்கு சந்தேகம் வந்து கேட்டோம், அவர் கேட்கவே மாட்டார். உன்னை ராவண போட்டியில சேர்த்தாலும் சேப்பர், விபீஷணன் ஆக்கினாலும் ஆக்குவர், உன்னை விதுரனா வச்சிருந்தாலும் வச்சுப்பர், திருதராட்டன் ஆக்கினாலும் ஆக்குவர், உன்னை துரியோதனன் ஆக்கினாலும் ஆறுவர், அர்ஜுனன் ஆக்கினாலும் ஆக்குவர், இதுதான் அவர் நிலை. நாம் பார்த்தோம் தேவி அப்ப நிஜமா பயம் அதிகமாகுது, இப்ப பாபத்தை கண்டு பயப்பட வேண்டான்னு அவர் சொல்றாருன்னா அவரை கண்டு பயமா இருக்கேன் அப்படின்னு நாம சொன்னோம். அவரை கண்டு பயப்படாதேன்னு தான் நான் கை வச்சிருக்கேன், இந்த கை நான் எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமோ, இப்படின்னு பேசுற அவரை கண்டு நீ பயந்துபடுவீ இல்லையோ, பயப்பட வேண்டாம், நாம் எப்போதும் உண்மை ரட்சிக்கும்படி செய்வோம் என்று ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலத்தை போல இருந்து நம் குற்றங்களை எத்தனையும் மன்னித்து மறப்பித்து நமக்கும் பகவத் பக்தியை ஏற்படுத்தி பிராட்டி கொண்டு போய் பெருமானிடத்துல சேர்த்து வைக்கிறாள் இல்லையோ கமலா அப்படின்னு அவருக்கு திருநாமம், கமலா குச்சு ஊச்சுக்கு குங்குமத்தோன்னு சொல்லணும் இல்லையோ கமலான்னு அவளுக்கு நாமம். அந்த நாமத்தினுடைய தாத்துவ பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், க ம லா க அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கும் பரமாத்மாவை, ம அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும், லா லா தான ஆதானின்னு தாது, கொடுத்து வாங்கறதுக்கு லா தான ஆதானி, தானம்னா கொடுக்கறது ஆதானம்னா வாங்கறது, லாங்கிறது கொடுத்து வாங்கறது குறிக்குமா, க பிரம்மம் ம ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவையும் கொடுத்து வாங்கிடுவோம், என்ன இவன் அவங்ககிட்ட போக மாட்டேங்கிறான் அவன் இவங்கிட்ட வரமாட்டேங்கிறான், ரெண்டு பேருக்கு இவனுக்கு ஒரே பாபங்கள்ங்கிற குற்றம் அவனுக்கு ஒரே கோபங்கிற குற்றம், ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒத்தரே பார்த்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா சீதாதேவி நடுவுல பேசி பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவை புரிய வச்சு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை புரிஞ்சு வச்சு ஒத்தருக்கொத்தர் தூது நடந்து மன்னிக்க வைத்து சேர்த்து வைக்கிறாள் இல்லையோ, அதனாலதான் கமலா என்ன அவளுக்கு திருநாமவேமா, லக்ஷ்மிஹி புருஷகாரத்துவே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி, லக்ஷ்மி என்கிறவள் புருஷகாரம் பண்ணினால்தான் பகவான் அனுகிரகிப்பர், அவள் குறுக்க பேசாம போயிட்டால் அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த சம்பிரதாயத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பகவானை தொட வேண்டும். ஒரு கோவிலுக்குள்ள போறோம்னா நேர பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடாது, தாயார் சன்னதிக்கு போய் பண்ண தப்பல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவள்கிட்ட உறுதிமொழி வாங்கணும், அங்க போறதுக்குள்ள பேசிடுவீரோ இல்லையோ, நான் ஒரு பிரதட்சணம் போனோம் போறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு அதுக்குள்ள அவரிடத்துல பேசி வையும், நான் பேசிக்கிறேன் போ அப்படி, இன்னுமே நீ தப்பண்ண கூடாது அதை மட்டும் நம்ம கிட்ட கேட்பள் மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் பிரதட்சணமா வருவோம். வந்த உடனே பிராட்டி அதுக்குள்ள பகவான் இடத்துல பேசி நம்ம குழந்தை அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா மன்னிச்சோம். அவர் கேட்கிறார் என்னத்துக்காக நான் அவனை க்ஷமிக்க வேண்டும், எத்தனை தப்போ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டான் நரகந்தான் அப்படின்னு பெருமாள் சொல்றார். திருவங்கியாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், நான் ஒரு பாபம் இல்லை, நீ எத்தனை நரகம் வச்சிருக்கியோ அத்தனை நரகத்துக்கு போறதுக்கு வேண்டிய மொத்த பாவத்தையும் நான் ஒத்தனை பண்ணேன், ஒரு நிமிஷத்துல பண்ணேன்னா, நானே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன், ஆனாலும் பகவான் இத்தனை நாள் எப்படியோ தள்ளுவிட்டேன் இப்ப சரணம் வந்திருக்கேன் க்ஷமிக்கிறியா என்று நாம போய் பகவானிடத்துல நிற்கிறோம். அப்ப இந்த பிராட்டி வேற ஓஹோன்னு பேசி வச்சுட்டாளா, அவருக்கு இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. நாச்சியார் இடத்திலே கேட்பன் தேவதை சொல்றபடி பார்த்தா நான் இவனை பொறுத்தாகணும், ஆனா சாஸ்திரமும் நான் தான் எழுதி வச்சிருக்கேன், அதுல என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்லியிருக்கேன், நான் இப்ப தண்டனை கொடுக்கணுங்கிறீரா வாண்டாங்கிறீரா எனக்கு புரியலையே அப்படின்னு பெருமாள் ஆச்சியார பார்த்து கேட்கிறார். உனக்கு புரியலன்னா தான் என் வேலை நடக்கும், நீ ரொம்ப புரிஞ்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப நான் யாரையும் ரட்சிக்கவே முடியாது போடும், பகவானோ சர்வஜன் அவருக்கு எதுதான் புரியாது போகும், இருந்தாலும் பிராட்டினுடைய அன்புல மயங்கி புரியாதா போலே நிற்கிறான். இந்த விஷயத்தை வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தாலே தயாசதகம்னு ஒரு பிரபந்தம் பண்ணார், அதுல தெரிவிக்கிறார், நிஷாமயது மாம் நீழா யத்போக படலை துருவம் பாவிதம் சீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வ தரிசனம், நீலாதி விநாச்சியாருடைய அணைப்புல பெருமாள் கிடக்கிறாராம், அதனாலே அவருக்கு கண் நோய் வந்தா போல அப்படி சுழன்று கொடுத்தான். நம்ம சிலதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்ணு சரியா தெரியாது பாருங்க, அப்படி சுத்துறது உண்மை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அத போல இப்ப நீலாதி விநாச்சியாருடைய அணைப்புல பெருமாள் இருக்கார், அவருக்கு ஒரே மயக்கம், மயக்கத்துல அப்படி கலங்கி போயிட்டார். இந்த கலங்கின சமயத்துல நாம போய் முன்னாடி நின்னுணும், அவர் நம்மளை பாக்குறச்சே ஒன்னும் பாவம்லாம் தெரியறதே இல்லை, அதெல்லாம் புண்ணியமா கண்டப்படுறது சரிப்போ மோட்சத்துக்கு போ அப்படின்னு தள்ளி விட்டு வரோம். தேசிகன் என்ன பல்லாண்டு பாடுறாருன்னா, இப்படி பெருமானுடைய கண்ணை நோய்க்கு ஆட்படுத்தி தெரியாத பண்ண நீளாதேவிக்கு நமஸ்காரம். அதனால அவளுக்கு இருக்கிற பெருமா அத்தாசம் நிஷாமயது மாம் நீளா எத்போகப்படலை துருவம் பாவிதம் சீனிவாசஸ் பக்ததோஷேஷ் பதர்சனம் நல்ல பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை ஆச்சரியிக்க வேண்டும். அவள் அவனை கண்டு பயப்படாதேங்கிறதுக்காக கைகளை காட்டுகிறாள். பெருமானிடத்துல பேசுறான், நீர் க்ஷமாங்கிற பொறுமையை பாரு. எப்பவுமே சாஸ்திரம் தண்டனைன்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தார். அப்போ பொறுமைங்கிற குணம் எங்க போறது? பெருமாள் திருப்பி கேட்கிறான், எப்பவுமே பொறுத்துட்டே இருந்தா அப்ப சாஸ்திரத்தை நான் எப்பதான் பாக்குறது? அப்புறம் என்ன ஆகும்? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் உங்ககிட்ட வந்து நின்றுடுவோம். நீ வந்து வந்து எங்கிட்ட பேசி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தியானா? அப்புறம் நான் சாஸ்திரம் எழுதி வச்சதே வீணா போடாதோ என்று பகவான் கேட்கிறார். ஒன்னு செய்வோம், இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், நான் ஒரு வழி சொல்றேன் கேட்கறியா? சரி கேட்கறேன் சொல்லு. ஏன்னா அந்த நிலைமைக்கு வந்தாச்சுக்கோ, இனிமே வேற வழி இல்ல, அவர் சொன்னதை கேட்டுத்தான் தீர வேண்டும் என்னன்னு பகவான் கேட்கிறார். யாரெல்லாம் என்ன தவறிழைத்திருந்தாலும் சரணம் உன்னிடத்துல வந்து நின்று செய்த தவச்சுக்கு மன்னிப்பு கேட்டு இனி செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறானோ அவனிடத்தில் கருணையை காட்டு. யார் பண்ண தப்புக்கு மன்னிப்பே வேண்டாம சரணம்னு வராதிருக்கானோ தண்டனையை காட்டிக்கும். நான் வேண்டாம் சொல்லலை அப்படின்னு பிராட்டி சொன்னவுடன், சரி அப்படின்னா சரி இது சரியா தான் பண்றது எனக்கு, யாரெல்லாம் சரணம்னு சொல்றானோ அவனுக்கு தண்டனை கிடையாது, யாரெல்லாம் சொல்லலையோ அவனுக்கு சாஸ்திரப்படி தண்டனை. அப்புறம் பிராட்டி தான் சன்னதிக்கு வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு சொல்றா, எல்லாரையும் சரணம்னு சொல்ல வச்சிருவேன் அப்படின்ட்டு அப்புறம் பேசவே இல்லையில. இப்ப அவர்கிட்ட உன்னை பேசிட்டு வந்துட்டு இவ வேறொரு மாதிரி சிந்திக்கிறாளேன்னா, பெற்ற தாய்க்கு தான் குழந்தையை ரட்சிக்கிறதுல எப்போதும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் தம் மாதான்னு சொல்லுகிறார்கள். சீதை இப்போது ராமனோட திருக்கல்யாணம் பண்ண இருந்துச்சுன்னா அவர்களுக்காக அல்ல நமக்காக. நாம போய் நிற்கிறச்சே ராமன் மட்டும் தனியா இருந்துட்டார் கொல்லத்துக்கு தான் முயற்சிப்பார். ஆனா சீதை பக்கத்தில் இருந்தா ஒரு நாளும் ராமன் கொல்லுவதே கிடையாது. இத முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் பார்த்துக்கலாம். எப்ப சீதை கூட இருந்தாலும் ராமன் ஆரையும் வெட்ட மாட்டார், கொல்ல மாட்டார். ஆனா சீதை மட்டும் பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பதான் எந்த கொலையுமே நடந்திருக்கும். அது முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் அதான் உண்மை. இப்ப காக்காசுரன் கொல்லவேல பாருங்க, சீதை பக்கத்துல இருந்துபடியாலே நிறைய அபச்சாரப்பட்டார், ஆனாலும் ராமன் கொல்லாத விட்டார். ராவணன் போயிட்டான் என்ன, சீதை கூட இல்லை. வாலி சீதை கூட இல்லை. கபந்தன் விராதன் சீதை கூட இல்லை. 14,000 ராட்சசர்கள் சீதை பக்கத்துல இல்லை. மாரீச்சன் தள்ளி போயிட்டார். எத்தனை பேர் வேணா பாருங்க, எப்பவும் சீதை கூட இருக்க மாட்டான். சீதை இருந்தால் ராமன் ரக்ஷகனாகத்தான் இருப்பான். அதனாலதான் லக்ஷ்மியா சக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜயதே. லக்ஷ்மியோட சேர்ந்து பெருமான் எப்போதும் ரட்சிக்கிறான். அழ்வா சாதித்தார். சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாதே இன்னும் தளர்வேணும். இன்னும் உன்னை விட்டு பிரிந்து நான் தளர முடியாது. பிராட்டியும் இருக்கும் போது உன்னை நான் விட்டுடுவேனா என்ன அழ்வா பிரார்த்திக்கிறார். அதனாலே பிராட்டி அவனோட சேர்ந்திருக்கிறதே நம்மை ரட்சித்து கொடுப்பதற்கு தான். இது ஓடமையத்தி கூறி கொள்ளுவாரே போலேன்னு சொல்வார்கள். பகவான் பிராட்டி சொன்னதை கேட்க மாட்டேன்னு திமிறினார்னு வச்சிருந்தோம். அப்போ தன்னுடைய அழகை காட்டி பகவானை அழைக்கிடுவலாம். என்ன லோகத்துல பெண்கள் பண்றாப்பிலிருக்கே அப்படின்னு அப்படி இல்லை, அவா பண்ணிக்கிறது தங்களுக்காக இருக்கும், பிராட்டி பண்றது நமக்காக. வித்தியாசம் சொல்லி ஏன்னா அவளுக்கு நீ எதையுமே பகவான் அவ கேட்க போறது இல்லையே. அவ கேட்பதே குழந்தைகளுக்காகத்தான் பிரார்த்திக்கிறாள். அள்ளி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான்னு பாசுறோம். பிராட்டினுடைய கண் பார்வை அவருடைய புருவத்தை சுழித்தல் இதுக்காக என்ன பண்றதுக்கும் பகவான் தயாரா இருக்கிறான். அன்னைக்குதான் பங்குனி உத்தரத்தை பத்தி கீழே ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் கல்யாணம். அன்னைக்குதான் சேர்த்தி சிம்ஹாசனத்திலே ஸ்ரீரங்கத்துல நடக்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்திலே நம்பெருமான் நிற்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்துட்டு இருப்பது. எப்பவுமே யார் உட்கார்ந்து இருக்காளோ அவதான் ஏவராள்னு அர்த்தம், யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் வேலை செய்ய போறான்னு அர்த்தம். இது நியாயம் தானே? யார் உட்கார்ந்து இருக்காளோ அவதான் வேலை செய்யன்னு சொல்ல போறா, யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் ஓடியாட போறா. பிராட்டி செய்ய சொல்லுவார், இன்ன நாளுக்கு மோட்சம் கொடு, பெருமாள் ஓடி ஓடிப்பை குடிச்சுடுவது. அதனாலதான் பக்கத்துல அவர் நின்றுட்டே இருக்கார். அந்த நாள்ல தான் நம்ம வேலை நடக்கும்னு தெரிஞ்சதுதான் ராமானுஜர் போய் பகவானிடத்துல சரணாகதியை பண்ணினார். பகவன் நாராயணன் அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்த சீலா ஜனபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணான் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயந்தேவியும் நித்யானபாயினியும் நிரவத்தியாம் தேவதேவதி குமகிஷியும் அகிரஜகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமாம் பிரபத்தியே. தேவி லக்ஷ்மி உம்மிடத்துல முதல்ல சரணாதிக்கு அனுட்டிக்கிறேன், பிற்பாடு பகவானை பச்சுகிறேன். நீரே நமக்கு சகலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சம் முதல்ல இருந்ததுன்னா தான் பெருமாளே கட்டாட்சிப்பர், இல்லைன்னா பார்க்க மாட்டார். ஆகாசி மாத்த ஏறும்ட்டார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப அவசரமா பரதனை போய் இப்ப பார்த்தாகணும். ஏன்னா 14 வருஷம் முடியல், கடு முடியல். பயம் ராமனுக்கு. இந்த பரதன் சொன்னார் சொல் பேச்சு கேட்க மாட்டான், நெருப்பை மூட்டுட்டு மறுநாள் காத்தாலும் குதிச்சுடுவான். அதனால வேகமா போன விபீஷணா சீக்கிரம் போறதுக்கு வழி உண்டானா. அப்பதான் புப்பகுமானத்தில் கொண்டு வீடுன்னு நிறுத்தினான். ஏறி உட்காந்து போ, ஒரு தரமான நல்ல காரியத்துக்கு இந்த விமானம் பயன்படுத்தட்டும். எங்க அண்ணா இதை வச்சிருந்த வரைக்கும் நல்லதுக்கு அவர் பயன்படுத்தினதே இல்லை. ஒரு தரம் நீயானும் போகணுட்டு ராமன் ஏறிப்பான்னு விட்டார். ஆகாசத்துல பறக்கிறது. உடனே பக்கத்துல சீத்தை இருக்காளு. ராமன் சீத்தையை பார்த்து சொல்றார், விசாலாட்சி கீழே இருக்கிற அந்த பெரிய நாட்டை ஒரு தரம் பார், நன்னா பாரு, உன்னுடைய கருணை பொங்குகிற வழிகளாலே பாரு. சீத்தை சொல்றா, 10 மாசமா அதுதானே பண்ணிட்டேன் ராமா, நீ வேணா புதுசா வந்திருக்கிய தவிர நான் இங்கதானே 10 மாசம் இருந்தேன். இல்ல இல்ல, நீ கோபக்கண்ணோட பார்த்திருப்பேன், நீ இந்த கண்ணோட பாத்துருக்கியா, இனிமே நம்ம விபீஷணன் ஆள போகிறான் அருட்பார்வை பார், நீ பார்த்தா தானே. என்ன விமானம் நேர பறந்து போச்சு. அந்த விமானம் எங்கேயும் குறுக்க இறங்கவும் இல்லை, எதுவும் ராமன் பண்ணவும் இல்லை. இத்த உடைச்சுட்டார், அத்தை உடைச்சுட்டாருன்னு எத்தியாவது நம்ம சொல்லிருந்தோம்னால் வால்மீகி ராமாயணத்துல அதுக்கெல்லாம் ஒண்ணும் இடம் கிடையாது. ஆகாச விமானம் பறத்தது இந்தந்த இடத்துல, ஆகா விமானம் தளத்துல இறங்கிட்டு போச்சுன்னு அவர் எழுதிச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் எழுதவே இல்லை. அங்கேருந்து கிளம்பித்து கிஷ்கின் தேலம் 5 நிமிஷம் நின்றுது. ஏன்னா வானர ஸ்திரீகள் அத்தனை பேரும் ஏத்திக்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்பட்டார். மொத்த பேரையும் ஏத்திண்டா நேர போய் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கிடுச்சு. இந்த ரெண்டு இடத்துல தான் நிற்கும். அதுக்குன்னு ஒரு இடமும் இந்த சாதா புக வண்டி விட்டுறா பாருங்க, அதெல்லாம் அந்தந்த நிலையத்துல நின்றுட்டு போகும். அப்படிலாம் விமானம் நிற்காது. விமானம் கிளம்பினா ஏதோ ஒரு இடத்துல வேணா நின்றுட்டு போகுமே தவிர அதுக்குன்னு வேண்டிய இடத்துலன்னா நிற்குமா. அதனால சீதையை பார்த்து கட்டாட்சிப்பாய் ராமன் காட்டுறார், இதோ ஏஷ சேது சேது நான் கட்டிருக்கேன், இது மொத்த பேருடைய பாவத்தையும் தொலைத்ததல்ல சக்தி படைத்தது, ஆர்வனுனாலும் இதுல வந்து தீர்த்தமாடி சேவித்தால் பாப விமோசனம் ஏற்படும். சீதை அந்த சேதுவை நீ தீர்க்கமாக ஒரு தடவை பார், இத்தை அனுகிரகி என்று ராமன் சீதைக்கு சொன்னவுடனே தன்னுடைய கனிந்த பார்வையாலே சேதுவை பார்க்க இன்றும் ரட்சிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகையாலே சீதாராமர்கள் ஒரு சேர சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம ரட்சித்திருக்கார்கள். ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. எல்லாரையும் அழைச்சிட்டு தசரதன் நாடு நோக்கி திரும்பி வருகிறார். வரும்போதே பரசுராமர் ரோஷராமர், இப்ப நம்ம இத்தனை நாள் பார்த்தது காப்புஸ்தங்கிற தசரத ராமன், ஆனா அவனோ பரசுராமர் பார்கவராமர். இவர் கருணா காப்புஸ்தன், அவர் ரோஷராமர். கோபமே வடிவெடுத்தவர் பரசுராமர். அவர் தான் எதிர்த்து வந்தார். வந்ததுக்கு தசரதன் பார்த்துட்டு பயந்தே போட்டான், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, தசரதன் சாமானிய வீரனே அல்ல. ஆனா பரசுராமரை பார்த்த உடனே பயந்து போயிட்டாரு. என்ன ராமங்கிறவனை பார்க்கறச்சே எந்த வீரனுக்கும் பயம் வந்துடும். ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு ஒன்னு வராது இருக்கணுமே, குழந்தைகளுக்கு ஆபத்து வராது இருக்கணுமே என்று நினைத்து கொண்டுதான் பிரார்த்திக்கிறார். ராமனுக்கு சீதைக்கும் விவாகம் நடந்து அடுத்த நாள் அங்கிருந்து எல்லாரிடத்திலும் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுகிறார்கள். அடுத்தது ரோஹோரஸ்து கோராஸ்து பக்ஷிணோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததா பௌமாச்சைவ மிருகாஸ்தர்வே கர்ச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். இவர்கள் வந்துட்டே இருக்கிறச்சே நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் மிருகங்கள் நடக்கக்கூடாதோ, பறவைகள் பறக்கக்கூடாதோ, துஷ்யகுணங்கள்லாம் தெரிஞ்சது. ஏதோ தசரதனுக்கு ஆபத்து வருதுங்கிறது மட்டும் புரிஞ்சு போச்சு. ஆபத்து பரசுராமர் வடிவத்துல வந்தது. பூர்வம் கத்திரவதம் கிருத்வா கதமன்யுர் கதஜ்வரா ஏவ முக்துவாத்மாதாய பார்கவம் பீம தரிசனம். பார்கவம் ரொம்ப பயங்கரமான தரிசனத்தோட வந்தார். தனுஷோ பேதனம் செய்த நிகிலேன மயாஸ்ருதம் தத்கத மனுசிந்தியம் தத்கத மனுசிந்தியஞ்ச பேதனம் தனுஷஸ்ததா தச்சுருத்வா வாகனம் வாகனம் அனுப்பிராப்தா தனு கிருஹ்யாபரம் சுபம். ஏ ராமா, நீ ஏதோ முறிந்தவில்ல முறித்தாயின்னு கேள்விப்பட்டேன். முறியாதவில் வைஷ்ணவ சாபம் எங்கிட்டு இருக்கு. சிவசாபம் ஏற்கனவே முறிஞ்சிருந்தவில் அதை முறிச்சித்திரவனுக்கு ஏதோ ரொம்ப பெருமையாமே. வேண்டாம், என் கையில இருக்கு வைஷ்ணவ சாபம், இத்த வாங்க முடியுமா முறிக்க முடியுமான்னு பார், அப்பதான் உன்னை வீரன் ஒத்துக்க முடியும்னு கோபத்தோடே பேசினார். அப்ப தசரதன் அவர் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறான், விஷண்ண வதனோ தீனஹா பிராஞ்சலில் வாக்கியம் அப்ரவீத் க்ஷத்ரரோஷாத் பிரசாந்தஸ்தம் பிராமணச்ச மகாதபாஹ பாலானாம் மம புத்திராணாம் அபயம் தாது மருதசி. என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறுவர்கள், நீர் அபயப்பிரதானம் பண்ண போச்சுக்கூடாது. அவர் கேட்கறது அல்ல, மயக்கமா தசரதன் ஊதுட்டா. ராமன் பார்த்து அவர் கையில் இருக்கிற வில்ல வாங்கினார். வில்ல வாங்கின உடனே தான் அவருடைய கோபமும் அடங்கித்து 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாயின்னு குலசேகரர் சாதிக்கிறார். மழுவாளி, மழுவாளினா பரசுங்கிற ஆயுதத்தை கையிலே பிடித்தவர். கோக்குல மன்னரை மூவடுதால் ஒருகூர் மழுவாள் போக்கிய தேவனை போற்றும் புரிதன் என்று திருவரங்கத்தமுதனால் பாசுரத்தில் சாதிக்கிறார். மூவழுகால், மூவழு 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களை அழித்து ரத்தத்தாலே தர்ப்பணம் பண்ணவர். அவ்வளவு கோபக்காரர். அவரிடத்திலேருந்து ராமன் ரொம்ப சுலபமா தன்னுடைய வில்ல வாங்கினார். வில்ல வாங்கினத்திலேருந்து கோபமும் குறைஞ்சு போச்சு. ராமனுடைய வில்லு ஏற்றப்பட்டுட்டா அமோக பானம், அது வீணா போகவே போகாது. நான் எதிர்பேர்ல விடணும்னு ராமன் கேட்கிறார். நான் பண்ணிருக்கிற தபோபலத்தை முழுக்க விட்டுடுறேன், அது பேர்ல விட்டுடு. இவருடைய தபஸ் பலம் அத்தனை தபோபலம் அத்தனை வீணா போச்சு. அப்புறம் வாமன கஷேத்திரம், அதாவது கேரளத்தின் பக்கம் போய் வெகுகாலம் பரசுராமர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் என்று சரித்திரம். புங்காரேண மகாதேவா தம்பிதோத திரிலோச்சனா அதிகம் மேனிதேய விஷ்ணு தேவாக சரஷிகணாஸ்ததா தனுருத்ரஸ்து சங்கிருத்தா விதகேஷு மகாயசாக. ஜாமதக்கினி அவரிடத்திலிருந்து இந்த வில்ல பிடுங்கின உடனே ராமனிடத்திலே தோற்றோம் நினைத்து அவர் போனார். கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹிருஷ்ட பிரமுதிதோன்றுபா புனர்ஜாதம் ததாமேனே புத்திரம் ஆத்மானமேவச. இவர் கிளம்பி போனப்புறம்தான் பிள்ளைகளுக்கு உயிரே திரும்பி வந்ததுன்னு நினைச்சான் தசரத. சரி, நல்ல வேளை திரும்ப உயிர் வந்துட்டு என்ன, பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நேரே நாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அதிலிருந்து 12 ஆண்டுகள் ரொம்ப சுகமே வாழ்ந்தார்கள். அப்படிங்கிறதோல பாலகாண்டம் முடியது, நமக்கு 2.5 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கிற நாளுக்குள்ளே முதல் காண்டம் பாலகாண்டம் முடிக்கிறதுக்குள்ள 2.5 நாள் ஆயிட்டேன். நான் நமக்கு எதற்கு அண்ணா அனுபவிக்கணுமோ அதுக்காக கொஞ்சம் நேரமானதான் ஆகும். அவர்களே அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார்கள். நான் இனிமே வேகமா பார்க்கலாம். ராமச்ச சீதையா சார்த்தம் விஜகார பகுன் ருதுன்னு பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பித்திருத்தாயி. நம்முடைய தகப்பனார் தாயார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு சீதைக்கு திருப்தி, தசரதன் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு ராமனுக்கு திருப்தி. இப்படி 12 ஆண்டு காலம் ஆனந்தமாக சுகத்தை ராமனும் சீதையும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். அடுத்தது அயோத்தியா காண்டம். ஆரம்பத்தில் சொல்றார், கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனதா சத்ருக்னா நித்தியசத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா. அப்பதான் பரதனும் தம்பி சத்ருக்னனும் தங்களுடைய மாமன் வீடான கேகய தேசத்துக்கு புறப்பு போறா. அயோத்தியா காண்டம் ஆரம்ப சர்க்கம் ஆரம்ப ஸ்லோகமே இதுதான். கச்சதா மாதுல குலம் மாமன் வீடு, கைகேயி பரதனுக்கு தாயொல்லியோ, கைகேயிக்கு கூட பிறந்தவனுக்கு யுதாஜித்துன்னு பேர். அவன் நாட்டுல கொஞ்ச நாள் வசிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக பிறக்க போறான் பரதன். பரதன் எங்கு போனாலும் உடைவாள் நிழல் போறாப்புல சத்ருகன் கூடவேபடு. கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருகனா கூடவே சத்ருகனும் போனார். நீதா பிரீத்தி புரஸ்கிருதா பிரீத்தியோட பரதன் பின்னே சென்றார். சகிதேவை உதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி அர்ச்சிதோ மனுஷே லோகே ஜக்ஞே விட்டு சனாதனா. 12 ஆண்டுகள் இவா ஆனந்தமா இருக்கிறச்சே மேல பிரம்மா இந்திரன்லாம் பேசிக்கிறார். நம்ம கேட்டது என்னாச்சுன்னு தெரியலையே. இவா பாட்டுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ பாட்டுக்கு நாட்டுல இருந்துட்டு இருக்கா. நம்ம இதுக்காக போய் இந்த பெருமாள்கிட்ட கேட்டோம்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் நாம கேட்கலையே. நாம நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டோம். தேவர்கள் எப்பவும் தங்கள் நலத்தையே பாக்குறவா, பகவானுடைய நலத்தை அவ பார்க்கவே மாட்டா. ஆழ்வார் ஆச்சாரர்கள் எப்பவும் பகவான் நலத்தையே பாக்குறவர்கள். இல்லைன்னா ஒரு பெரிய ஆழ்வார் ஆகாசத்துல பகவானை சேவிச்ச உடனே பல்லாண்டு உன் சேவடி செஞ்சிருக்காப்புங்கிறார். உனக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும். அந்த பரிவு தான் மனவாள உமைகளை ஈர்த்து சாதித்தார். மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டர்வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற எல்லாருக்கும் பரிவு இருக்கலாம், ஆனா பெரியாழ்வாருக்கு ஒரு தாய்த்தன்மையோட கூடின பரிவு. ராமனுக்கு என்ன வந்துருமோ, கண்ணனுக்கு என்ன வந்துருமோ, இந்த துஷ்ட தேசத்துல போய் பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, யார் கண்ணைச்சில் போட்டுடுமோ அந்த பயத்தோட உன் சேவடி செவிதிருக்காப்புன்னு பாடினாரோ இல்லையோ. தேவர்களுக்கெல்லாம் என்ன வரவே வராது. அவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்குமா, உசிர் இருக்குமா, நீண்ட நாள் சொர்க்கலோகத்தில் அனுபவிப்புமான எண்ணம் இருக்குமே தவிர அழ்வார் சாதித்தார். அங்கும் இங்கும் உன்னை இணையை என்று அறியகிலாது அலத்தி அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் வானவர்களும் தானவர்களும் ஒன்ன தெரிஞ்சுக்க போறதில்லை. யாரானு உனக்குன்னு சேவிக்க வருவனான்னு பாக்குறேன் பகவன் எனக்கு கிடைக்கல என்றார் ஆழ்வார். ஏன் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கமேன்னா, நம்மளாம் பெருமாள்கிட்ட போயிட்டு நீ நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டா வரும். எல்லாரும் போயிட்டு நாம நன்னா இருக்கணும்ங்கிறது கேட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. யார் ஒருத்தன் நீ நன்னா இருக்கணும்னு சொல்றானோ அவனைத்தான் பக்தன்னு கண்ணனை ஒற்றுக்கொள்கிறான். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, வாசுதேவனே எல்லாம், நமக்கு நன்னா இருக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, அவன் இருக்கிறதான் இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்தத்தன பக்தி தவழறதுன்னு அர்த்தம். ஆகையால் எல்லா தேவர்களும் நினைச்சிருக்கா ராமன் இப்படி கொண்டுட்டாரே, இனி எப்ப போறாரோன்னு அப்போது ராமனும் சங்கல்பித்துக் கொண்டான். அதை கேட்டா போலே தசரதன் எல்லாரையும் மறுபடியும் கூட்டினான். இது ஏற்கனவே 12வது வயசுலயே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கூப்பிட்டேன். கூப்பிடச்சே விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார். கேட்டார், போனா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன உடனே பொறுப்ப தலையில கட்ட வேண்டாங்கிறதுக்காக நான் 12 வருஷம் பார்த்துட்டேன். இப்போ ஏற்கனவே 60,000 பார்த்தாச்சு, இப்ப கூட சேர்ந்து 24 வருஷம் வேற பார்த்துட்டேன். 12 வயசு கல்யாணம் ஆற வரைக்கும், 12 வயசு கல்யாணம் ஆன அப்புறம் இனிமேதாவது நான் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டும். ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி மந்திரிமார்களை கூட்டி ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டலான்னு இருக்கேன், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறான். சோகமிக்ஷ்வாகுபி சர்வை நரேந்திரை பிரதிபாதிதம் ஸ்ரேயசா யோக்து இச்சாமி சுகார்க்கம் அகிலம் ஜெகத். 60,000 வருஷம் உங்களுக்கு ஒரு குறவில்லாமல் நாட்டை ஆண்டிருக்கிறேன். ஜனங்களே உங்களுக்கு திருப்தி தானே? இப்ப கேட்கறது பார்த்துங்க. பிராப்திய வருஷ சகசிராணி பகூன் யாயூன்ஷி ஜீவதா ஜீர்ணசியாச சரீரஸ்ய விஸ்ராந்தி அபிரோச்சையே. இந்த சரீரம் ரொம்ப தளர்ந்து போச்சு, இனிமே என்னால நாட்டை காக்க முடியுமான்னு தெரியாது. பௌருஷ சரகமாக நம்பி ராமன் இருக்கிறான், அவனுக்கு பட்டாபிஷேகம் நினைச்சிருக்கேன். உங்களுக்கு சரியா பௌரஜனங்களே சம்மதமா என்ன தசரதன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். மக்கள் என்ன சொல்லணும்? இந்த வாய்ப்பேச்சுன்னு ஒன்று சொல்ற முடியும், அதுக்காகவாவது ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காகவாவது இல்ல இல்ல தசரதா நீ தான் இருக்கணும், நீ தானே இத்தனை நாளும் எங்களை நன்னாண்டுக்கேன்னு சொல்லணும் இல்லையோ? ஒத்தரும் சொல்லல, மொத்த பேரும் ஒரு சேர ஓங்கி ஒரு கூச்சல் கிளம்பிதான். விமானம் கம்பையன் இவர் பேஷண்ட்டு தான் தசரதன், விமானம் நடுங்கிதான் அதிர்ந்து அவ்வளவு தூரம் ஒரே குரல்ல கிழவனே ஓடுன்னாவா. பார்த்தா நான் என்ன கொடுங்கோல் ஆட்சியா இத்தனை வருஷமா உங்களை புரிஞ்சிருக்கேன், என்னை பார்த்து கிழவனே ஓடுங்கிறே ஏன்னு கேட்க. அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானம். இனி நீ இந்த நாட்டை ஆடவண்டா. அநேக வருஷ சாகசிரா 60,000 வருஷம் ஒன்னா ரெண்டா ஆண்டு இருக்க நீ போறும். விருத்தஸ்தமசி பார்த்திவ ரொம்ப வயசாயப்படுது நீ போ. என்ன உங்களுக்கு ஆசைன்னு கேட்கிறான். இச்சா மகாஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதானம். நாங்க மொத்த பேரு சேர்ந்து இதைத்தான் இப்ப ஆசைப்படுறோம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் நீண்ட தோள்கள் படைத்தவனாய் ரகுபுல திலக்கனாய் யானை பேர்ல ராமன் ஏறி பட்டாபிஷேக திருக்கோலத்துல வரணும். வரத நாங்க எல்லாரும் சேவிக்க வேண்டும். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் மகாபலம் பொருந்தியவன் கஜேன மகதாயாந்தம் யானை பேர்ல அம்பாரில ராமன் வரணுமா? வந்தா எப்படி இருக்கும்னா யானை பேர்ல யானை வந்தாப்புல இருக்குமா? அவரே யானையாட்டம் மத்த மாதங்க காமினம்னு யானை நடக்கிறாப்புல இருந்து ராமன் நடந்தார். அவர் கீழே ஒரு யானை மேல ஒரு யானை, அது மேல யானையை உட்காந்துட்டு அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் உட்காந்துட்டான். லக்ஷ்மணன் உட்காந்து இப்படி சாமரம் வீசுறாரு. இந்த சாமரத்தை வீசறிச்சே எல்லா ஜனங்களும் பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமனை பார்த்தா என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு லக்ஷ்மணனுக்கு பயம். கண்ணச்சில் போட்டுட்டா திருஷ்டி தோஷங்கிற முல்லு எல்லாருக்கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏன்னா கண்ணச்சில் போட்ட போறாளேன்னு யாருக்கும் அது தெரிய விடாதபடி முன்னாடி சாமரம் போடுவான். இப்ப இந்த மக்கள்லாம் அதை குனிஞ்சு குனிஞ்சு கூட்டத்துக்கு நடுவில் லட்சுமணன் பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு. எப்படியாவது குறுக்க ராமன் முகத்தை பார்த்துடணும்னு ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாய அந்தம் ராமம் சத்ராவிரதானனும் அவனுடைய சாமரம் கொடை இந்த ரெண்டையும் வச்சு மறைக்க மறைக்க அந்த இடுக்கல துளி ராமனுடைய திரும்ப கொண்டாலும் சேவையாகுமா என்று பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் தசரதா என்று மக்கள் சொல்றா. தசரதனுக்கு ஆச்சரியம், அது என்ன அப்படி சொல்றேன்? நன்னா உத்தரவு இல்லாத ராமனை நேர சேவிக்கணும்னு ஆசைன்னு சொல்ல மாட்டேன்னா அந்த ஆசை எங்களுக்கு இல்லை. ராமன் சக்கரவர்த்தியா மேல இருக்கணும், நாங்க ஒண்ணுமில்லாத தாசஜனங்களாக கீழே நிற்க வேண்டும், ராமனை மறைக்கணும், அந்த மறைக்கிற பரிவு எங்களுக்கு உண்டு. என்ன எங்க கண்ணச்சிலே பட்டு கொடுத்துனாராமா? எங்களுக்கு பிரதிநிதியாத்தானே லக்ஷ்மணன் சத்திர சாமரத்தை வைத்து மறைக்கிறார். அதனால அப்படி சேவிக்கிறதுக்கு தான் ஆசை. கூட்டமா நிற்கணுமா? ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் ராமனை சேவிச்சுட்டு போனா அது அந்த ஜனங்களுக்கே பிடிக்காது. அது என்ன ராமனை சேவிக்கணும்னு ஒரு லட்சம் பேர் நிற்க வேண்டாமா? அந்த கூட்டத்துக்குள்ள நாங்கள் எடிபட தயார், நீ சுவாமி நான் தாசன், ஆகையால அப்படித்தான் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க வேணா அப்படி ஒரு சேவை சேவிக்கலாம். அதாவது நேற்று சொன்ன மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு ஒரு இடம், அந்த இடத்துல வைரமொழி சேவைங்கிறது ரொம்ப பிரசித்தமான சேவை. ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னு பிரசித்தி, நட பிரசித்தி. திருவரங்கத்து ஸ்ரீரங்கத்துல என்ன கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோபமௌ என்ன பெருமானுடைய நடையழகே பிரசித்தி. திருவரங்கடத்துக்கு போனா என்ன சேர்த்து சொல்லலாம், காஞ்சிபுரத்துக்கு போனா கொடையழகு, அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நடையழகு, திருவேங்கடத்துக்கு போனா வடையழகு அப்படின்னு ஒண்ணு வச்சுனா லட்டு வடைக்குன்னே போற மொழி இருக்கும். திருவேங்கடத்துக்கு போனோம்னா வடை கொடுக்குறா லட்டு கொடுக்குறா. நிஜமாவே அந்த பெருமாளாட்டம் நன்னதான், என்னவோ அந்த பெருமாள் கொடுக்குறாள் இல்லையே. அதனால நம்ம எங்க போனாலும் வெறும் பெருமாள் மட்டும் சேவிச்சுக்க கூடாது, அந்தந்த ஊர்ல எந்தெந்த பிரசாதம் நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். திருவல்லிக்கேணிக்கு வந்தா சக்கர பொங்கல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே திருமாலிடம் சோழ சிவலிமுத்தூருக்கு போனோம்னா அக்காரடி சில் அங்க பண்றாப்புல அங்கதான் மண் முடியும். கூடார வெள்ளம் சீர் கோவிந்த பாசுரத்து ஆண்டாள் அக்காரடி சில் பாடினாலும் இல்லையோ, அந்த ஊர்ல 7 மணி நாழி ஆகும், காலம் 5 மணிக்கு அடுப்பேற்றுவா, 12 மணிக்கு தான் அக்காரடி சில் தழுகியே ஆகும். அப்புறம் தான் கொண்டு போய் பெருமாளுக்கே தளிய பண்ணி வைப்பார்கள். அதை சமைக்கிறது தண்ணீர்ல சோறு சமைக்க கூடாது. நமக்கு எல்லாம் சக்கரமங்கல் பண்றோம்னா ஜலத்துல சாது தேய்ச்சிட்டு இருக்கும், அது செய்யவே கூடாது. பால்லயே சோறு சமையணும், அதுக்குதான் ரொம்ப நாழியா இருக்கு. கொஞ்சமா அரிசி போட்டு ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு 2, பாதாம் பருப்பு. இப்படி போட்டு கலவினோம்னா ரொம்ப நல்லா கலவரும். அது எவ்வளவு நெய் சேர்க்கணும்னா எத்தனை பாலோ அதுக்கு ரெண்டு மடங்கு நெய், நெய் எத்தனையோ அந்த அளவு பால். இப்படி மாத்தி மாத்தி அதுல குத்திட்டே இருக்கணும். 7 மணி நாடி கை வலிக்க கலரணும். 4 பேர் கலறினா கடைசியா அது வரும். 21 நாளைக்கு கிடாது. அது அப்படியே பெருமாளுக்கு அமிசி பண்ணிட்டு வச்சிருந்தோம்னா வச்சிருந்துக்கலாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு போய் நீங்க இந்த சாத்திக ராட்சச ஆகாரம் எல்லாம் பாக்காதீங்க. அந்த கண்ணன் கீதையில வந்து தளிகம் பண்ணி 3 நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்கா. அதெல்லாம் நம்ம வீட்டுல பண்ற தளிகை பத்தி அவர் சொல்றாரே தவிர பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அக்கார அடிச்சல பத்தி எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு தளிக கண்டரில் பண்ணிட்டோம்னா அது சாத்திக ஆகாரம் தான். அதனால அங்க போனா அக்கார அடிச்சல். ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்னொண்ணும் ஸ்ரீரங்கத்துல மட்டும் பிரசாதத்தை நம்பிட்டே போகாதீங்க. அந்த பெருமாள் ஒத்திருப்பு ஒண்ணுமே தரமாட்டான். தன்னுடைய தரிசனம் தான் அவருக்கு பிரதானமே தவிர இதை தவிர ஏதானு கொடுப்பறான. காஞ்சிபுரத்துல நிறைய கொடுப்பார், திருவல்லிக்கேண்ட நிறைய கொடுப்பார். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அங்க இன்னொன்னு வேற ஒரு கஷ்டம். சட்டி பானையில தான் பிரசாதம் தளிகை. அந்த ஊர்ல பாத்திரம் கிடையாது, மண் சட்டியில தான் எப்பவுமே தளிகை பண்ணுவார். மண் சட்டியில பண்ணாலே துளி அடிப்பிடிச்ச வாசனை நீங்க மறைக்கவே முடியாது. என்ன வச்சு பண்ணிருந்தாலும் துளி அடிப்பிடிச்சுதான் இருக்கும். அந்த கோவில என்ன பிரசாதம் கொடுத்தாலும் அடிப்பிடிச்சு அப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் பண்ண தெரியாமல் இல்ல பண்ண தெரிஞ்சோ தெரியாது, ஒருவேளை பண்ண தெரியாததுனால கொஞ்சம் அடிப்பிடிச்சு போடுதுன்னு வச்சுங்க. அன்னைக்கு சொல்றது ஓ இன்னைக்கு ஸ்ரீரங்க அனுகிரகம் போட்டு அப்படிங்குவா. ஸ்ரீரங்கத்து பெருமாள் இங்க வந்து அனுகிரகிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிப்பிடிச்சு போட்டுருந்தாங்க. அதனால ஒரு ஒரு இடத்துல ஒன்னொன்னு முக்கியம். பிரசாதம் எங்கெங்க முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் சிவசாதிக்கிறார்கள். மாலை நண்ணி தொழுதெழுவினோ வினகட தாளமாலை கமலமதரட்டு நீர், அதாவது உத்பலாவத கேதிப்பே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். ஆச்சரிய பகவான் சௌரி கொண்ட சாத்திரதா எப்பொழுதுமே எழுந்துள்ள இருப்பார். அந்த பெருமாளுக்கு முனியதரையன் பொங்கல்னு பண்ணுவார். இது சாதாரணமா நாம பண்ற பொங்கலே கிடையாது. அந்த முனியோதரம் பொங்கல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வேண்டாம் நாங்கள் அந்த ஊர் போறோம்னு. பொங்கலுக்காகவே போகலாம். ஏன்னா பெருமாள் பொங்கல், அது திருக்கண்ணபுரம் பெருமாள் பொங்கலா இருந்தா தாராளமா எங்க வேணா பண்ணலாம். அதுக்கு யார் வேணா கொடுக்குற பொங்கலை வாங்கிக்க முடியுமா? அந்த ஒரு ஒரு உற்சவத்துல ஒரு ஒரு ஏற்றம், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரசாதத்துக்கு ஏற்றம். அதை போல இப்ப திருநாராயணபுரம்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஏற்றம், வைரமுடி சேவை ஏற்றம். அது பொங்கலி மாசம் ரொம்ப ஆச்சரியமான திருநட்சத்திரத்திலே வைரமுடி உற்சவங்கிறது நடக்கும். அந்த உற்சவம் பாதி ராத்திரி தான் ஆரம்பம். 11 மணிக்கு மேல உற்சவம் ஆரம்பிச்சதுன்னா விடிய விடிய 6 மணி வரைக்கும் பெருமாள் எழுந்துருவோம். வைரமுடி சாத்திரி சின்ன கருட வாகனத்தின் பேரிலே சுற்றி திருவாசியை அமைத்துக் கொண்டு அப்போ அந்த வாரைக்கு பக்கத்துல 2 அர்ச்சகால் உட்கார்ந்து பெருமாளை சேவிக்க ஒட்டாம நமக்கு சாமரம் போட்டே இருப்பார். அப்படி என் தாப்பனார் எப்ப அந்த உற்சவத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோன்னு. இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம். ராமன லக்ஷ்மணன் கொடையை போட்டு மறைச்சிட்டே இருக்கான். ஆனா அதுக்கு நடுவில் பார்க்கணுங்கிற அருள்யோ. அதை போல இன்னைக்கு அந்த செல்லப்பிள்ளையை கொடையும் சாமரத்தையும் போட்டு மறைச்சிருவா. அது ஜன கூட்டம்ங்கிறது தாங்காது. 2 லட்சம் ஜனங்கள் இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு நடுவில் நாம ஏதோ இடிக்கணும் இடிக்கிட்டு பெருமாளை சேவிக்க முடியுமான்னு பாக்கிறோம். ராமனுக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ராமன் ராமன், ஆனா அவருக்கு திருநாமம் ராமப்பிரியன்னு பேர். செல்லப்பிள்ளை நேற்று சொல்லணும், அவருடைய இயற்பெயர் ராமப்பிரியன்னு தான் திருநாமமே. அதனால இதெல்லாம் ஒரு அனுபவம். அனுபவம்ங்கிறது புஸ்தகத்துல கேட்கறதோட நிறுத்தினா கிடைக்காது. அது அந்த இடத்துக்கு போனாதான் கிடைக்கும். நாங்கள் எல்லாம் என்ன கத்தி புரிய வைக்கணும்னு பார்த்தாலும் இங்க 2 மணி நாளைக்கு கத்திரத்துக்கு நீ இங்க 1 நிமிஷம் நின்றுலாம் புரிஞ்சு போடும். ஏன்னா அது அதுதான். எதுவா இருந்தாலும் ஆடல் பறவை உயர்படியம் மாயனாவது அது அதுவே ஆழ்வார் சாதித்தார். அதனால அந்தந்த திவ்யதேசத்துக்கு போனாதான் அந்தந்த அனுபவமே கிடைக்கும். ஏ தசரதா இனிமே நீ நாட்டை ஆளவட்டா, ராமன் தான் நாட்டை ஆளணும் இப்பொழுதுவா அப்படின்னு சொல்லிட்டா. தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி நம்ம ஜனங்க ராமனை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா, ஆனா வேணும்னு கேட்கறான். என்னப்போ ராமனுக்கு தான் பட்டம் கிரீடே, அப்படி என்ன கண்டுட்டீர் ராமன் இடத்துல? தம் பிள்ளை வசந்தவன்னு கேட்கணும்னு எந்த தந்தைக்கும் தாய்க்கு என்ன இருக்கும்? அது ஊர்க்கார கொண்டாடுறான்னு வச்சுக்கோ. வேணும்னு இவனே தூண்டி விடுறான். ராமனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, என்ன இப்ப அவனை போய் பட்டாபிஷேகம் கிரீடு, என்ன இப்ப அவன்கிட்ட கண்டுட்டீர் அப்படின்னு வேணும் தசரதன் கேட்கறச்சே ஒரு ஜனமா எழுந்து எழுந்து ராமனை பத்தி பேசுறான். என்ன தசரதா அவ்வளவு சுலபமா சொல்லிட்டேன், ராமன் ராமன் தான் என்ன அவனுடைய ஓரோரு குணத்தையும் பேசுகிறார்கள். வியசனேஷு மனுஷியானாம் பிரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷதி சத்யவாதி மகேஷ்வாச விருத்தசேவி ஜிதேந்திரியா ஸ்மித பூர்வபாவி பூர்வ அபிபாஷீச்ச தர்மம் சர்வாத்மனாஸ்ருதா சத்யவாதி மகேஷ்வாச. சத்தியத்தை தவிர ராமனுக்கு மற்றொன்னு பேசி தெரியாது, நேர்மையை தவிர எங்களை ராமனுக்கு மற்றொன்னு தெரியாது. என்ன தசரதா எங்க வீட்டுல என்ன நல்ல காரியம் நடந்தா கூட எங்க அப்பா சிரிக்கிறதுக்கு முன்னாடி ராமன் தான் சிரிப்பார். எங்க வீட்டுல எந்த கட்ட காரியம் நடந்தாலும் என் தாய் அழறதுக்கு முன்னாடி ராமன் அழுவன். வியசனேஷு மனுஷ்யானாம் பிரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. யார் வீட்டுல உற்சவம் நடந்தாலும் தந்தை சந்தோஷப்படுறாப்புல ராமன் படுவன். எந்த வீட்டுல எந்த துர்நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு தாய் அழுவதற்கு முன்னாக தான் வந்து அழுகிறார். யாருக்கு பிள்ளை இல்லையோ அவன் தான் பிள்ளை, யாருக்கு தாப்பன் இல்லையோ அவன் தான் தாப்பன். இப்படி ஒரு குடும்பத்தையும் தன் குடும்பத்தை போலே ராமன் ரட்சிப்பான். ஆனால் இனி ராஜானா ராமன் தான். லோகபாலோபமும் நாசம் அகாமயக மேதினி தசரதா அப்படி மட்டும் நினைச்சுக்காதே. பூமி பிராட்டி ஆசைப்பட்டுத்தான்னு வச்சுக்கோ. இனிமே இந்த பூமாதேவியை கேட்டியானா ராமன் தான் ராஜா தசரதன் இல்லேனுடுவர், அதனால ராமனுக்கே பட்டம் கட்டுடு. இது பிரத்யசிந்தான் ராஜா பிராமணானாம் இதம் அப்ரவீத் வசித்தம் வாமதேவஞ்ச தேஷாமே போப சிருண்வதாம் சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்டித காரணா யௌவராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம். மக்களெல்லாம் கூடின ஒண்ணு அவா ஒத்துட்ட பிற்பாடு தசரதன் மற்ற மந்திரிகளை கூப்பிடுகிறான். ரிஷிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டார். மக்கள் ஒத்துமுட்டா நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்ப வசிட்ட தசரதா 12 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, இருந்தாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அனுப்பிவிட்டார். சரி, இப்ப நாம் நாள் குறித்து விடலாம். சித்திர மாசம் ரொம்ப ஆச்சரியமான மாசம், சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்பித காரணா. எல்லா இடத்திலையும் பூத்து குலுங்கும் அந்த மாசத்திலே பட்டாபிஷேகம் வச்சுப்போம். எல்லாரையும் கூப்பிடு. நார்த்திகை பார்ப்பனர்கள் சித்தர்கள் கொண்டு வந்து தீர்த்தம் சேர்க்கட்டும் ராமனுக்கு பட்டம் அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே ஊரே விழாக்கோலம் போன்றது. தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதார்ய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம். தன்னுடைய ரூபத்தாலும் குணத்தாலும் எல்லாவற்றாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கக்கூடியவன் ராமன். கண்டவர்தம் மனம் வழங்கு கண்ணபுரத்தம்மான்னு திருவங்கியாழ்வார் வாசகத்தில் ஆச்சரியமா சாதித்தார். ஆகையாலே பெருமானுடைய அழகு இன்னும் குடிபோச்சு. ஏற்கனவே அவர் அழக இந்த பட்டாபிஷேகம் பண்ண போறாருன்னு அழகு கேட்கணுமா இப்போ? அதனால அவ்வழகனான ராமனே பக்கத்துல இருக்கிற வசிஷ்டர் கூப்பிட்டார். ராமா போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, உள்ளுக்குள்ள பெரிய மூர்த்தி இருக்கா, இவாளுக்கு ஒரு ஆராதனை தெய்வம், ஆராத்த தெய்வம் உள்ளுக்குள்ள இருந்தா. கீழே முதல் நாள் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னதுன்னா என்னத்துக்காக ராமன் இந்த குலத்துல பிறந்தான்னு சொல்லியிருந்தேன். மனுஷனா பிறக்கணுங்கிறது புரிஞ்சது. ஏன்னா அப்படித்தான் வர வாங்கி வச்சிருக்கா. மனுஷனா பிறக்கணும்னா தசரதனுக்கு பிள்ளையா தான் பிறக்கணும்னு, எங்க வேணா மனுஷனா பிறந்திருக்கலாமே ஒரு தேவை இருக்கு. என்ன, இக்ஷ்வாகு வம்சத்தில் ஒரு பெருமாள் ரொம்ப நாளா உள்ளிருக்கார். இன்னைக்கு அவர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கார். எந்த பெருமான் திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறானோ அவன் முத முதல்ல திருப்பார்கடல்ல பிரணவாகார விமானத்தோடே தோன்றினார். அந்த பெருமாளை பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் எழுந்துட பண்ணி பிரம்மா நெடுநாட்கள் திருவாராதனம் எழுந்து வந்தார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு ராமனுடைய மூத்தவன் இக்ஷ்வாகு இருக்கானே, அவன் பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போயிட்டு வருவனும். என்ன யோக பலம் இருக்கணும் பாருங்க, சத்தியலோகம் வரைக்கும் போய் பார்த்துட்டு பிரம்மாவை விழுந்து சேவிச்சு தேவரீர் லோகத்துல இருந்து என்ன லாபம், எங்க லோகத்துக்குன்னா இந்த பெருமாள் வரணும் அப்படின்னு கேட்கிறார். இதே பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்துல சேவிக்கிறோமே 16 அடி இந்த பெருமாள், அந்த பெருமாளையே தான் அங்க வச்சிருந்து இருந்தா. அப்ப இக்ஷ்வாகு போய் பிரார்த்தித்த உடனே பார்த்தா பிரம்மா சரி கீழோகத்துக்கு போகட்டும், அயோத்திக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போ. இக்ஷ்வாகு அங்கிருந்து எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து சரையூ நதிக்கரையில பிரதிஷ்ட பண்ணிட்டான். ரொம்ப வருஷம் இருந்தார் இக்ஷ்வாகு நடத்திலே. 35 ராஜா நீதி படிச்சேன். அத்தர ராஜாக்களும் திருவாராதனம் பண்ணிட்டார். அப்ப ஒரு ராஜாவும் அர்ச்சகர், இந்த பெருமாள் தான் அர்ச்சனத்தை வாங்கிட்டு இருக்கிறவர். இதே திருவரங்கத்தின் பெருமான் மொத்த பேரால் அர்ச்சனை பண்ணப்பட்டார். பெருமான் யோசிக்கிறார், திலீபன் பண்ணான், மான் தாத்தா பண்ணான், சகரம் பண்ணான், அம்சுபான் பண்ணான், அசமஞ்சஸ் பண்ணான், மான் தாத்தா எல்லாரும் பண்ணிட்டான். ஆனாலும் அவர் திருப்திக்கு தகுந்தாப்புல ஒத்துருமே பண்ணலையா, எல்லாரும் பண்றாளே தவிர அவளுக்கு திருப்தி ஏற்படல. பகவான் என் பெருமைக்கு தகுந்தாப்புல பண்ணலேன்னு நாமும் தான் நித்திய பூஜை பண்றோம். கடைசியில் என்ன சொல்லுவோம், உபசாராபதேசேன கிருதான் அகரான்மையா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. நான் ஏதோ 16 உபசாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன், அது 32 அபசாரமா முடிஞ்சு போச்சு, க்ஷமித்துள்ள கொண்டும் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி விழுந்து தெரிவிச்சிருவோம். இது ரொம்ப நாளா நடந்தது. ராமன் யோசிச்சு பார்த்தா நம்ம பெருமைக்கு தகுந்தாப்புறம் ஒத்துருமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு உள்ளது இருக்கிற பகவானுக்கு ஆசை. யார் பண்ண போறாங்க, அவர் பெருமைக்கு தகுந்தாப்புறம் அவரே பண்ணிட்டாதான் உண்டு. இப்ப கல்யாணம் இருப்பாருங்க, முதல் 2 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் உப்பு போரல காரம் போரலன்னு சொன்னா பயந்துட்டு ஒழுங்கா பண்ணுவார். அதே ஒரு 5 வருஷம் தாண்டித்துன்னு சொன்னா பண்ண மாட்டா, ஆனா ஒன்னும் பேச மாட்டா. அதே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுதான் முடியும் அப்படிங்கிற பதில் வரும். இன்னொரு 20 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சொல்றோம்னு வச்சுக்கோ, நீங்களே பிறந்து பண்ணிட்டா தான் உண்டு அப்படிங்கிற பதில் கிடைச்சிடும். இப்ப பெருமாளுக்கு அதான் நிலைமை. அவர் 35 ராஜாவை பார்த்துட்டார், ஒத்துரு சரியா பண்றதா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், நானே அர்ச்சகனா பிறந்து பண்ணிட்டா தான் உண்டு. இந்த முடிவுக்கு தான் பகவான் வந்தார். அப்ப அர்ச்சகனாகவும் அவர் பிறந்தாகணும், அர்ச்சிக்கப்படுபவனாகவும் அவன் இருந்தாக வேண்டும். அர்ச்சிக்கப்படுபவனா பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் உள்ள இருக்கார், அர்ச்சகனா பிறக்கணுமே. இவர் எங்கேயாவது கொண்டு போய் மனுஷ ஜாத்தியில பிறந்திருந்தார், ராவணனை கொண்டிருக்கலாம், ஆனா இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிக்க முடியாது. இந்த குலத்துல பிறந்தான் இவருக்கு பூஜை பண்றதுக்கு யோகியதை கிடைக்கும். அதனாலதான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். மனுகுல மகிபால வியானம் பிரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோசி நீராதி தாங்கிரி சரோருகா சுயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க சாமனி மைத்திரி ரமண பபுஷா ஸ்வாரகாணி ஆராதனானி அதிலங்கிதான் ஸ்ரீ பராசரவற்ற தெரிவிக்கிறார். ஓ பகவன், இதுக்காகத்தான் பிறந்தாய் கொள்றது. அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு நாராயணன்னு பேர், ஜெகநாதன்னு பேர். நாராயண பெருமாள் உள்ள இருக்கார், அதனாலதான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சம்பந்தம். அன்னைக்கு அயோத்தியில இருந்தார், அதுக்கப்புறம் ராமராவடி யுத்தம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு விபீஷணனுக்கு விட கொடுத்து அனுப்புறார் ராமன். இவருக்குதான் பெரிய பரிசு கொடுக்கணும்னு மனசுல தோணி இந்த விமானத்தோட அந்த பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொடுத்தார். விபீஷணா, நீ ஸ்ரீலங்கைக்கே எடுத்துன்னு போடு, அங்கேயே உன்னோட அந்த பெருமாள் இருக்கட்டும். அத்தனை ஆசை ராமனுக்கு விபீஷணன் பெள்ள செல்வ விபீடருக்கு வேறாக நல்லான்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். விபீஷணன் ஆகாச மார்க்கத்தை தூக்கிட்டு போறான். அப்ப கீழே தான் இந்த ரெண்டு காவேரிக்கு நடுவுல அழகிய இடத்தை பார்த்துட்டு பெருமாள் சொல்றாரு, விபீஷணன் நான் இங்க இருந்துடுறேன், உன்னோட நான் லங்கைக்கு வரல, நான் இங்கே இருந்துடுறேன் என்று குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இழந்த நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்னும் வண்டினம் உரலும் சோலை மயிலிடம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலிடம் பூவும் சோலை அண்டர்கோ நமரும் சோலை இதுவரைக்கும் அணி திருவரங்கம் என்ன. இனிமே தான் திருவரங்கநாதன் வந்து சயனித்த சோலை. அன்னிலிருந்து இன்னி இருக்கார் இன்னும் கிளம்பல. அவர் இட இடமா மாறி வந்தவர் இங்கே நீங்க மாறிட்டார்னா, ஏன்னா திருப்பார்கடல சத்தியலோகத்துக்கு போனார், சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு வந்தார், அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கம் தூண்டிட்டார். இது மூணாவது ஸ்தானம், பார்க்கடல், பிரம்மாவின் சத்தியலோகம், அயோத்தியா, இதுக்கப்புறம் நாலாவது. இந்த மூணு இடம் தாண்டின விற்பாடு இப்ப நாலாவது ஸ்தானமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அதுக்கு அந்த அந்த இடத்திலேருந்து நீ வாரும் ஸ்ரீரங்கைக்கு வரணும்னு விபீஷணன் பிரார்த்தித்தான். பெருமாள் அப்பதான் சொன்னார், சாதாரணமா நான் எப்பவும் நான் கிழக்கு நோக்கித்தான் இருப்பேன், இல்ல வடக்கு நோக்கி இருப்பேன், உன்னை கட்டாட்சிக்கிறதுக்காக தெற்கு நோக்கி சயனிக்கிறேன். லங்கையில விபீடன் இருக்கான் ஒன்று, அதனாலதான் தெந்திசை இலங்க நோக்கின்னு அழுவா சாதித்தார். மண்ணுடைய விபீடனத்தாய் மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று பெரியாழ்வாருடைய பாசரம். தெற்கு திக்க நோக்கினி தட்சிணாபி ஹரிபக்திரி உன்னலப்பியாது சர்வோத்தரா பகுதி தேவி தபாவதாராது தேசிகனும் தன்னுடைய கோதாஸ்துதியிலே தெரிவிக்கிறார். தெந்திசை இலங்க நோக்கி பெருமான் கிடக்கிறார். இது அந்த சரித்திரம். அதுக்காக கிழே சொன்னேன், ஏன் இந்த குலத்துல பிறக்க வேண்டிய தேவைன்னு பகவான் ராமனாக அவதரித்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப வசிஷ்டர் கூட கூப்பிட்டு சொல்றார், ராமா உள்ளுக்குள்ள போ, போய் பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நல்லா நடக்கணும் பட்டாபிஷேகம் கேட்டுக்கோன்னார். பெருமாள் பார்த்தார், இந்த பூனி மொட்டை மாடிக்கு ஏறவே இல்லை, அவ போய் பார்க்கவே இல்லை, போய் பேசவே இல்லை, இப்படியே விட்டா இன்னைக்கு முடிஞ்சு போடும் உபன்யாசம். பூனி மேல ஏறினாதான் மேற்கொண்டு கதையே ஓட்ட முடியும். இவர் என்னமோ நல்லா நடக்கிறதுக்காக பிரார்த்திக்க சொல்றார், பூனி மொட்டை மாடியில ஏறதுக்கு போய் பிரார்த்திக்கணும் இப்போ அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது, விசாலாட்சியோட சீத்தை கையை பிடிச்சிருந்து ரெண்டு பேருமா நாராயணனை சேவிக்கிறதுக்காக உள்ள போனார்கள்னார். விசாலாட்சின்னு அங்க பேர் இருக்கு. முதல் நாள் விசாலாட்சன் விசாலாட்சின்லாம் என்னமோ பேரே வைக்க மாட்டேங்கிறாள்னு நான் சொன்னேன், ஏன் வைக்க மாட்டேங்கிறாள்னு இப்ப சொல்றேன். இந்தா ஆயிரம் பேர் புஸ்தகத்துல கூட அதெல்லாம் போட்டிருக்காள் தெரியல. மற்ற பேர்லாம் ஏதோ புது புதுவா பேர் இருக்கு, இதுல விசாலாட்சின்னு பழைய பேர். அது இன்னொன்னு என்னமோ தெரியாது, இப்போ விசாலாட்சிங்கிறது நிறைய ஸ்மார்த்தங்கள் பேர் இருப்பா, யாரும் இப்ப புது பேர் வைக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம், அது வேற. ஆனா எப்படியா இருந்தா கூட அது வச்சாலும் வைப்பா, வைட்டம் அவர்கள் விசாலாட்சின்னு வைக்கிறது இல்லை. ஆனா சீதைக்கு விசாலாட்சின்னு பேர் இருக்குன்னு இங்க இருக்குப்போ. சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகவது ரொம்ப வெடிக்கையா சொன்னார். ஏன் தெரியுமோ, பிராட்டி விசாலாட்சி எப்படின்னா ராமன சீதையின் உள்ளுக்குள்ள சேவை பெற அளவுக்கு ராமன் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பான். சீதை அந்த பெருமாளை பார்க்கவே மாட்டலாம், ராமனையே தான் எப்பவும் பார்ப்பாள். அவன் திருவாராதனம் பண்ற அழகை பார்த்து என்னழகா தூபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா தீபம் சமர்ப்பிக்கிறார், என்னழகா அர்ச்சனை பண்றார், என்னழகா அபிஷேகம் பண்றாருன்னு பார்த்து பார்த்து அவ கண்ணு பெருசாயிட்டான். அவன் ஏற்கனவே விசாலாட்சி, இந்த விசாலாட்சி ராமன் பண்றதை பார்த்து பார்த்து கண்ணுன்னு பெருத்து போட்டு சொல்லி அதனால விசாலாட்சின்னு மறுபடியும் ஒரு வால்மீகி சொன்னார். ஒருத்தர் வடிக்கே சொன்னார், சுவாமி இந்த நாள்ல ஏன் தெரியுமோ யாரும் விசாலாட்சி இல்லை, ஏன்னா புருஷன் முதல்ல ஆராதனம் பண்ணான்னா இவ பார்த்து விசாலாட்சியா இருக்குது. அவர் பண்றதே இல்லையே, அவர் பண்ணா அவர் என்ன அழகா பண்றாருன்னு பார்த்து பார்த்து இவ கண்ணும் பதிக்கும். அவர் அதனால பண்ணணும். கடைசி பட்சம் இப்படி விசாலாட்சி ஆகிறதுக்காகவாவது அவசியம் திருவாராதனம் பண்ணணும் வச்சுக்க வேண்டிதான். சாபக்ஞா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது கூட விசாலாட்சி அழைத்து கொண்டு நாராயணனை திருவடி தொழுவதற்கு சென்றார். உள்ளே ராமன் போன சரித்திரத்தையும் சொல்றார். விரதசர்யா விதானத்திலே வசித்த ராமனிடத்திலே உள்ளபோ விசாலாட்சியா நாராயண உபாகமது பிரகிருத்தி சிரசா பாத்திரியம் ஹவிஷோ விதிவத்ததா ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாத்து சபோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆளுலோக எதிர்ச்சயா அவிதூரே ஸ்திதாம் திருட்வா தாத்ரீம் பப்ரச்சமந்தரா உத்தமேனாபிசம்யுக்தா ஹர்ஷேனார்த்த பராசதி. இவர் உள்ளுக்குள்ளவே பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சேனா கிட்டு 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 வேலை ஓட ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஒன்றும் நகரவே இல்லை. ராமன் உள்ள போய் பெரிய பெருமாள் திருவள்ளியை கெட்டியா படிச்சிருந்தார். பெருமாளே நீ என்ன உம்மை நம்பி நாம வந்து பிறந்தாச்சு, இப்போ அங்கங்க வேலை நடந்தாத்தான் நம்மால சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்க முடியும், நீர் அனுகிரகிக்கணும் அப்படின்ன உடனே கெடுகளும் ஞாதிதாசி யதோ ஜாதா எங்கேயோ பிறந்தவள் எங்கேயோ வந்தவள் மன்ஹராங்கிற பூனி அவ பிராசாதம் சந்திர சங்காசம் ஆறுரோகை எதிர்ச்சையா மேல் மாடிக்கு எதிர்ச்சையா ஏறி போனாலும் நம்ம யாரான விருந்தாளி வந்துட்டா எதிர்ச்சையா வந்தாலும் எஸ்ஸ கஷ்டத்துக்கு இச்சா எதிர்ச்சா யாருடைய இச்சையாலேயோ வந்துட்டா எதிர்ச்சா ஈஸ்வர இச்சான்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த அதிதி திடீர்னு என் வீட்டுக்கு வந்துருப்பாரு, இப்போ பெருமாள் பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ கதவை தட்டுன்னு அனுப்பி வைக்கிறாரு இல்லையோ, அதனால பகவானுடைய இச்சையினாலேயே வந்தவர்னு அர்த்தம். இவளும் மேல ஏறி பார்த்தாள். சா தஹ்யமானா குரோதேன மந்தரா பாபதரிசினி உத்திஷ்டமூடே கிம்சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபப்ளுத மபௌகேன நாத்மான வமபுத்தியசே. பார்த்தவனே ஏற கெடுகிடு கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு வந்தா ஏ மூடாத்மாவை எழுதுரு, என்ன படிச்சுட்டு இருக்கே, உனக்கு அத்தனையும் போச்சு, இனிமே உனக்கு வாழ்க்கை கிடையாது, கெட்டே போனாய், அது தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்கே, புத்தி இல்லையா, எழுதுரு என்று ரொம்ப வேகமா பேசினாள். கைகை மெதுவா எழுந்திருந்து என்ன மந்தரா என்ன பேசுகிறாய் என்ன அவசரம் உனக்கு இப்போ ஏன் நடந்ததுன்னு கேட்க, இந்த மாதிரி ராமனுக்கு பட்டமா திராயஸ்வபுத்திரம் ஆத்மானம் மாஞ்ச விஸ்மய தரிசனே, பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத போல இருக்கிறாயே, உன்னுடைய பிள்ளையை காப்பாத்துறதுக்கு வழிபார், உன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லையாம் அப்படின்னு சொன்னாள். இவள் இல்லையே, நேர்த்தி கூட தசரதன் அந்த புறத்துல நான் பார்த்தேனே என் பிள்ளைக்கு பட்டம்னு சொல்லிட்டு போனாரே என்ன அவ பதில் சொல்றான். இவளுக்கு புரியல, உன் பிள்ளைக்கு பட்டமா, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம், இப்பதானே நான் கேள்விப்பட்டேன். நாள் ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷயே, ராமன் தான் என் பிள்ளை, தெரியாதவனுக்கு என்ன கைகை சொல்றான். முதல் வார்த்தை பேசறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே எம் பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் நேர்த்தி தசரதன் சொல்லிட்டு போனார். அவர் ராமனுக்கும் பரதனுக்கும் வேறுபாடு பாராட்டினவள் கிடையாது. அப்படி இருந்தவளை போய் மாசுக்காள் இல்லையோ, அதான் அழ்வார் பாசுரத்தில் கலக்கியமா மனத்தனளால் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மரா துழிய குலக்குமரா காடுரைய போ. அவள் பார்த்து சொல்றாள் அப்போ கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, கைகேசி போய் வரம் ஒன்றுட்டா தசரதன் இடத்திலே மலக்கியமா மனத்தனனாய் வேறு வழி இல்லாமல் மனசு மலங்கி போய் மன்னவனும் மரா தொழிய, மன்னவனால திருப்பி கொடுக்க முடியாது நான் தடுக்க முடியாதுங்கிறதுக்கா ரெண்டு வரத்தையும் கொடுக்க. அப்ப கைகேசி சொல்றா குலக்குமரா காடுடைய போ, இனிவனுக்கு நாடு இடம் அல்ல, நீ காடு நோக்கி செல் என்ன சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு ராமன் புறப்பட்டு போனான் அல்லவா. அந்த விஷயத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆஹ ராமேவா பரதேவா அகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் உத்தஸ்மாத் துஷ்டாஸ்மி அத் ராஜா ராமம் ராஜ்ய அபிஷேக்ஷதி உபஸ்தாஸ்ததி கௌசல்யான் தாசீவத்தம் கிருதாஞ்சலி புத்திரஸ்த தவ ராமஸ்ய பிரேஷத்வம் ஹி கமிஷ்யதி அப்ரதிருஷ்டா பவிஷ்யந்தி ஸ்னுஷாஸ்தே பரதக்ஷயே. யோசித்து பார் கைகையி, என்ன ராமனும் உன் பிள்ளையும் உண்டுங்கிற, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா நீ அப்புறம் கௌசல்யக்கு தாதியாகதான் இருக்கணும், அவளுக்கு தாசியா இருந்து கைங்கறி நம்ம இருக்கணும், உன் பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்காது, கௌசல்யக்கு நீ தாசியா போடுவேன், உன் பிள்ளை எங்கேயோ தள்ளிவிடுவார்கள், எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் கௌசல்யம் போய் தான் செய்விப்பா, உன்னை செய்விக்கிறதுக்கு வரமாட்டார்கள், என்னென்ன கூடாதோ அத்தனை பேசி பேசி மயக்குகிறாள். ஸ்வாத்தம் அபியுதயே பிராப்தே தஹ்யமானேவ மந்தரே பவிஷ்யதி ச கல்யாணே கிமிதம் பரிதப்ஸதே யதாவை பரதோ மான்யா ததா பூயோபி ராகவஹ கௌசல்யாஸ்தாத் அதிரிக்தஞ்ச மம சுஷ்ரூஷே பகு. கடைசியில் நான் எப்படி உனக்கு இப்போ அடிமைத்தனம் புரிஞ்சிட்டு இருக்கேனோ அத போல நீ போய் கௌசல்யக்கு பண்ண வேண்டி வரும், இதை புரிந்து கொண்டு முதலில் செய்ய வேண்டிய செய் என்ன செய்ய வேணும்னு மெதுவா கைகை கேட்கிறாள். அப்ப மந்தரா சொல்லி கொடுக்கிறார், ஏற்கனவே சம்பராசுர யுத்தத்தின் போது தசரதன் உயிரணி காப்பாத்தினியே, அப்ப ரெண்டு வரம் கொடுக்கிறேன்னு அவர் சொன்னாரே, எப்ப வேணுமோ கேட்கறேன்னு சொல்லியிருந்தியே அந்த ரெண்டு வரத்தை கேள் என்ன மந்தரா சொல்ல, ஏவமுக்துவா ததா தேவ்யா மந்தரா பாபதரிசினி ராமார்த்தம் உபகம்சந்தி கைகேயி மிதம் அப்ரவீது புரா தேவாசுரே யுத்தே சஹராஜரிஷ விப்பதி ஆகச்சத்வாமுபாதாய தேவராஜஸ் சாக்கியகிருது சசம்பர இதி ஖்யாதா சதமாயோ மயாசுரா துட்டேன தேன தத்தௌ தே த்வௌ வரௌ சுபதர்ஷனே த்வௌ வரௌ இரண்டு வரங்களை உனக்காக கொடுத்திருக்கிறான், அதை நீ வச்சிருக்கியே, அதை கேள். கைகே சொன்னான், என்னமோ என் கைப்பிடித்த கனவு நடத்திலே வரம் கேட்கணுங்கிறிய, நீ எனக்கு ஒன்று புரியலையப்போ, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது எனக்கு பொறுப்பு இல்லையோ, அதனாலதானே பண்ணேன். அவர் ஏதோ அன்னைக்கு கேட்டார், எனக்கு ஒண்ணு அதை கேட்கறதுக்கு எண்ணம் இல்லை, அதனாலதான் கேட்காத வச்சிருந்தேன், நான் அதை எப்பவும் கேட்கறதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் வந்துச்சு, நீ வாழ வேண்டும் என்னால் இல்ல, நீ எப்படியான போ, உன் பிள்ள பரதன் வாழ வேண்டும் என்னால் நீ இதை கேட்டுதான் ஆகணும். இந்த பிள்ளைக்கு சொன்ன உடனே புத்திர வாசல்யம் கண்ணமரிச்சது. இது அநேகமா பலரிடத்துல இருக்கிற ஆபத்து. இதுதான் ஒண்ணு தப்பு நடக்கிறதுன்னு சொன்னா அது நம்ம பிள்ளை பண்றான்னு அதை ஒண்ணு சொல்ல முடியாத திண்டாடுறோம் பாருங்க. அதுலதான் சரியா அவளே போய் சிக்கி கொண்டாள். கை கை சிக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்க, ராம பிரவ்ரஜனம் தூரம் நவ வருஷாணி பஞ்சச்ச பரத கிரியதாம் ராஜா பிருத்திவியாம் பார்த்திவ ரிஷபா. பரதன் தான் இந்த பிருத்திவி ஆள வேண்டும், பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். 9 5 14 வருஷங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். சதுர்தசி வருஷாணி ராமே பிரவ்ராஜிதே வனம் ரூடச்ச கிருத்த மூலச்ச சேஷம் ஸ்தாஸ்தே சுதா. அந்த 14 வருஷம் மட்டும் பரதனுக்கு நீ பட்டம் கட்டுட்டே, ராமன் திரும்பி வந்தா கூட மக்கள் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார்கள், மறந்தே போடுவார்கள். 14 வருஷம்னா 12 தாண்டிடும், 12 வருஷம் ஆயிடுச்சுனாலே நிறைய விஷயம் செல்லுபடியாது. நீங்க நீதிமன்றத்துக்கும் போனா அப்படித்தான், அதனால இப்ப ரொம்ப ஜாதகத்தை 2 வருஷம் கூட்டி விட்டாக்கும். 14 வருஷம் கழிச்சு வரட்டும், யாருக்கும் எதுவும் ஞாபகத்தில் இருக்காது. ஏன காலேன ராமஸ் வனாத் பிரத்யாகமிஷதி அந்தர் பகிச்ச புத்திரஸ்தே கிருதமூலோ பவிஷ்யதி. அதுக்குள்ள உன் புள்ள மொத்த பேருடைய மனசையும் கொள்ளையடிச்சிருவான், அவன் தான் நாட்டுக்கு ராஜாவா இருந்துருவன். இதை நான் சொல்றதை என் அவளும் பேசினாள் ஆழ்வார் பாசுரத்தில். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு புனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீளமே அண்ட கொண்டு கெண்ட மேயம் அந்த நீர் அரங்கமே. ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் படித்தார். கொண்ட கொண்ட கோதை ஆழ்வார் வர்ணிக்கிறது இப்போ கூனிய வர்ணிச்சிருக்கா, இது சீதே இல்லை இப்போ வர்ணிச்சிருக்கிறது கூனிய. கொண்ட கொண்ட அவர் நீண்ட கோடாலி முடிச்சு போட்டுருக்கலாம், கொண்ட கொண்ட கோதை அதுல வேற நல்ல புஷ்பம் சுத்திருக்கு. கோதை கொண்ட கொண்ட கோதை மீது தேன், அந்த புஷ்பத்தில இருந்து தேன் அப்படியே பிரவகிக்கிறது. அந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள்லாம் வேற ரீங்கரிக்கிறது. கொண்ட கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனி. இத்தனை நல்லது சொல்லணும், கடைசியில் கூனின்னு முடிக்கணுமா, அந்த கூனனுடைய கூன் ஒடுங்கும்படி. இவளுக்கு என்ன வந்தது, எல்லாருமே ராமனை விரும்புறாளே, ஏன் இவளுக்கு மட்டும் பிடிக்காத போச்சுன்னா, 5 வயசுக்கு ராமனும் விளையாட்டு விளையாடினார், அது இவளுக்கு ஆபத்தா போச்சு, அதனால அண்ணிலேருந்து கருவிட்டு இருக்காள், வஞ்சனை வைத்து கொண்டு தீர்த்தாள். அவருடைய கூன் ஒடுங்கும் படிக்கு ராமன் மண்ணுருண்டைய தன்னுடைய அம்புல வச்சு அடிபறான். இது 5 வயசுல உண்டவில் அடிக்கிறதுங்கிற பாருங்க, அதை போல ராமன் அம்புல வச்சு வச்சு இவ கூனை நோக்கி அடிப்பர். இந்த கூன் உள்ள போகும், கூன் வெளியில வரும், அதை பார்த்து கைதட்டி சிரிப்பர். இதை வச்சுதான் மனசுல 20 வருஷமா காத்துட்டு இருக்காப்போ. இதனாலதான் என்னைக்குமே சில பிள்ளைகள்லாம் அம்புல ஏறி தும்புறபாய் ஒரு அடியும் படாது. சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே போறேன், ஒரு விளையாட்டு கச்சேரி போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகும், பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பந்து அடிபட்டு ரத்தம் கொண்டு திரும்பி வரும். இது நித்தியமே ஓடி ஆடிட்டு இருக்க அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகலையா, அந்த மாதிரி இருக்கிற பிள்ளை அடையப்பட்டுக்காது, ஜாதகத்தை திரும்பி வந்துடும். இந்த ஒண்ணுமே இல்லாத சாது பிள்ளை உட்காந்து பார்த்துட்டு வரேன்னு போச்சு பாருங்க, அதுதான் ஓங்கி பட்டுனு வந்து ஒரே நாள் போயிருக்கும். ஆனா இனிமே அனுப்பவே வேண்டாங்கிற அளவுக்கு நமக்கே தோணி போடும், அந்த மாதிரி பட்டு வரும். அதுதான் கண்ணன் இப்ப நித்தியப்படிக்கு என்னென்னமோ பண்றார், அவருக்கு ஒண்ணும் பண்றதே இல்லை, யாரும் வஞ்சரதிக்கிறதுக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஆனா ஒரே ஒரு நாள் ஒரு தப்பு ராமன் பண்ணார்னா, இல்லன்னா ராமலீலா எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா, பட்டதே இல்லை. கிருஷ்ணலீலா எல்லாமே இப்படித்தான், கண்ணெனவா ஓல கட்டி கண்ணுக்குட்டியை கறந்துட்டே இருக்கிறச்சே அது வாரில் பட்டாசு கட்டி விட்டுருவது, அது ஓஹோன்னு கத்தின ஓடுறது, ஓடுறது எல்லாத்தையும் பார்த்து வர்சான் முஞ்சன்னு கோச்சி தசமையே ஜாதஹாசா. எப்பப்பெல்லாம் கட்ட அவுத்து விடணுமோ அப்பெல்லாம் கட்ட அவுத்து விட்டுருவது. எந்த வீட்டுல எந்த பெண் இருந்தாலும் அவ பார்த்துட்டே இருக்கிறச்சே பாலை சாத்து பருகிட்டு கண்ணன் போந்தனுன்னான். அவ பார்த்துட்டே இருக்கிறச்சே அவ வீட்டு பால் மட்டும் காணப்படும், வெண்ணெய் மட்டும் காணப்படும். இப்படி பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஒரு அடியும் பட மாட்டேங்கிறது. ஒரே ஒரு நாள் என்னமோ இவர் அடிச்சுட்டாருனா, அதனாலதான் இன்னைக்கும் பெசாம இருக்கிற பிள்ளைகள் பெசாமலே இருக்கணும். நம்ம ஏதாவது குறுக்கு ஏதாவது பண்ண போனோம் அப்ப அடிபட்டது தயாரா தான் இருக்கணும். அதனால கூனேச கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்தநாதனூர்னு பாடினான் அம்மாழ்வாருடைய ஒரு பாசர். கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தானது பராசர வட்டம் ஒருத்தர் சொன்னேன். அவர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில் இந்த பாட்டு அசைஞ்சிருந்தார். கூனே சிதைய கூன் கூன் சிதையும் படிக்கு உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் உண்டவில்லாத வச்சு அடித்தாய் கோவிந்தான். ஒரு சந்தேகம் வந்தது, கோவிந்தன் கண்ணன்னா, இது பண்ணது ராமனாச்சே, ஏது கோவிந்தாங்கிறார்னா. ஆழ்வார் யோசிச்சு பார்த்தாராம், இந்த மாதிரி காரியம் ராமன் பண்ணிருக்க மாட்டார்னு அவருக்கு தோன்றது. ஆனா சொல்றதுக்கு வாய் பூசல். ராமன் போய் மரலாம் பண்ணாருனா கண்ணன் தலையில எத்தவனா வைக்கலாமே தவிர ராமன் தலையில இதை வைக்கணும்னு அவருக்கு தோணல. அதனால பண்ணது ராமன் தான். ஆழமாச்சுக்கா இருக்கும், பூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, பண்ணது இவன் பழி ஒரு இடம் பாவ ஒரு இடமா, பண்ணது ராமனாச்சேனா. அதுக்கு பட்டர் ரொம்ப வேடிக்கையா ஒரு கதை சொன்னார், போம் பழியெல்லாம் அமணன் தலையோடே போம் அப்படின்னு வேடிக்கை கதை. சாதாரணமா அந்த உரையாசிரியர்கள் பெரிய வித்வான்கள்லாம் வேடிக்கை கதையெல்லாம் சொல்லவே மாட்டான். உன்னியாசத்துல இருக்கிற நல்லத்தை சொல்றதுக்கு தான் நாழியே தவிர, அது தினந்த விளையாட்டு சிரிப்பு அதெல்லாம் சொல்லி ஏதோ நாட்டு நடப்பு கதைகள்லாம் சொல்லிட்டு நிறைய பொழுது பொழுது பாருங்க. அப்படிலாம் பொழுது போனா அப்புறம் விஷயம் சொல்றதுக்கு நமக்கு பொழுதே இல்லாதே போடும். ஆனா பட்டர் ஒரு வேடிக்கையான சரித்திரம் சொன்னா, ஒரு நாள் ஒரு ஒரு திருடன், அவன் கண்ணக்கோல் வச்சு திருடுறவன். அந்த திருடன் வந்து ஈரச்சவர், சவர் ஈரமா இருந்ததுனால கண்ணக்கோல் வைக்கச்சு இழுந்து போச்சு, தள்ள விழுந்துட்டு பிராணம் பிடிச்சு. இது இந்த திருடன் நிலைமை. திருடன் திருடினானேன்னு யாரும் விசாரிக்கல. அவனுடைய மனைவி நேர ராஜாட்ட வந்து, என்னுடைய கணவன் பிராணம் படுத்து நீ உடனே கூட்டு விசாரிக்கணும்னா, உன் கணவன் ஏன் திருடினான்னு கேட்கவே இல்லை, ஏன் ஈரச்சவர் வச்சான்னு விசாரிச்சான். ஈரச்சவர் ஆறு தோட்டம் வச்சிருக்க மேஸ்திரி தான் வச்சிருப்பார், அவரை கூட்டு போயிடுனா சரி அவன் பூச்சி வீட்டுன்னு வந்தான். அவர் சொன்னார், நான் அதை வைக்கிறது இல்லை, கலவை போட்டு கொடுத்தா நான் பூசுவேன், இதுதான் என் வேலை, நீ சித்தாளை தான் கேட்கணும்ட்டான். அவர் தான் கலவை போட்டு கொடுக்குறா கேட்டா சித்தாளை பிடிச்சி வீட்டுன்னு வாங்கினான். அவன் கேட்டா எனக்கு நித்தி ஒரு மண்ணு பானை கொடுப்பா, இன்னைக்கு அது பெருசா இருந்தது, ஜலம் அதிகமா பொடுத்து கலவை பொடுத்து, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னா. சரி மண் பாத்திரம் பண்ணா குயவன் அழுத்துன்னு வந்தான். குயவன் வந்தா ஏன் மண்ணு பானை பெருசா போச்சு, நான் பானை பண்ணிட்டு வச்சு அந்த பக்கமா ஒரு பெண் போயிட்டு இருந்தா, ஏன் இப்படி போறான்னு நினைச்சதே பாத்திரம் பிடிச்சேன், பாத்திரம் பிடிச்சா பொடுத்து வேணா அவளை தேடுந்தான். சரி நான் அந்த ஸ்திரீயை பிடிச்சு வச்சுன்னு வந்தான், நீயே அந்த பக்கமா போனேன்னா ராஜா. அவ பதில் சொன்னா, நான் என் வஸ்திரத்தை துவைக்க கொடுக்கறதுக்காக போயிருந்தேன், வண்ணா 10 மணிக்கு தரேன்னு சொல்லியிருந்தான், தரல 11 ஆச்சு, ஏன் கொடுக்கலன்னு கேட்க போனேன், வண்ணான்னு எழுத்துன்னு வாங்கணும். சரி வண்ணான் வந்தான், நீ ஏன் 10 மணிக்கு கொடுக்கறேன்னு சொன்னத 11 மணிக்கு கொடுக்கலன்னா, நான் நதிக்கரைக்கு துவைக்கிறதுக்கு போனேன், ஒரு பிக்ஷு உட்காந்து இருந்தார், துவைச்சா ஜலம் அவர் பேர்ல தெளிக்க கூடாது அபசாரமா சேங்கத்துக்காக உட்காந்தேன், அவரை போனேன் போல, அதனால நழுவி எடுத்து நான் என்ன பண்ணுவேன், பிக்ஷுவை கூண்டு வாங்கினான். சரி அவரு வந்தார், பிக்ஷு நீரே போக மாட்டேங்கிறது, ஏன் அங்க உட்காந்து அவர் துணி துவைக்க முடியாம என்ன, அவர் மௌன சன்னியாசி, வாய திறந்து ஒரு பதிலே சொல்ல மாட்டார், இவர் ராஜா கேட்டுட்டே இருக்க அவர் பதிலே சொல்லல, இவர் தலையை ஒழுத்துனுட்டான். எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க கொண்டு முடிஞ்சிருச்சு, யாரோ ஒருத்தன் திருடன் கண்ணக்கோல் வச்சு ஈரச்சவர் கீழ் விழுந்து பிராணம் போனா, கடைசியில் ஒரு புக்ஷு பிக்ஷு அவர் பதில் சொல்லலைங்கிறதுக்காக தலையை வெட்டினான். இப்படி தன்னா இருக்கு இந்த அழுவார் பாடினது, கூனேசிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தானா, பண்ணதெல்லாம் ராமன், கடைசியில கொண்டு போய் கண்ணன் தலையில வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் கண்ணன் ஏற்றுக்கிறதுனால பொருள். அதனால ராமனுக்கு லீலாங்கிறதே ரொம்ப குறவு, அதுல இவரிடத்துல ஒரு லீல பண்ணத்தான் அகப்பட்டான். பிருத்திவியாமமி குப்ஜானாம் உத்தமா புத்தி நிச்சயே தொமேவது மமார்த்தேஷு நித்தயுக்தா ஹிதைஷிணி கதோதகே சேது பந்தா ந கல்யாணி விதீயத்தே உத்திஷ்ட குரு கல்யாணம் ராஜானம் அனுதர்ஷய. உடனே எழுந்திரு, வள்ளமெல்லாம் வடிஞ்சு போன பிற்பாடு அழுது பிரயோஜனமே கிடையாது, இப்போதே தசரதனத்தில் வரம் வேண்டும் என்று சொன்ன உடனே அவருடைய மனசு மாறிப்போச்சு. மாறாமல் இருந்த கைகையனுடைய மனசு மாறித்து, சரி தசரத நடத்துற வரம் கேட்போம், ஏகவேணியும் திருடாம்பத்வா கதசத்தேவ கிண்ணரி ஆஜாப்பது மகாராஜா ராகவர்ஷ அபிஷேசனம் பிரியாருக்கா பிரியமாக்கியாதும் விவேச அந்தப்புறம் வசி ச கைகேய்யா கிரகசிரேஷ்டம் பிரவிசேஷம் பிரவிவேச மகாயசாக. தசரதன் வர்றதுக்குள்ளாக தலைவெறி கோலமாய் ஒற்ற பின்னர் இட்டுக்கொண்டு வெள்ளையாடையை உடுத்திக்கொண்டு கோபகிரகத்திற்கே படுத்துட்டான். அந்த உள்ள ஒரு கோபகிரகம் ஒரு பெரிய அரண்மனைக்கு, அது எதுக்குன்னா இந்த 3 ராணிகளுக்கு கோபம் வந்தா அங்கதான் போய் போலாம். கோபம் வந்தா காட்டிக்கிறதுக்கு அரண்மனை கட்டி வைக்கணும்னா ஊர் எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க பாக்கணும், நமக்கு வாழறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு மேல இன்னும் கோபப்பட்டானா ராஜா, ராஜானா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி இடத்துக்கு தான் குறைச்சரா. அதனால கோபகிரகத்துக்குள்ள போய் தலைவர் கோலமா கேள்விப்படுத்துட்டா, தேவி கேனாபியுக்தாசி கேனவாசி விமானிதா எதிதம் மம துக்காய சேஷே கல்யாணி பாம்சுஷு பூமோ சேஷே கிமர்த்தம் தம் மை கல்யாண சேத்தசி. ஏன் கோபப்படுறாய், ஏன் தலைவர் கோலமா இருக்கே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவர் எப்பவும் யாரானு பார்த்த உடனே இந்த வார்த்தையை சொல்லுவார். தசரதனுக்கு வழக்கம் எட்டுனா விஸ்வாமித்திரரை பார்த்து இதைத்தான் சொன்னார், கைகையை பார்த்தவொன்னு இதைத்தான் சொன்னார். நாம் எல்லாரும் சட்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் ஏன் சொன்னோம் ஏன் சொன்னோம்னு இருக்க வேண்டியதான். பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வ எதித்வம் கர்த்தும் இச்சசி எம் முகூர்த்தம் அவசியஸ்து நஜீவே தமகம் துருவம் தேன ராமேண கைகையை சபையதே வசனக்கிரியாம். கைகையை அப்பதான் போட்டுடைத்தாள். 2 வரம் எப்பவோ கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்த நாம இருக்காத சரதா, அந்த 2 கேட்கிறேன், ஒன்றாலே பரதனுக்கு பட்டம், மற்றொன்றாலே ராமனுக்கு 16 ஆண்டுகள் காடு கொடு. நீ சத்திய பிரதிஜனா இருந்தால் அத்தவசியம் கொடு. இவர் முதல்ல தன் காதை நம்பவே முடியல. கைகை என்ன கேட்கிறாய், நீ ஏதாவது புரிந்து நான் கேட்கிறாயா? நாளைக்கு பட்டம்னு நாள் குறித்து விட்டேன். சகல பௌரஜனங்களையும் கேட்டேன். உங்களிடத்திலும் பேசியிருக்கிறேன். வசித்தர் முதலாம் ரிஷிகளிடத்தில் பேசினேன். மந்திரிகள் அனைவரும் இசைந்தார்கள். இத்தனை நடந்த பிற்பாடு என்ன அந்த புற காரியம் நினைச்சியா நீ? அத்தனை பேரை சேர்த்து கூட்டி பேசியிருக்கேன். தப்பா பேசுறேன். புரிந்துகொள். நீ என்ன பேசுறாரு தெரியறதா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த ரெண்டு வரத்தைத்தான் நான் கேட்கிறேன். கல்யாணி வேற என்ன வேணும்னாலும் கேளு, உனக்கு நான் செய்கிறேன். எனக்கு ஏதும் தேவையில்லை. கொடுப்பதானால் இதை கொடும். அல்லது நீர் மிச்சா பிரதிஜன் பொய் சத்தியம் பண்ணி நீர் ஆகுமே தவிர நமக்கு மற்றொன்றும் வேண்டாம் பிரார்த்தித்தாள். தௌதௌ தௌச வரவு தேவ நிக்ஷேபோ ஹிருதயாம்யகம் தவைவ பிருத்திவீபால சகாசே ரகுநந்தன யோ த்விதீயோ வரோ தேவா தத்த பிரீதேன தேமயா நவ பஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாசிரிதா. 9-14 ஆண்டுகள் ராமன் காட்டு போனும் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும். கைகேயும் அப்ரவீத் குருதா நிர்தகன்னிவ தேஜசா விசம்சே துட்டச்சாரித்ரே குலசாஸ்ய விநாசினே. ரொம்ப கோபத்தோட வெய்ய ஆரம்பிச்சுட்டான் தசரதன். இந்த குலத்துக்கு கோடரி காம்பா வந்து பிறத்தவளே, யார காட்டுக்கு அனுப்புகிறாயின்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த நாட்டில் இருக்கிற யாரேனும் ஒருத்தன் உன்னை உயிரோடு விட மாட்டான். அதை புரிந்துகொள். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. கேட்ட வரத்தை கொடுக்குறியா இல்லையா? மற்ற பேச்சுக்கள் பேசி என்ன திசை திருப்பத்துக்கு முயற்சிக்க வேண்டாம். வரத்தை கொடும். அபஷதஸ்து மேதாமம் நஷ்டம் பவதி சேதனம் திருஷ்டேன் லோகோ வினா சூரியம் சசியம் வா சலிலம் வினா. கைகையை உன் இடத்துல மன்றாடி கேட்டுக்கிறேன். ரெண்டு வரம் கேட்டியொல்லியோ, ஒன்ன கொடுத்துறேன். ஒண்ணு வேண்டாம். பரதனுக்கு பட்டம் தானே வேணும் கேட்டேன், கொடுத்துடுறேன். ராமனை எதுக்கு 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாய்? இந்த ராமனை பார்த்து பார்த்து நான் இப்ப இளமையோடு இருக்கேன் தெரியுமா? எனக்கு வயசு 60,000 இல்லை. வா போகு வா என்னம் வந்துருபால் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் கோழி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லை செச்சாய் குலசேகர 10 பாசம் வந்தாலும் இடமணங்கி வடநகரம் தொழிலேத்த மன்னனாவான் என்னாயே அரியடமேல் இருந்தானே நெடுங்கானம் படரப்போகு இந்நாள் எம்மி ராமாவோ உனைப்பயந்த கைகேசி தன் சொல் கேட்டு கைகேசியனுடைய சொல்ல கேட்டு உன்னை போய் நான் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே என்று தசரதன் புலம்பிய புலம்பலாக 10 பாசனங்கள் குலசேகராழ்வார் 9 பதினம் முழுக்க தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே புலம்பி உள்ளார். அதான் தசரதிங்க புலம்பரம். நான் ஒரு நாள் ராமனை வான்னு சொல்லுவேன். ராமன் முன்னழகெல்லாம் காட்டிட்டு வருவார். உடனே 60,000 600 ராமா போன்னு சொல்லுவேன். ராமன் தன் பின்னடையெல்லாம் காட்டுவார். 600 60 ராமா வந்துருகால் கண்டு போன்னு சொல்லுவேன். ராமன் மறுபடியும் வருவர். 60 25 ஆயிடுச்சு. இப்ப கைகே என் வயசு என்ன தெரியுமோ? என் வயசு 25. 60,000 இல்லை, அவ்வளவு இளமையோட இருக்கேன். வா போகு வா இன்னம் கண்டுபோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோடி கண் பொருட்டா என்கிற பாசுரத்தை ஆழ்வார் தெரிவித்தார். என் நெஞ்சம் இருகிழவா போகாதே இருக்குமாறே. நீ இந்த கேள்விய கேட்டப்ப இன்னும் நான் உயிரோடு இருக்கேன் பார். இதுவுமே ஆச்சரியம் கைகை. வேண்டாம், சொல்றது கேளு. பாதவு சாபிஸ் பிரசாமித்தே அஞ்சலின் குருமே கைகை. கையெடுத்து உன்னை கும்பிடுகிறேன். உன் கால வேடுன்னா தொடரேன்னு குனிந்தான் தசரதன். தரைலோக்கியாதிபதியான இந்திரன் கூட தசரதனை பார்த்தால் நடுங்கி விடுவன். அந்த சக்தி படைத்தவன் இவண்ணே நீ எப்படியாவது விட்டுடு. அவனா கேட்கறதாகவே இல்லை. கொடுத்தால் அத்த குடு சத்தேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சுச்சூஷையா வீரா தனுஷாயுதி சாத்திரவான் சத்தியந்தானந்த பஸ்தியாக மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யாச குரு சுஷ்ரூஷா துருவாண்யேதானி ராகவே தீனம் லாலப்பியமான காருண்யம் கத்து மருகசி. அஞ்சலம் துர்மி கருகேயி, உன் கால பிடிச்சு கேட்கறேன், எப்படியாவது ஒத்துக்கோ. ஆனா அவன் கேட்கறதாக இல்லை. கைகை அந்த வரத்திலே நின்னாள். சரின்னு விடிய காத்தால 3 3 1/2 மணி இருக்கும். அது வரைக்கும் பேசினா பேசினா பேசினா, ஆனா ஒன்னும் அவர் கேட்டுக்கிறதா இல்லை. சரி போ, வேறு வழி இல்லை, நீ கேட்டதை கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்து மயக்கமாக கீழே செறிந்தான் தசரதன். விடிய காத்தால சுமந்திரனை கூட்டால் கைகை. நேர ராமனுடைய அந்தப்புறத்துக்கு போ. ராமனை அழைத்துக் கொண்டு பா. தசரதன் சில ஆணைகளை பிறப்பித்திருக்கிறான் நான் சொல்ல வேண்டும். சுமந்திரன் நேர போறார். ராமனும் சீதை அந்தப்புறத்திலே விடியற்கார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எழுந்து வெள்ள வரார்கள். சுமந்திரன் அழைத்துக் கொண்டு வந்தவுடனே பக்கத்துல உடனே லட்சுமணன் வந்து சத்திர சாம்பரங்களை பிடித்தார். ராமன் சரின்னு ஏற்றுக்கொண்டு கைகையனுடைய அந்தப்புறத்துக்கு வரார். வந்த உடனே உள்ளுக்குள்ள போறார். தசரதனோ படுக்கையில படுத்துட்டு இருக்கார். எப்ப ராமனை பார்த்த உடனே அள்ளி எடுத்து மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து பார்த்து விட்டு தான் அடுத்தது செய்வான் தசரதன். ஆனா நீ ஒண்ணுமே பேசவே தெரியல, என்னாச்சு இப்போ? நம்ம தாப்பனாருக்கு ஏதாவது கோபமோ என்று நினைத்து கொண்டு பக்கத்துல இருக்கிற கைகையை பார்த்து, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்ன இடத்துல ஒண்ணும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு பிரார்த்தித்தான் ராமன். கைகை பதில் சொல்றா, ஒண்ணு இல்ல ராமா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் இதை தப்பா எடுத்து நட போறியோன்னு அவருக்கு பயம். இதை கேட்டு ராமனுக்கு தாங்கல. என்னிடத்துல தசரதன் சொல்ல பயமா? நான் தப்பா எடுத்து விடுவேனா? எத்த ஆணை எடுக்கிறானோ செய்து முடிப்பதற்கு நான் இருக்கிறேன், இதுவரை பேசுவதற்கு நான் இல்லை. இதோ சத்திய பிரதிஜை பண்ணி கொடுக்கிறேன். கிமிதம் காரணம் ஏன மமாஜ்யா பிரதிபாக்கியதே நச்சைவ சம்பிரசுப்தோக்தமான பேசு ராகவம் சராஜவச்சனம் ஸ்ருத்வா சிரசா பிரதிபோஜிதம். ராமன் வந்து சேர்ந்து பர்வதாதிப நிஷ்கரம்ய சிம்மஹா கீர்குஹாசையா, ஒரு யானை நடக்கிறா போலே, சிங்கம் நடக்கிறா போலே ராமன் வந்தான். ராமன் வந்து பார்த்து தசரதன் பேச மாட்டான்னு தெரிந்து வருத்தத்தோட எஸ் ராமன் நபசேத்தும் எஞ்ச ராமோன பசதி நிந்தித சர்வலோகேஷு சுவாத்மாப்பேனம் விகர்ஹதே ச ததர்சாசனே ராமோ விஷண்ணம் பிதரம் சுகே. ஏதத் ஆச்சக்ஷமே தேவி தத்வேன பரிபிரிச்சதா, உண்மைய சொல்லு, என்ன சொல்லணும் நினைச்சார் எங்கிட்ட சொல்ல முடியாத தாப்பனார் வருத்தப்பட்டார். அப்பதான் அவர் சொல்றா, கிம் நிமித்தம் அபூர்வோயம் விகாரோ மனுஜாதிபே நராஜா குபிதோ ராம வியசனம் நாசிய கிஞ்சன. ஒருவேளை என்கிட்ட கோபத்தினாலயா பயத்தினாலயா நீ உண்மையை சொல்லுவோம்னு ராமன் கேட்கிறார். அப்ப கைகை சொன்னா, சொல்றேன், ஆனா அவருக்கு சந்தேகப்பட்டுட்டே இருந்தார், நீ பண்ணுவியோ மாட்டியோன்னுட்டு. ராமன் வரிசையா பிரதிஜை பண்றார், நான் மட்டும் இதை பண்ணாத போனேன்னால் பிள்ளையே இல்லைன்னு பிரதிஜை பண்ணுகிறேன். ராமோ திருநாபிபாஷத்தே, ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது. ஓர் சொல், ஓர் தாரம், ஓர் நாடு, ஓர் அம்பு, ஒரே யுத்தம், இதுதான் ராமனுக்கு தெரியும். இதுவர ரெண்டாவது ராமன் அறியான். சத்திய பிரதிஜை பண்ணி கொடுக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் காட்டுக்கு போனா போறேன், காடத்துல விழுனா விடுறேன், குளத்துல விழுனா விழறேன், எதுவான பண்றேன்னா. அந்த காட்டுக்கு போகணுதான் ராமாவும் தாப்பனார் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். என்னவள் அப்பதான் சொல்றா, அகோதிம் நார்கதே தேவி வக்தும் மாமீதிருஷம் வசா பிரியம் துவாம் அப்பிரியம் வக்தும் வாணீனாச பிரவர்த்ததே தரவசம் துவயா காரியம் எதனேன ஸ்ருதம் மம அகங்கி வஜனாத்ராஜ்யா பதேயமபி பாவகே. என்ன அக்னியில விழுந்தா விடமாட்டேனா, காட்டுக்கு போனா போக மாட்டேனா நான் இல்லையோ, அக்னிலாம் விட சொல்லலாமா, அந்த காட்டுக்கு தான் போக சொல்றதுன்னு நான் நினைச்சிருந்தாருனா சொல்லட்டுமே. அடுத்தது ராமனோட பார்த்து சொல்றான், இத நீ சொன்னதா சொல்லக்கூடாதா கேக்கி? இது எதுக்கு இப்ப தசரதன் சொன்னான்னுதான் சொல்லணுமா? இது ரெண்டு அர்த்தம் இடத்துல உண்டு போ. இது தசரதன் சொல்லலேன்னு எனக்கு தெரியும் கைகை, நீ தான் சொல்றே, அதை நீயே சொல்லதா சொல்லிட்டு போலாமே. எனதுக்கு இப்ப தசரதன் சொன்னதான்னு சொல்றாய்? வேண்டாம், தசரதன் சொல்லலே, நீயே சொல்றதா இருந்தாலும் நான் பண்ணாது படுறேன்னா. எத் ராஜான மகோச்சஸ்தம் மம ஈஸ்வர தராசதி, நீ செய்தாலும் செய்வேன், ராமன் சொன்னால் தசரதன் சொன்னாலும் செய்வேன். உன் அந்த அளவுக்கு வசந்த ஸ்தானத்தை நான் வச்சிருக்கேன், நீ தான் அத்த புரிந்து கொள்ளு. நன்கு நம்மை கை கையே கிஞ்சித் ஆசம்சதே குணானு எத் ராஜான மகோச்சஸ்தம் மம ஈஸ்வர தராசதி ராமஸ்ருத்வா பிருஷந்துக்கதப்பிதா சோகாது அசக்னு வக்வத்தம் பிரதோத மகாஸ்வனம். இது பாதி மயக்கத்துல தசரதனுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கறது தாங்க முடியல, கண்கள்ல இருந்து மாலை மாலையா கண்ணீர் போட்டுகிறது, இன்னும் மயக்கமா உழுதுட்டான். அபிஷேசனிகம் பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் சனிச்சகாம சாபேட்சா திருஷ்டிம் தத்ரா விசாரயன் நசாஸ்ய மகதீம் லக்ஷ்மியும் ராஜ்யநாசா அபகரிஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாது சீத லக்ஷ்மே விவக்ஷயா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ராமன் அந்த பந்தப்புறத்திலிருந்து வெளியில வந்தார். வந்த உடனே மோகன் எவ்வளவு வாடி போயிருக்கணும். அத கம்பனாருடைய சிஷ்யர்கள்லாம் கம்பநாடகத்தில் கேட்கிறார், இந்த வாட்ட முகத்தை ஒரு பத்து பாட்டு பாடு. கம்பர் சொன்னார், உள்ள போறச்சே இருக்கிற முக அழகாக கூட நான் பாடிவிடுவேன், ஆனா வெளியில வரச்சே அந்த முகத்துல ஒரு காந்தி இருந்து பாரு, அதை என்னால பாடுறதுக்கே முடியாது. லோக காந்தஸ்ய காந்தஸ்துவாது சீதர் அஸ்மே விவானு ராத்திரி வேளையிலே சந்திரன் உதயமாறாரு சாயங்காலம், அந்த சந்திரனுக்கு இருட்டு ஏற ஏறத்தான் பிரகாசமா இருக்கும். இருட்டையில சூரிய ஒளியில சந்திரனை சரியா பார்க்கவே முடியாது. இவர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரனுடைய முகம் எப்ப பிரகாசம் அடையும்னா இருட்டு ஏறணும். எந்த இருட்டு? ராஜ்யநாசம் தான் இருட்டு. ராஜ்யம் பேடுத்துங்கிற இருட்டு ஏற ஏறத்தான் ராமனுடைய முகமே பிரகாசிக்கிறதா. ஒப்பதே முன்பு அவ்வாசகம் கேட்ட பின்பு அப்பொழுது கலந்த செந்தாமரையை வென்றதம்மா. ராமன் உள்ள போறச்சே தாமரையாடுறதுதான் முகம், வெளியில வரச்சே அப்ப மலர்ந்து இருக்கிற செந்தாமரையை ஜெயிச்சுடுமா. அத்தன் அழகு சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபம் ஜயா ஜெயம்னு சொன்னார். அதாவது கீதையில கண்ணன் சொல்லும் போது சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஜெயமோ அபஜயமோ எல்லாத்தையும் சமமா நினைச்சுக்கணும் தான். அர்ஜுன சிரிச்சா, எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னா கண்ணனை பார்த்து. கண்ணன் சொன்னார், நான் ஒண்ணு வெறுமை சொல்லல அர்ஜுனா, போன ஜென்மத்துல நான் நடக்கிறதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ராஜ்யம் உண்டுன்னு சொல்லச்சேவன் அதே மாதிரிதான் நடந்தேன், இல்லேன்னு சொல்லச்சேவன் அதே மாதிரிதான் நடந்தேன். என் நட தளர்ந்து போச்சா, என் முகம் எங்கான எடுத்தான்னா அது நீ. அர்ஜுன் உடனே சொல்லிட்டார், இது எங்க பாடுதான் எங்களுக்கு தெரியும், இப்போ நீ வேணா உன்னை பத்தி எல்லாம் பண்ணி காட்டிக்கலாமே தவிர, இல்ல நானும் மனுஷனா பிறக்கிறச்சே தான் பண்ணேன்னா அது வேஷம். நாங்க நிஜமா மனுஷனா பறந்து பண்ணிட்டு இருக்கோம், நீ இப்படியே எல்லாம் வேஷம் விட்டுன்னு வந்துட்டு உனக்கு என்ன, நீ நினைச்சபடி எல்லாம் நடக்க போறது. கைகை மாறணும்னா மாத்துவே, கௌசல்ய மாத்தணும்னா மாத்துவே, தசரதனை சொல்லணும்னா சொல்லுவே, அதனால உன்னை வச்சு நீ எங்களை பார்க்காதே. அப்பதான் பகவான் பதில் சொன்னார், அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவ உங்களாட்ட மறந்துவா தானே, அவர்கள் திருந்தித்தானே வாழ்ந்தா, இது சொல்லு நியாயம். ஏன்னா அவர்கள் நம்ம போல மனுஷியர்கள், அவர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாமே தவிர பகவானை பார்த்துன்னு ஒரு ஆசவனா ஏற்படலாம். அவர் நடிச்சது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு முடியுமா நம்முடைய வாழ்க்கையில போய்? அதனால அடுத்து கௌசல்யனிடத்தில் நேரே போய் அவளுடைய அந்தப்புறத்திலே விடைபெற்றுக் கொள்ளுதலான்னு ராமன் போகிறான். கௌசல்யன் நல்ல ஸ்மரண பாத்திரத்திலே மசரண கபலமான அன்னம் வெண்ணெய் பால் தேர் எல்லாத்தையும் போட்டு பெசிஞ்சன் வந்து ராமனுக்கு உயர்ந்த ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்காராமா உனக்கு ஊட்டணும்னா. அவள் வயசு 25, ஒன்னு இல்லையே ரெண்டு இல்லையே, ஆனா பெற்றிருக்காள் 60,000 வருஷம் கழித்து. அதனால அவரை ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டார் ராமனோ. விஷ்டராசன யோக்கியோகம் காலோமே சமுபஸ்திதா, இந்த ஆசனத்துக்கு எனக்கு இப்ப யோக்கிய இல்லை, நான் அமர வேண்டியது வனத்துக்கு போக வேண்டிய ஆசனத்தில் அன்னையே இடு என்று சொன்னான். அவரு தூக்கி வாரி போட்டது, ராமா என்ன காட்டை பத்தி பேசுறேன், நாளைக்கு தான் பட்டாபிஷேகம் தசரதன் சுருட்டு போனாரு, இல்லை நான் காட்டுக்கேக போகிறேன் ராமன் சொல்ல அவள் தெரியாமல் அதிர்ந்து போய் அழத் தொடங்கினாள். யதி புத்திரன ஜாயேதா மமசோகாய ராகவ நஸ்ம துக்கமதோ பூயா பசேயம் அகம் அப்பிரஜாக சப்ததச வருஷாணி ஜாதச தவ ராகவ அதீதானி பிரகாங்கியா மயா துக்க பரீட்சயம் சப்த தச தச சப்தச வருஷாணி. ராமா 10, 7, 17 வருஷமா இத பாக்கிறதுக்காக நான் காத்திருந்தேன். அவள் உன்ன பட்டாபிஷேக திருக்கோலத்துல பாக்கணும்னா நீ என்னமோ வனத்துக்கு போற மாந்தோல் மரவியோட இருக்கேங்கிறியே, 17 வருஷமா இதுக்காக காத்திருந்தேன்னு ஒரு வார்த்தை இருக்கு இருக்கு ஸ்லோகத்துல. தசசப்தச வருஷாணி ஜாதச தவராதவ, இடத்துல பெரிய விசாரம் வந்துடும். ராமனுக்கு அப்ப 17 வயசாச்சா? இப்போ இப்பதான் 12, 12, 24 12 வயசு கல்யாணத்தும் போது சமாத்வாச சத்ராகம் ராமஸ்வர நிவேசனே அமா புத்தானாக அமானுஷான் போகான்னு 12 வருஷம் சுகமே இருந்தோம். 12 வயசுல கல்யாணம் ஆச்சு, 25 காட்டுக்கு போனோம், இப்படித்தானே நடந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல 17 வருஷங்களாகனு ஒரு சப்தம் இருக்கு. கீழே ஒன்று சொன்னா இருக்கா, ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா, 16 வயசு என் ராமனு காலே சண்டைக்கு அனுப்ப மாட்டேன். இந்த தசரதன் விஸ்வாமித்திரத்தை சொன்னார் இல்லையோ, அப்ப 16 வயசு ஆலேன்னா 15 3/4 15.5, அப்ப அந்த 15.5 12 வருஷத்தை கூட்டிவிட்டா 15 12 27, அப்ப ராமனுக்கு 27 வயசு ஆயிடுதான் சந்தேகம் வரும். இவனானா 17 வருஷமா காத்துருக்கேன்னு குறுக்க ஒன்று சொல்றா. இந்த குழப்பத்தை சேர்க்கறதுக்கு 800 வார்த்தை இருக்கு. ராவணன் பிக்ஷுவாக சன்னியாசி வேஷத்துல வந்து நின்னாரோ இல்லையோ, அப்ப சீதை ராவணனை பார்த்து தன் கதையை சொல்றா. பஞ்சவட்டியில இருக்கிறச்சே சீதையை தூக்கின்னு போறதுக்காக ராவணன் வரச்சே சீதை சொல்றா, நாங்கள்லாம் இருந்தோம் ஊர்லயே, மம பர்த்தா 25 வாரிஷிக்காக காட்டு கிளம்புறச்சே, என் பர்த்தாவுக்கு வயசு 25. அவ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காக்கோ, இப்ப மூணு குழப்பத்தையும் சேர்த்துங்க. சீதை ராவணனிடத்துல சொல்லச்சே காட்டு கிளம்புச்சே, என் பர்த்தாவுக்கு வயசு 25. இங்க கௌசல்யே ராமனிடத்துல அழறச்சே 17 வருஷமா இதுக்கா காத்திருந்தேனேங்கிறா. தசரதனே ராமனை பத்தி பேசச்சே ஊனசோடச வருஷா 16 ஆகலேன்னு ஒரு வார்த்தை சொல்றான். இப்ப எதை பார்த்தாலும் ஒன்னும் சரியா வரல. அப்ப என்னதான் வயசுன்னா, எப்ப சன்னியாசி வேஷத்துல இருக்கிற ராவணன் சீதை பேசுறாளோ சன்னியாசிகளிடத்துல பொய் பேசக்கூடாதுன்னு ராஜ தர்மம். சீதைக்கு ராஜ தர்மம் நல்லாவே தெரியும், அதனால அந்த வார்த்தை தான் உண்மை. 25 வயசு தான் காட்டுக்கு போறச்சு. அப்ப மத்த ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு முக்கியம். ஊனசோடச வருஷ ஆங்கத்துக்கு நேத்தே அர்த்தம் சொன்னேன், 16 ஆகலேன்னு சொல்றதுல அவனுக்கு குறிக்கோள் இல்லை, தவிர 12,000 சொல்றதுல அவனுக்கு குறிக்கோள் இல்லை. 16 ஆனா தான் யுத்தத்துக்கு போக முடியும், யுத்தத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டேன்னு தான் இப்ப தசரதனுக்கு குறிக்கோள். அதனாலதான் ஊனசோடசன்னு சொன்னா அதை விட்டுடலாம். இப்ப இங்க 17 தசசப்தச வருஷாணி தசசப்தச வருஷாணி ஜாதசத வராதவ தசசப்த தசன 10, 7, 17. அப்ப 17 வருஷங்களா காத்துனேன் இவ சொல்றாளேன்னா அங்கதான் அந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய சீரும் சிறப்பும். தச சப்த வருஷாணின்னு இல்லை, தசசப்தச்ச வருஷாணின்னு இருக்கு. இந்த சக்காரங்கிறது உண்மை தொகைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையோ, உண்மை தொகைன்னா தந்தையும் தமையனும் அண்ணா அக்காவும் தம்பியும் அப்பாவும் அம்மாவும் இந்த உம்னு சேர்க்கறது உண்மை தொகை. அது சக்காரம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். சன்னு போட்டா மாதா ச பிதா ச பத பாத்தா ச புத்தச்ச என்று சொல்றது சக்காரம். அது இந்த இடத்துல தச சப்த ச வருஷாணினால் கணத்து எந்த இடத்துல வரச்சேவும் சம்ஸ்கிருத ஒரு சட்டம். எது கடைசி சொல்லு படிக்கப்படுகிறதோ அதுக்கப்புறம் ச வந்தால் அதற்கு முன்னாடி இருக்கிற எண்ணிக்கை 200 தரம் கூட்டிக்கணும்னு அர்த்தம். உம்மு இருக்கோல்லையோ, தச சப்த ச தச 10 சப்த 7 கூட்டணும் 24 தசசப்தச வருஷாணி. 24 வருஷங்கள் முடிகிற வரைக்கும் இதுக்காராமா காத்திருந்தேன். இப்ப சரியா போச்சா? அப்ப 24 முடிஞ்சு 25 வருஷம் தான் காட்டுக்கு போறா. எழுத்த ராமாயணத்துல விட்டுட்டோம்னா போச்சு. இந்த ராமாயணத்தையே அக்ஷரலட்சம் தங்க பொன்னேட்டுல ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காள்னா ஒரு எழுத்த விட்டுட்டோம்னா அர்த்தமே புரியாது போடும். ஆனா இத்தனை லட்சம் வருஷங்களா இது எழுத்து மாறாம நம்ம பெரியோர்கள் காப்பாத்தி கொடுத்துருக்கோம், அதுதான் அவர்கள் பண்ண மகோபகாரம். அதுக்கு கைங்கமே எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் போதாது. இன்னி வரைக்கும் நமக்கு அது வேணும்னு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் இன்ன எத்தனை படையெடுப்பு ஒன்னா ரெண்டா தேசத்தின் பேர்ல இருக்கும், இத்தனை படையெடுப்பை தாண்டி உயிரை பணயம் வைத்து உயிரை கொடுத்து இதை போல சாஸ்திரத்தை காத்து கொடுத்துருக்காளும் இல்லையோ, நாம் அவர்களுக்கு என்ன நன்றி செலுத்தணும்னா பிரிச்சு படிக்கணும். வேற எத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைன்னா ஒரு எழுத்து போயிருந்ததுன்னா நாம இனி தேடிருக்க வேண்டியதான், நமக்கு என்ன சமத்துவ ஞானமா ஓஹோன்னு சாஸ்திர ஞானமா ஒண்ணுமே இல்லை. சரி ஏதோ இருக்கு போட்டுருக்கு இவ்வளவுதான், ஆங்கிலம் படிக்கிறது இப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ படிச்சுக்கிறோம் ஏதோ சொல்லிக் கொடுக்குறோம் அவ்வளவுதானே தவிர, ஒரு தர்க்கரீதியா இப்படித்தான் நிர்தாரணம் பண்றதுக்கு பல பேருக்கு புத்தி சாதுரியம் போறதில்லை. அதனால கௌசல்ய இடத்துல வந்தான், கௌசல்ய அழ ஆரம்பிச்சா இல்ல இல்ல ராமா நான் உன்னோட வந்துடுறேன், ராம நீண்ட உபதேசம் எல்லாம் சொல்லக்கூடாது கௌசல்ய, எப்ப தசரதன் உயிரோடு இருக்காரோ நீ அவரோட தான் இருக்கணுமே தவிர என்னோடலாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப நல்லா பேசினார். கௌசல்ல சரின்னு கேட்டுனுட்டு உள்ள போய் கைகாலாளன்ட்டு வந்துட்டு யசா அமிர்தஸ்ய எப்போ கருடன் அமிர்தத்தை தேடி போனாரோ அப்போது என்மங்கலம் சுபன்னஸ்ய வினதா கல்பயத் புறா ததே பவது மங்களம் அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய கருடன் அமிர்த கலசத்தை தேடி போறச்சே அவர் தாயார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாலோ ராமா அதை போல நான் உனக்கு மங்களாசாசனம் பண்றேன் நான் போட்டுவா அப்படின்னு அவள்கிட்ட படுத்துந்து நேரம் அடுத்த இடத்துக்கு வந்தான் சீதையனுடைய அந்தப்புறம். அப்பா ஒரு இடத்துல இருந்து பாண்டினும் இவ்வளவு இருக்க வைக்கிறதுக்குள்ள பட்டப்பாடு போரும் போரும் இருக்கு, இனி அடுத்தவ என்ன பேசப்பாராடோ அப்படின்னு நினைச்சு ராமன் சீதையனுடைய அந்தப்புறத்துக்கு வந்து வந்தவன் தேவ காரியம் ஸ்மசாகிருத்வா கிருதஜ்ஞா கிருட்ட சேதனா அபிஜ்ஞா ராஜதர்மானாம் ராஜபுத்திரி பிரதீட்சதி சதுர்தசகி வருஷாணி வஸ்தவியம் தண்டகேமயா பித்ராமே பரதஸ்சாபி யௌவராஜ்யே நியோஜிதா. சீதே உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீதே என்ன செய்தி, எங்கேயோ காலங்காத்தால போனேன் வரே என்ன சொல்றதுக்கு வந்தேன்னா இல்லையே நான் 14 வருஷம் காட்டுக்கு போனோம் என்னமோ பக்கத்து வீட்டுக்கு போனோம்னு போயிட்டு வரா போலே 14 வருஷம் காட்டுக்கு போனோம் என்னது பட்டாபிஷேகம் இல்லையா நாளைக்கு என்ன சீதை கேட்டாள். அது இல்லை நம்ம மாதா நம்ம கிட்ட ஒரு வரம் கேட்டிருக்காள், பிதா அதை சரின்னு சொல்றேன் கொடுக்குறேன்னு ஒத்து விட்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது சீதே சந்தோஷப்படுது. ராமன் முதல் வார்த்தை இப்படி சொல்றார், நான் காட்டுக்கு போகணும் என்னென்ன பேர் பரதனுக்கு பட்டம் சந்தோஷிப்பாய். சீதை சொன்னா பகு சந்தோஷம் ராமன், அதுல எனக்கு குறையில்லை, மேல என்னமோ காடுனியே அது என்னதுன்னு கேட்டாள். இல்ல இல்ல நான் காட்டுக்கு போறதா இருக்கேன், 14 வருஷம் 14 நிமிஷம் உங்களா கழிச்சுட்டு திரும்ப வந்துருவேன், நீ ஜாக்கிரதையா இது நாட்டுல எல்லாரையும் பாத்துக்கோ, மாமனார் மாமியார பாத்துக்கோ, அவள மாமனார் நினைக்காதே தந்தையா நினைச்சுக்கோ தாயா நினைச்சுக்கோ, உன் வயிற்று பிறந்த பிள்ளையா சத்துருக்கன் நினைச்சுக்கோ, கூட பிறந்த தம்பியா பரதன் நினைச்சுக்கோ, எல்லாரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறார். பாது புத்திர சமூச்சாபி திரட்டவியோச்ச விசேஷதா தயா பரத சத்ருக்னவ் பிராணைகி பிரியதரவு மம, உனக்கு பரதனும் சத்ருக்னனும் பிராணனை காட்டிலும் பிரியமானவர்கள் எனக்கு அப்படித்தான், அவர்களை பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி புறப்படுறார். சீதை சொன்னா நான் முன்னாடி போறேன் முடியும் தான் பின்னாடி வாழ்நாள், நான் தான் போறதா இருக்கேன் உன்னை அழைச்சு போகிறதாவே இல்லையேன்னா பர்த்ருபாகியந்தும் நாரியேகா பிராப்னோதி புருஷ ரிஷப. ராமா கொஞ்ச நேரம் முன்னாடி உன் தாயின் அந்த புறத்துல போய் பேசினே என்ன பேசினேன், அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயமா, அந்த நியாயம் எனக்கு கிடையாதா, நீ என்னமோ பர்த்தா இருக்கிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னு தாயார் இடத்துல சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நீ நாட்டுல இருன்னு சொல்றியே, நீ எங்கு செல்வாயோ அங்குதான் நான், நபிதான் ஆத்மஜோவாத்மா நமாதான சகீஜனா இகப்பிரேத்தச்ச நாரீனாம் பதிரேகோ கதிசதா அக்ரதஸ்தே கமிஷாமி மிருத்ரந்தி குஷகண்டகான், உனக்கு முன்னே செல்வேன் உன்னுடைய வழியில எங்கேயானு முள்ளெல்லாம் இருக்குதுன்னு நான் எடுத்து போடுறேன் ராமா, நீ ஜாகிரதையா நடத்துவா, ஏன்னா உன் கால் தாங்காது உனக்கு பழக்கம் இல்லை. ராமன் பார்த்தா இவளுக்கு எல்லாம் பழக்கம், நமக்கு ஒண்ணுமே பழக்கம் இல்லை, ஆனால் இவ நடப்பலாம் என்னால நடக்க முடியாதான். சீதை என்ன பேசுறேன் தெரிஞ்சு பேசுறியா, காடு சுடும் நீ பார்த்ததில்லை, கோர வனம் சாப்பாடு இருக்காது தூக்கம் இருக்காது துஷ்ட மிருகங்கள்லாம் வந்து கடிக்கிறதுக்கு வரும், எந்த ராட்சசன் இருப்பனோ அசுரன் இருப்பனோ தெரியாது, ஏதும் இருக்கட்டும் ராமா நீ காடு சுடும்னு சொல்லுகிறாய், நின் பிரிவிலும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தால் இந்த நாடே சுடப்போகிறது ராமா, காடு சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. கிம் துவாமன்னத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ராமன் என்ன சொல்லி கேட்கிறேன்னு உன்னை சட்டுன்னு ஆயுதத்தை தொட்டுதா சீதை, உன்னை பத்தி உன்னை பத்தி ரொம்ப நான் ஒழுங்கா நினைச்சிருந்தேன் ஆனா என் தகப்பனார் ஏமாந்து போட்டார்னு இப்பதான் புரிஞ்சுட்டேன்னு என்னதுன்னு ராமன் கேட்டான். ஒரு ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு பெண் கொடுத்து என் தந்தை ஏமாந்தார் என்ன சொன்னா சீதை. ராமனை பார்த்து ஆண் உடை உடுத்திய பெண்ணுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் வராது, ஆனா சீதை சொல்லிட்டா அப்படி. ராமன் பார்த்தார் என்ன சீதை எப்படி சொன்னீங்கன்னா, ஆமா என்னுடைய தந்தையார் தன் நாட்டை தன் தோளுக்கு கீழே அத்தனை ஆண்டுகள் வந்து ரட்சித்தார், ஆனா தான் பிடிச்சிருக்கிற மாப்பிள்ளை இப்போ ஒரு பத்தினிய கொஞ்ச நாள் வச்சு ரட்சிக்கிறதுக்கே இந்த பாடு நாட்டுல விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டா எங்க உங்க மாமனார் ரொம்ப வருத்தப்படுவார். யார்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாலும் வாங்கிக்கோ, மாமனார்கிட்ட வாங்கினா அதை சரிப்படுத்தவே முடியாது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கிந்தா மன்னத வைதேகா பிதா மே மிசிலாதிபா ராம ஜாமாதரம் ஒன்ன மாப்பிள்ளையா அடைந்தவர் என்ன கிடந்து போறார்? ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமன் எத்தனையோ சொல்லி பார்த்தான். சீதை கடைசியா கேட்கிறார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிட்டு நீ என்ன பண்ணமோ பண்ணு. கேளுந்தான், சொர்க்கம்னா ஏது நரக்கம்னா ஏதுன்னு சீதை கேட்டான். யாது சொர்க்கம் நரக்கம்னு எனக்கு தெரியாது, வசிட்டர் இடத்துல காலக்ஷம் பண்ணிருக்கேன், நீ என்னையா பரீட்சை பண்றேன்? சொர்க்கலோகம் இந்திரலோகம் ரம்பா ஊரு சீத்திலோத்தமா மேனக்கா எல்லாரும் நாட்டி மாடிட்டு இருப்பா, கச்சேரி எல்லாம் நடக்கும், யாரார் புண்ணியம் பண்ணிருக்காளோ அங்க போவா. நரக்கலோகம்ங்கிறது யமபட்டினம், யாரார் பாவம் பண்ணிருக்காளோ அங்க போவா. வெட்டு கொளுத்து தளிக பண்ணு உதை, இது மட்டும்தான் அது இருக்கிற பாஷையே. இதுதான் நரகம், இதுதான் ஸ்வர்க்கம். நேர கதை சொன்னார் ராமன். சீத்தை சிரிச்சுட்டு நிறுத்தினா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். தெரியும்னு சொல்லிவிட்டு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லவே கூடாது. ஒருத்தர் மூணு மணி நாளை கல்யாணி ராகம் ரொம்ப நன்னா பாடினார். பின்னாடியில இருந்து ஒருத்தர் எழுந்திருந்து, தோடி நன்னா இருந்தது கல்யாணி பாடுறீரான்னா, அப்படின்னு அவனுக்கு தோடியும் தெரியாது கல்யாணமும் தெரியாதுன்னு அர்த்தம். அதை போல இவர் பேச ஆரம்பிக்கிறச்சே சீதை கேட்கிறார், ராமா நான் சொர்க்கம் எது நரக்கம் எதுன்னு உடனே நீ திரும்பி ஒரு கேள்வி கேட்டுருக்கணும். யார் அபிப்பிராயத்தாலே சொர்க்கம், யார் அபிப்பிராயத்தாலே நரகம்? எல்லாருக்கும் சொர்க்க நரகம் ஒன்னா இருக்காது. வாசல்ல ஏதோ பார வண்டி இழுக்கிறவ போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி சோறு கிடைத்தா சொர்க்கம் அவளுக்குதான் அவளுக்கு தெரியும். ஆழ்வார போய் கேட்டுன்னா மோட்சம் கிடைத்தா சொர்க்கம். இப்ப பாட்டு பாடுறவாளே எங்களாட உபன்யாச காலம் கேட்டுன்னா மார்கழி மாசம் 30 நாள் தொண்டை கட்டாம இருக்குதான் சொர்க்கம், தொண்டை கட்டிப்படுத்துன்னா நரக்கம். இவளுக்குதான் எங்களுக்கு சொர்க்கம் நரக்கம். அவனுக்கு சொர்க்கம் நரக்கம் மாறும். ஆனா ராம ஒண்ணு நிச்சயம், அத்தனை பேருக்கும் சொர்க்கம் வேணும் நரக்கம் வேண்டாம், அதுல மட்டும் மாறுதல் கிடையாது. ஆனா ஆருக்கும் சொர்க்க நரகம் வேறுபடுமே. ஏன் சொர்க்க நரகம் எதுன்னு சொல்லட்டுமா? எஸ்வயா சகசஸ்வர்க நிறையோ எஸ்வயாவினா இது ஜானன் பராம் பிரீதி கச்ச ராமமயா சக. உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருந்தால் நரகம். அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர, நீரமோ காடு நாடு வெவ்வேறு சொல்லுகிறாய், நான் அறியேன். உன்னோட கூடத்தான் வருவேன். அக்ரதஸ்தே கமிஷாமி மிருதுனந்தி குஷகண்டகான், உனக்கு முன்னாடி நான் போறேன். இது நான் ரொம்ப நாளா மூட்டை கட்டி வச்சுட்டு தயாரா இருக்கேன். ராமன் பார்த்தா, உனக்கு எப்படி தெரியும் நாங்க வனவாசம் போறோம்ட்டு? நான் பிறந்த உடனே எங்க தாப்பனா இருக்கிட்டு எனக்கு ஜாதகம் குறிச்சா. அப்பவே வந்த ஜோசியர் சொல்லிட்டார், இந்த புள்ள ரொம்ப வசந்த இடத்துக்கு தான் வாழ்க்கைப்பட போறா, ஆனா வனவாசனுக்கு. அவர் சொன்ன நாள்ல இருந்து நம்ம கட்டி வச்சிருக்க தெரியுமோ. அதனால இன்னைக்கு ஒண்ணு எனக்கு செய்தி புதுசே இல்ல ராமா, நீ என்னைக்கு வந்து சொல்ல போறேன் தான் நான் காத்துட்டு இருக்கேன், போகலாம் வா, இனிமே சீதையிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ வான்னு சொல்லிட்டார். வெளியில வரச்சே லக்ஷ்மணன் காத்திருந்தார். ராமா புறப்படலாமா அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்டான். புறப்படலாமாவா? நாங்க என்ன போறோம்? உன்னை நான் கூட்டிட்டே போறது இல்லையேண்ணா? இல்லையே நான் வர்றதா இருக்கேனே, நான் கூட்டின்னு போறதா இல்லையே என்ன ராமன்? இல்லையே நீ ரெண்டு இடத்துல பேசியிருந்ததை நான் காதல வாங்கிட்டேன், ரெண்டு இடத்துல என்ன கூட்டின்னு போறதா சொன்னேன்னார். உன்னை பத்தி பேசவே இல்லை நான் ரெண்டு இடத்துலயும், கௌசல்யன் இடத்துலயும் பேசல, சீதையன் இடத்துலயும் பேசல, நீ எங்க கண்டுபிடித்தாயின்னு கேட்கிறான். அப்ப லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார், கௌசல்யன் இடத்துல விழுந்து நமஸ்கரி சொல்லும். அப்ப என்ன சொன்னேன்? குரு ஸ்வஸ்வயனாலிபா எங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணு நீ கேட்டேன். சம்ஸ்கிருத்தில அஸ்மச்சப்தம்ங்கிறது அகம் ஆவாம் பயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மாகம் பகமயா ஆவாபியாம் அஸ்மாபின்னு சொல்ல முடியும். அதுல ஏகவசனம் திவச்சனம் பகுவச்சனம். பகுவச்சனம்னா கடைசி பட்சம் மூணு பேர் இருக்கணும், திவச்சனம்னா ரெண்டு, பகுவச்சனம்னா இரண்டனுக்கு மேல். அப்படின்னா குறைஞ்ச பட்சம் மூணு பேர் இருக்கணும். இவர் ராமன் என்ன பண்ணிட்டார், எங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணு விழுந்து சேவிக்கிச்சே பகுவச்சன பிரயோகம் பண்ணிட்டான். பண்ணத்தை பாம்பு செவி ஆதிசேவனுடைய அவதாரம் லக்ஷ்மணன் சொல்லு, அங்கேந்து இவர் கேட்டு வச்சிருந்துட்டார். நீ அங்க சொல்லச்சே பகுவச்சன பிரயோகம் பண்ணியே, நீ ஒன்னும் சீத ஒண்ணு மூணாவது யார் நானத்தான இருக்கணும், அப்ப என்ன ஞாபகத்துல வச்சிருந்தாரு நீ கேட்டேன். இல்ல இல்லையே ராமன் சமாளிக்கிறதுக்கு பார்த்தா, ஆதீனங்கள்லாம் பேச நாங்கள் வந்தோம், நாங்கள் பேசினோம், நாங்கள் போனோம்னு உடலையோ ராமன் சொல்லிட்டார். அப்படி என்னையேதான் நான் சொல்லிட்டேன் லக்ஷ்மணன் புடிச்சுட்டான். இருக்கட்டும், அப்ப அடுத்து சீத்தை நடத்துற பேச ஒன்னு சொன்னியே, அதுலயும் என்ன அழைச்சு போறதா தான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாய்? பிராத்ரு புத்திர சமூச்சாபி பிராணிகி பிரியதரவு மம பரதன் நாட்டிலேந்து திரும்பி ஒருவன் வயிற்று தம்பியாக நினைத்துக்கொள், சத்ருகனன் திரும்பி ஒருவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக நினைத்துக்கொள், தாயாராக உன் கௌசல்யன் நினைத்துக்கொள், தந்தையாக தசரதன் நினைத்துக்கொள், எல்லாரையும் பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொன்னியே, லக்ஷ்மணனை எப்படி பார்த்துக்கோன்னு அவள்கிட்ட சொல்லலையே நீ, நான் கேட்டுட்டே இருந்தேனே அப்படின்னா கூட கூட்டின்னு போறேன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன எப்படி பாத்துக்கோன்னு சீதையிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? ராமன் பார்த்தா, வா அவளுக்கு தான் வழி, இனிமே உன்னை நிறுத்தத்துக்கு வழி கிடையாது. ராமனுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி சப்ராது சரணோகாடம் நிவித்த ரகுநந்தன சீதாமுவாச அத்தியசாக ராகவஞ்ச மகாபிரதம் சீதா சமக்ஷம் காபுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீது. எல்லாருமாக புறப்பட்டார்கள். ஊர் மக்களுக்கு செய்தி தெரிந்து கொந்தளித்து போயிற்று. வசிட்டரே கொந்தளித்து போனார். அழ்வார் பாசரத்து சாதிக்கிறார், பூமருவு நறுங்குஞ்சி குஞ்சனையா புனைந்து தாமரடில் வெடலுடுத்து கலனியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோல் என்புதல்வன் யானின்னு செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரவே வசிட்டனே சொல்லியும் நீரே. தசரதன் சுமந்திரனை வசிட்டனே கேட்கிறான், நான் போக வேண்டிய வானப்பிரஸ்த காட்டுக்கு இளம் பிள்ளை என் பிள்ளை போறானே, இது நான் கேள்விப்பட்டதில்லை கண்டது கிடையாது. பூமருவு நறுங்குஞ்சி குஞ்சடையா புனைந்து சடமுடி தரித்து கொண்டு ராமனா, இது மக்கள் ஏற்பாடா, நாடித்த கேட்டு கொந்தளிச்சு போடாதா, வசிட்டரை ஏன் பார்த்திருக்கிறீன்னா வசிட்டர் கோபப்பட்டார். மகாபிரம்மஞானி அவர், அவருக்கு இந்த நிலைமையை பார்த்துட்டு அர்த்தோபா ஏஷபத்ரின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, உங்களை விட நான் தான் இந்த நாட்டை ரொம்ப நாளா ஆண்டிருக்கேன், இத்தனை ராஜாக்களும் குலகுருவா நான் தான் இருந்திருக்கேன். அதனால தசரதா சீத நாட்டில் இருக்கட்ட ராமன் காட்டுக்கு போட்டோம், சீத காட்டு போனன்னு வரம் இல்லை, ராமன் காட்டு போனன் தான் வரம், சீதை அரியாசனத்தில் ஏற்றி நான் நாட்டை ஆண்டுகிறேன் அப்படின்னு பிராமணோத்தம வசிட்டர் சொன்னார். கத்திரியன் சொன்னா, தசரதன் உமக்கு இத்தனை கோபம் வந்தா எனக்கு எத்தனை கோபம் வராது, எத்தனை யுத்தம் பார்த்திருப்பேன், எத்தனை எதிரிகளை பார்த்திருப்பேன், வேறு வழி இல்ல வசிட்டா, ஒத்துணுட்டேன் கொடுத்தே விட்டேன் என்று ஓன் அழுது கொண்டே அனுப்பி வைத்தார். தம் மந்தமான மிருததி மாதா சௌமித்ரம் அப்ரவீது சிரஷ்டஸ்தம் வனவாசாய ஸ்வநிருத்த சுஹிருஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீ புத்திர பிராதரி கச்சதி ராமே பிரமாதம் மாகாரிஷீ ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான் அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். லக்ஷ்மணன் கிளம்பச்சே சுமித்ரன் நிறுத்தினா, லக்ஷ்மணா இந்த நாளுக்காக 25 வருஷமா காத்துட்டு இருக்கேன். நாடவள் கீழே நம்ம முதல் நாள் பார்த்தோம், ரெண்டு பாயசம் கிடைச்சது, உன்னை இந்த கையில வந்த இந்த கையில வச்சிருந்து ராம பக்தனா ஒருத்தன் பக்த பக்தனா ஒருத்தன் அவர் சாப்பிட்டா அழுது, என்னைக்கு ராமன் காட்டு போவன் என் பிள்ளைக்கு என்னைக்கு கைங்கிற லட்சுமி கிடைக்கும்னு காத்துட்டு இருந்துட்டாள். அதனால சொல்லிட்டா, சிரட்டத்தம் வனவாசாய உன்ன வனவாசத்துக்கு என்னேதான் நான் பெற்றேன், சுனருத்த சோர்ஜனே உன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே நாடு நாடல்ல, தசரதனை மறந்துடு, கௌசல்யம் மறந்துடு, சுமித்திரை மறந்துடு, இனி காடுதான் உனக்கு நாடு, ராமம் தசரதம் வித்தி ராமனையே தசரதனா நினைச்சுக்கோ, மாம் வித்தி ஜனகாத்மஜாம் என்னையே சீதையாக நினைத்துக்கொள், அயோத்தியா மடவின் வித்தி அயோத்தி பட்டணம் தான் காடு, இனி இந்த அயோத்திக்கு லாபம் இல்லை, எப்ப பெற்ற ராமனை காட்டுக்கு விட்டு கொடுத்துருதோ, இனிமே காடுதான் நாடு லக்ஷ்மணா, எங்கு ராமன் இருக்கிறானோ அது நாடே தவிர நாடெல்லாம் நாடாகி விடாது, காட்டிலேயே ராமன் இருந்தாலும் அந்த காடு தான் நாடாக இருக்கும், போ எங்கயான பிள்ளைய பார்த்து உன்னை பெத்ததே காட்டு போறதுக்கு சொல்லுவா சொன்னாலும். அதான் சுமித்திரைக்கே இருந்த பெருமை, மற்ற ரெண்டு பேருக்கும் இல்லாத பெருமை. பெரியாழ்வார் சாதித்தார், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர் நெம்பிரான் என் அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன என்ன சீர்த்தமிலாதானை பாடிப்பற சீர்த்தமிலாதானை பாடிப்பற சீதமனாளனை பாடிப்பற. மாற்றுத்தாய் ஒருத்தன் போனு சொல்றாள், கூற்றுத்தாய் ஒருத்தி நீ காட்டுக்கு போன்றார், பின்தொடர்ந்து ஈர்ச்சுத்தாய் அழுகிறாள். மூணு தாய் சொன்னார், கூற்றுத்தாய் மாற்றுத்தாய் ஈர்ச்சுத்தாய்னா அவர், ஈர்ச்சுத்தாய்னா பெற்ற தாய், மாற்றுத்தாய்னா மாற்றாந்தாயாட்டம் நடந்தது கைகை, கூற்றுத்தாய்னா பாயசத்தை கூறு கொண்ட தாய், சுமித்திரை தானே பாயசம் கூறு போடப்பட்டது, அதனால கூற்றுத்தாய்னா சுமித்ரே, மாற்றுத்தாய்னா கைகை, ஈர்ச்சுத்தாய் கௌசல்யே. மாற்றுத்தாய் சென்று வனம் போக என்னிட, ஈர்ச்சுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரானிட, கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானே பாடிப்பற. காட்டுக்கு போறச்சே கூட ஒரு துளி ராமனுக்கு கோபம் வரலையே, சீதமணாளனை பாடிப்பற. ராமன் கிளம்பினார். ஊர் மக்கள் கொண்டெடுத்து வாசலிலே வந்து விழுந்து தடுத்தார்கள், கேட்கவில்லை. நேரே சுமந்தரனுடைய ரத்தத்தில் ஏறி கங்கநதிக்கரையோரமாக சிருங்கிவேரபுரம் என்று குகனுடைய இடம், அங்கு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்து சேர்கிறார்கள். சிருங்கிவேரபுரத்துல குகன் கொண்டு வந்து காய் கனி பழ வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். குகா, இதெல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்காக நான் வரல, பின்னே உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன், தவிர இதெல்லாம் எனக்கு தேவைப்போ. குகன் அப்ப ராமனை விழுந்து பிரார்த்தித்து, குகமேவம் புருவானந்து ராகவம் பிரத்திவாச்சா அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்னேக சந்தர்சனேனச்ச குஜாப்பியாம் சதுவிருத்தாப்யாம் பிழையின் வாக்கியம் அப்ரவீது. குக, நமக்கு எப்ப தெரியுமோ ஆனந்தம், ராமனை எப்ப வசப்படுத்திவிடலாம், 10 லட்சம் கொடுத்து இல்லை, அவன் வந்தான்னு பூர்ண கும்பம் எரித்து விளக்கேற்றி வைத்து வெத்தலை பார்த்து சமர்ப்பித்து அவன் திருவடிகளை வருடி இந்த ஏழை குடிசையை நோக்கி நீ வந்தியான்னு கேட்டால் அவன் உருகுகிறான். இதுவரை நாம் கொடுக்கும் லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் அவன் மயங்குபவன் அல்ல. கண்ணன் பாண்டவ தூதனா மறுநாள் வரப்போறார், கிருஷ்ணாவதாரத்திலேயும் சொல்றேன், கண்ணன் பாண்டவ தூதனா வரப்போறார். திருத்தராட்சனுக்கு ஒரே குழப்பம், பக்கத்தில் இருக்கிற சந்தேகனை கூப்பிட்டு கேட்கறான், எப்படி கண்ணனை நம்ம கட்சி இழுத்துடணும், இழுத்துட்டா தான் நாம ஜெயிக்க முடியும், அவனுக்கு ஒரு 100 கிராமம் கொடுத்து இழுத்துடலாமான்னா. சஞ்சயனுக்கு சிரிக்கிறதாக இருக்கான்னு தெரியல, உனக்கு வெளிக்கண்ணு மட்டும்தான் கிடையாதுன்னு நினைச்சிருந்தேன் திருத்தராட்சரா, உனக்கு ஞானக்கண்ணும் கிடையாதுன்னு இப்பதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு, இப்போ எவ்வளவு கொடுக்க போறேன், 50 கிராமம், 5 கிராமம் கொடுத்தா நடக்கவே மாட்டான் சொல்லி கண்ணன், அவன் கேட்டதே பாண்டவர்களுக்கா 5 கிராமம், அதை கொடுக்க மாட்டானான். ஆனா கண்ணனுக்கு 50 கிராமம் கொடுத்து தன் கட்சியில் இழுத்துருவோம்னா இப்படிதான் அநேகமா லஞ்சம் தரவிச்சாலும் எதை எதை பண்ணணுமோ அதையே ஒத்துண்டா ஒழுங்கா முடிஞ்சு போடும், அதை விட்டுட்டு வேற எத்தியானம் பண்றோம்னு மொழியோ. அப்பதான் சொல்றான் சஞ்சயன் விதுரன் திருத்தராட்டனை பார்த்து, நீ கொடுக்கும் சொத்துக்கு மயங்கி வருபவன் கண்ணன் அல்ல. இதே விதுரன் வாழைப்பழமா கீழே போட்டுட்டு தோலா எடுத்து கொடுத்தா சம்ஸ்பிருஷன் நாசனம் சௌரே விதுரஸ்த மகாமதியின்னு வேதவியாசர் கொண்டாடுறார். ஆசனத்தை போட்டுட்டு ஒரு ஒரு பழமா கீழே போட்டு தோலா கொடுக்கிறார். கண்ணன் தோலை சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தியா பேசிட்டு இருக்கார். அவ்விதுரனுக்கு புரியவே இல்லை, ஏன்னா கண் வந்துட்டாங்கிற பதட்டத்துல என்ன பண்றோம்னே அவருக்கு புரியல. பக்கத்துல இருக்க தர்மபத்தினி வந்து தட்டி, நான் அபச்சாரப்பட்டு இருக்கியே, பார்த்து பழமா கொடும், கீழே வந்து சேவிச்சார் அபராதம் க்ஷமஸ்வ தப்புன்ட்டே, இந்த நல்ல பழம் அப்படின்னு பழத்தை எடுத்து கண்ணன்ட்ட கொடுத்துச்சே, எனக்கு பசி ஆறு எடுத்துட்டார் கண்ணன். இது என்ன 5 தோல் தானே கொடுத்துருக்கேன், இந்த நாளம் தான் சொல்லுவோம், ஓ வாழைப்பழத்தினுடைய தோல்ல தான் சத்து இருக்குன்னு தெரியும் பொருட்கள் இருக்கு, அதனாலதான் பார்த்து பார்த்து கொடுத்தாரு, அப்படியெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கல அவர். அவர் பதட்டத்தினாலே அரியாத்தனத்தாலே கொடுத்தார். கண்ணன் போரும்னார், இல்ல கண்ணனே இப்பதானே பழத்தை கொடுக்கறேன்னா, நீ கொடுத்த பழத்திலேயோ தோலிலேயோ நாம் பசி ஆறுவதில்லை, உலகத்து ஏழையும் வயிற்றிலே அடக்கினோம் ஒரு நாள் நாம், அப்படி இருக்கும்போது நீ கொடுத்த தோலுக்காக பசி ஆட போறது அல்ல, பின்ன என் பசி நான் வந்தேன்னு உடனே என்ன பண்றோம்னு தெரியாத பதறி பக்தி காட்டி நீர் பாரு, அந்த பக்தி என் பசியை தீர்த்ததை தவிர நீர் கொடுத்த தோலும் அல்ல பழமும் அல்ல என்று கண்ணன் அன்று பதில் சொன்னார். அதே அர்த்தம் தான் இங்கே இப்ப ராமாவதாரத்தை பாக்குறோம், பகவான் வருகிறான்னு உடனே பதறி போய் இந்த ஏழை அதுக்கு என்ன பண்ணிருக்கேனோன்னு துடிக்கிற மொழியும், அதாவது இதை மாலாக்கார இடத்துல மாலை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக மதுரப்பட்டினத்துக்குள்ள கண்ணன் போறார். பிரசாத பரமௌநாதோ மம கேகம் உபாததோ தன்யோகம் அச்சயிஷாமி இத்தியாக மல்யோப ஜீவனா என்ன அவரும் கொண்டாடினான். குகநடத்திலே விடைபெற்றுக் கொண்டு அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி குகநடத்திலேயே தங்கினார். இன்னைக்கு இடம் இருக்கு ராமசையானு, நாளைக்கு போட்டு காட்ட போறேன். குகநடந்த இடத்துலே ராமன் ஒரு நாள் முழுக்க படுத்த இந்த இடத்த போர்ச்சி பாதுகாத்து வச்சிருக்கான். தலையாலதான் யாரும் தொட முடியும், ஏற முடியாது இந்த இடத்துல, அவாவா கையால தொட்டுக்கலாம் தலையால தொட்டுக்கலாம். ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு மறுநாள் ஓடத்தை கொண்டு வந்து கரையிலே நிறுத்த ராமனும் லட்சுமணனும் சீதையும் ஓடத்துல ஏறுறார். விடுறதுக்கு உகனுக்கு மனசே இல்லை. ராமன் காலை பிடிச்சுன்னு கெஞ்சறான், அம்மா இங்க என்ன இல்லைன்னு நினைக்கிறேன். கம்பர் அழகான பாட்டுல சொல்றார், தேனுள தினை உண்டால் தேவரும் உகர்தற்கு ஆம் ஊனுள துணை நாயோம் உயிர் உள வினையா காணுள புனல் அடங்க தங்கையும் உரு அன்றோ நான் உலகனையும் நீ இனிதி இரு நட எம் ஐயா எம் ஐயா நீ நட. நாங்கள் இருக்கோம் உனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமா, நான் இருக்கேன். சாப்பிட்றதுக்கு தேன் வேணுமா, மரத்துல இருக்கு. உண்ணுவதற்கு மாவு வேணுமா, எல்லா இடத்துலயும் இருக்கு. எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு கங்கை வேணுமா, இதோ இருக்கு. சீதை கூடவே இருக்கிறாள், எங்கேயும் போக வேண்டாம், இனிதி இங்கேயே வயது என்ன குகப்பெருமான் பிரார்த்திக்க ராமன் அதை விட்டு போறதுக்கு மனசில்லை. எவ்வளவு ஜாகிரதையா பேசுறா தந்த குகன கிட்ட கூப்பிட்டு, உன்னோடும் ஐவரானோ குஹ, என் தந்தைக்கு ரொம்ப பேராசிரியா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் பிறந்தாலும் இல்லையோ, அதனால 4 கோருங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ராமா காட்டுக்கு போய் இன்னும் 3 தம்பிமார்களை கூட்டின்வா அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன், உன்னோட சேர்த்து நாங்க இப்ப 5 பேர் அண்ணன் தம்பிகள். இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ, பிரிஞ்சாத்தானே சேர்ந்து இருக்கிறச்சே சந்தோஷமா இருக்கும், நான் இங்கேயே இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப திருப்தி ஏற்படுத்தாது. கம்பர் சொல்றார், துன்பு உளது எனி நன்றோ சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது இடை மன்னும் பிரிவு உளது என உன்னால், முன்பு இனம் ஒரு நால்வம் முடிவு உரு என உன்னா அன்பு உள, இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், நாங்கள்லாம் முன்னாடி 4 பேர், பிரிவு இருந்தாத்தான் குஹா சுகமா இருக்கும். அப்புறம் நம்ம பிரியாமலே இருந்துட்டோம், உனக்கு என்ன பிடிக்காது போடும், யாருக்கு ஒண்ணு பிடிக்காது போடும், ஆனால் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சொன்னால் ஓடத்தில் ஏறி அமர்ந்து சுமந்தரனை திருப்பி அனுப்பி வைத்து விட்டு குகன் ஓடத்தை கடத்தி கங்கையாச்ச கடந்து யமுனையாச்ச கடந்து சித்திர கூடத்தில் கொண்டு போய் ராமன் சேர்க்கிறார். பரத்வாஜ ஆசிரம் இன்னைக்கு அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல இருக்கு, அங்கு போய் அவரிடத்துல வழி கேட்டு கொண்டுதான் ராமன் நேர போய் சித்திர கூடத்தில் இருக்கிறார். சித்திர கூடத்துல ராமன் சேர்ந்து திருப்தியா இருந்துருக்கார் ஒரு பக்கம். ஆனா மற்றொரு பக்கம் இங்கு பார்த்தோம்னால் தசரதனுக்கு நாடி நலிந்து போயிடுச்சு, இனி ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்பதான் சுமந்திரன் திரும்பி வரார். சுமந்திரன் ராமனிடத்திலேருந்து செய்தி வழங்கினார் இல்லையோ, ஓடத்துல உட்கார்ந்துருச்சவே சுமந்திரன் ராமனை கேட்டா, தந்தையாருக்கு என்ன செய்தி சொல்லணும்? என்ன சொல்ல போறேன், நானா பாத்துக்கணும் அப்படின்னுட்டான். அடுத்து சீதையிட்ட கேட்டா அவளுக்கு பேச்சே வரல, துக்கம் தொண்டையடிக்க பேசவே இல்லை. லக்ஷ்மண்கிட்ட கேட்டா ஓங்கி ஒரு வார்த்தை சொன்னான், கேள்வியே தப்பு, நீ சரியா திருப்பி கேளுங்கண்ணா, என்ன உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்ல, தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்லணும்னு கேளு, தந்தைக்குன்னு கேட்காது. அவரு தானே உன் தந்தைன்னா சுமந்திரன், நான் சொல்ல வந்ததே அதுதான், அவரை தந்தையன் மதிக்கலன்னு சொல்லுட்டான். பிதத்தம் நோபலக்ஷையே, உன்னை பிதான் மதிக்கலேன்னு சொல்லுன்னு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை சுமந்திரன். இதே நேர வந்தான் தல பொறுப்பா, அதை மட்டும் முதல்ல சொல்லிட்டான். மத்த எதை சொன்னானோ இல்லையோ, ஹே விஷயதே மகாராஜன் ராமபியசன கரிசிதாக சமுஷ்பாங்குர போறதாக, உன் நாட்டுல இனி மரம் செடி கொடி அத்தனையும் பட்டு போச்சு, இது ஒண்ணு பட்டு போற நாளே அல்ல, துளிர்க்க வேண்டிய நாள், பூத்து குலுங்க வேண்டிய நாள், ராமனை விட்டு பிரிந்த மரம் செடி கொடி கூட அளர்ந்து தசரதா, இப்படி இருக்கிறச்சே உன்னுடைய பிள்ளை என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னான், உன்ன பிதாவா மதிக்கலேன்னு சொன்னான். அவர் மயக்கமா கிடந்த தசரதன் எழுந்து உட்காடினான். உட்கார்ந்து சுமந்திரா அவ்வளவுதான் சொன்னானா, வேற நானும் சொன்னானா, யோசிச்சு சொல்லுவான். யோசிச்சா ராமன் சொன்னானே, பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்டம ராகவா, இனி எனக்கு பிராதாவும் பர்த்தாவும் பந்துவும் பிதாவும் ராகவன், தசரதனை தகப்ப நான் மதிக்கலேன்னு சொல்லிடுவா. அப்பதான் எழுந்து சுமந்திரனை கட்டிண்டு, ராமனை பெற்று நான் திருப்தி அடையவில்லை சுமந்திரன், லக்ஷ்மணனை பெற்று தான் நான் திருப்தி பட்டேன், ஏன்னால் இதோ என்ன தகப்பனாரா இல்லேன்னு சொல்லிட்டா கூட ராமன தந்தையின ஏத்துனுட்டான் அவர்கள், அதுதான் எனக்கு முக்கியமே தவிர என்ன தந்தையா ஏத்துக்கிறது முக்கியம் அல்ல. சாஸ்திரம் சொல்றது மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா நிவாசா நாராயணா சரணம் சுகிருது கதிகி நாராயணா. அழ்வார் சாதித்தார் சேலை கண்ணீரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு பாசுரம், மாதா பிதா பிராதா சரணம் சுகுது. ஒரு ஸ்லோகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள், மாதா பிதா யுவதேஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்தியஸ்தன குலபதே ரகுகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுளம் பிரணமாமி மூர்த்தினான ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர், அந்த சுவாமி தான் எழுதியிருக்கார், நம்மாழ்வாரே தனக்கு சகல விதமான பந்து என்று இந்த ஸ்லோகத்தாலே சொல்லிக்கிறார். அதனால ஆத்ம பந்துக்கள் தான் நிற்பார்களே தவிர சரீர பந்துக்கள் நிற்க மாட்டான். இன்னைக்கு இருப்பா நாளை கொள்வா, நாளைக்கு இருப்பா நாளைக்கு கொள்வா, ஆனா பகவான எல்லா வித உறவுன்னு ஏற்றுட்டு அவர் ரட்சிக்கிறார். அவர் என் மற்ற உறவெல்லாம் என்ன பண்ணா பாருங்க, அண்ணன் தான் உறவுன்னா ராவணன் விபீஷணனை காப்பாத்திருக்கலாம் இல்லையே, வாலி சுக்ரீவனை ரட்சிச்சிருக்கலாம் இல்லையே, அண்ணன் தம்பி என்னாச்சு, அப்பா அம்மா தான் உறவுன்னா இரண்டகசிவு பிள்ளை பிரகலாதன் என்ன பண்ணான், கொல்றதுக்குன்னா பார்த்தான், அம்மா கைகை பரதனுக்கு என்ன நல்லது தெரிவிச்சா, கெட்டதுன்னா தெரிவிச்சுட்டா, யாரும் எந்த உறவு எல்லாம் ரட்சிக்க போறதில்லை, ஒரே உறவு நாராயணன் என்று நம்மோடு இருந்து ரட்சிக்கிறான். அதனால பந்துங்கிறது சகலவித பந்துவாகவும் பகவானே இருக்கிறாங்கிறது அங்கு வெளியிடப்பட்டது. அதனால தசரதன் இப்படி பேச அவனுக்கு திஷ்டாந்தம், தேகம் போக போறது, தேகமும் போயிடுச்சு, ராமனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் தையந்தன் உயிர் நீத்தான். அவனுடைய நிலைமை யோசிப்பாங்க, மகா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி ரிஷ்யசிருங்கரை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி நாலு புத்திர ரத்தனங்களை பெற்றுட்டு நாலு பேரும் கூட இல்லை, இந்த நிலைமை எப்படியான ஏற்படுமான்னு யோசிச்சு பார்க்கணும். கூட இருக்கிறதுக்கு ராம லட்சுமணா பரத சத்ருகன், ராம லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டான், பரதன சத்ருகன் வேற நாட்டுக்கு போயிட்டான், ஆறு இல்லை, பிராணம் படுத்து தைலக்குழுவைக்குள்ள அவனை ஜாகிரதப்படுத்தி வைத்தார்கள். அன்னைக்கே இருந்திருக்கு, இப்ப எகிப்து நாட்டெல்லாம் அதை பத்தி பேசுற மொழி, அதை பத்தி அன்னைக்கே தைலத்துல போட்டு ஜாகிரதப்படுத்தி வைத்தார். போன பரதனும் சத்ருகனும் திரும்பி வந்தார்கள், வந்த உடனே விஷயம் நடந்ததுங்கிறது தெரிஞ்சு விட்டார்கள். உடனே பரதன், நாம் பிதாவுக்கு கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டு நேர காட்டுக்கு போவோம், கைங்கரியம் பண்ணலாங்கிறதுக்காக ஓரோரு இடமா போறான், அவரவர்கள் வெய்யத்துக்கு ஆரம்பிச்சுட்டார், வசிட்டரும் வெய்து பார்த்தார், கடைசியில் எல்லாத்தையும் தாண்டி சத்ருகன் கொண்டு ஈமச்சடங்குகளை முடிச்சுட்டு ஊர் முழுக்க அழைத்து கொண்டு பரதன் புறப்பட்டான். ஏ விஷ்ய சதிவை சார்த்தம் சிரசாய் ஆசிதோமையா, அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி, என்ன சிஷ்யன் நினைச்சுக்கிட்டேன், தாசன் நினைச்சுக்கிட்டேன், தம்பி நினைச்சுக்கிட்டான், அடிமே நினைச்சுக்கிட்டேன், எப்படியா இருந்தாலும் ராமன் திரும்பி வந்தாகன், மொத்த படையோட கூட கங்க நதியை கடந்து குகப்பெருமானை பார்த்து குகன் வழிகாட்ட இங்கிருந்து அக்கறைக்கு போய் சித்திர ஊடகத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த தள்ளி ராமன் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டான், அதுக்குள்ள லக்ஷ்மணன் கோபம், ஓ பரதன் நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டான் பொழுதுன்னு வேகமா கோபத்தோட போனார். தடுத்து நிறுத்தி ராமன் சொன்ன, எங்க போற லக்ஷ்மணா, பரதன் நம்ம இடத்துல பூமியை சமர்ப்பிக்க வருவனே தவிர ஒரு நாளும் என்னோட சண்டை போட்டதுக்காக வரமாட்டான். ஏ இலக்குவ ஒரு ஏழு மேடும் நீ கலக்குவை, என்மையில் பிறந்த காதலின் வருமென நினைகையும் தரணிய தருமென நினைகையும் தவிர்ந்து பொறுமன நினைகையும் புலமறிப்பாலதோ, என்னிடத்திலே பூமியை கொடுக்கறதுக்காக வருகிறான் என்று சண்டை போட்டதுக்காக வரான் நினைக்காதே நில் என்று தடுத்து நிறுத்த பரதன் வந்தான், கீழே விழுந்தான். ஆரிய இத்துவா சதுர்தீனம் புலன் நோவாசகின்றன ஆரிய ராமா அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ஊருகி போய் விக்கி விக்கி அழுதுண்டு மேற்கொண்டு வார்த்தையே வரல பரதனுக்கு. அவனை கூப்பிட்டு பரதே அங்கன் அங்கே பரதம் ஆரோக்கியர் ராமன் தன் மடியில் அமர்த்தி கொண்டு பரதனை கட்டி தழுவி கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து பரதா சௌக்கியமா, இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலன்னு ராமனுக்கு தெரியாது, தசரதன் போயிட்டாருனே ராமனுக்கு தெரியாது, இந்த செய்தி ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது சொல்லு. அதனால எல்லாம் நடக்கிறதா ராமன் தான் பரதன் தான் ராஜா நினைச்சிருந்து ராமன் ஒரு ஈஷா கேள்வி கேட்கிறார். ராஜா எப்படி நடந்துக்கணும்னு அங்க பாக்கலாம் நீங்க. ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு, 32 கேள்வி கேட்டிருக்காரு ராமன். பகல் வேளையில தூங்காதிருக்கியா, மந்திரிமார்களை நிறைய பேர் வச்சுக்காதிருக்கியா, மந்திரி அப்பப்ப மாத்தாதிருக்கியா, வேலைக்காரிய அவமரியாதை படுத்தாம இருக்கியா, பரத நினைச்சிருந்தா பட்டு சொல்றாரு. கொடுத்து என்ன சில சமயம் வந்து அந்த பக்கம் போகாதீங்களோ ஏதோ குழி இருக்கு விழுந்துரு விழுவா. நேற்று சாமி போய் விழுந்திருக்காரு சொல்லிட்டு, அதனாலதான் இன்னைக்குன்னா இந்த வேலைக்காரிட்ட இவர் பட்டத்தை எவ்வளவு பட்டான்னு ராமருக்கு தெரியும் இல்லையே. யாரோ ஒருத்தி இந்த கூனி கிட்ட பட்ட பாட்டத்தான் இது. அதனால ஒரு ஒரு கள்ளியா கேட்கிறார், பதிலே சொல்லலை. இவன் ராஜாவே ஆலையே, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். கடைசியா ஒரு கள்ளி ராமன் கேட்டார், யாமிருத்தின் வர்த்தத்தை தாதை ஆஞ்சன பிரபிதாமகா, நம் மூதாதையர்கள் வைத்த வழி மாறாமல் இருக்கிறாயா, முன்னோருடைய வழியை மாற்றாமல் இருக்கிறாயா, பரதன் எழுந்திருக்கான். ராமா இத்தனை நேரம் நீ கேட்ட கள்ளிகள் வேஷம், இப்ப கேட்டவர் நம்முடைய முன்னோர்கள் வைத்த வழி மாறாமல் இருக்கியான்னு அதுக்கு பதில் சொல்றேன். அந்த வழியை மீறி நீ நடக்க பார்த்தாய், சரிப்படுத்த நான் வந்தேன். நீ அந்த வழியை மீற பார்த்துட்டே போ, ஏன்னா நீ தான் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம்ங்கிற இக்ஷ்வாகுல மரியாதையை உடைக்கிறேன். இன்னி வரைக்கும் அந்த மரியாதையை நாம மீறினதில்லை. ஆனா கேள்வி மட்டும் என்ன கேட்கிறேன், நம் முன்னோர்களுடைய வரவர் மாற்றாமல் இருக்கிறாயான்னு கேட்கிறாய், சரிப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். இதோ ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யம், திரும்பவா, நீ தான் ஆள வேண்டும் பிரார்த்திக்க மறுத்தானி ராமன். எப்ப காட்டு கேகுவேன்னு பிரசிக்க பண்ணி கொடுத்தோமோ இனி திரும்ப செல்வது முடியாது, அப்ப எப்படியாவது நீ வரணும்னு கேட்க, ததஷரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா, அப்போது தன் பாதுகைகள் எடுத்து பரதன் முடியிலே வைக்க அத்த பெற்றுக்கொண்டு தன் தலையாலை ஹரித்து பிரதட்சணமாக வந்து சத்ருகரன் கையை பற்றிக்கொண்டு ஆறுலோக ரதம் விட்டா சத்ருகிரேன சமர்ப்பிதா, சத்ருகரனும் பரதனுமாக ரதத்தில் ஏறி அதிவேகமாக திரும்ப நந்தி கிராமத்துக்கு வந்து அங்கே சிம்ஹாசனத்தில் பாதுகையை ஏறி அமர்வித்து சரயூ தீர்த்தத்தை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி பரத ஆகாமன ஆகாங்கயா நந்தி கிராமே ஸ்திதே அதரோ பரதம் ராமாகமன ஆகாங்கயா, இனி 14 ஆண்டுகள் கழித்து ராமன் வரட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே அந்த தெற்கு நோக்கி ராமன் போன வழியை விட்டே அந்த வழியை வைத்து வெளியே எடுக்காமல் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் ஆழ்வார் சாதித்தா போலே, ராமன் இன்னைக்கு வருவன் என் அதையே பார்த்து கொண்டு பரதன் இருந்தான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையே 14 ஆண்டுகளும் நாட்டை ஆண்டதுங்கிறது சரித்திரம். பாதுகா பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்துருவோம். இனி மேற்கொண்டு பாதுகா பிரபாவம் என்ன, பரத பிரபாவம் கேட்டே ஆகணும். அதனால பரதனுடைய பிரபாவம் என்ன, பாதுகா பிரபாவம் என்னங்கிறதை நாளை மாலை 3:30 இந்த இடத்துல உபன்யாசம் அவசியம் சரியா 3:30 ஆரம்பிச்சிடும். அதனால 3:30 வந்துருக்கோம், 3:30 5:15 வரைக்கும் சொல்லுவேன். 5:15 ராம அனுயாத்திரை டிவிடி ஸ்லைட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுவோம். அது 5:30 6:00 முடிஞ்சு போடும். 6:30 8:30 உபன்யாசம். நாளைக்கு பரத பிரபாவம் கேட்டு மேலும் பரத பிரபாவம் கேட்டுட்டு அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் கேட்டு சுந்தரகாண்டத்தில் ஹனுமத் வைபவம் வரைக்கும் பார்த்துடணும். அதனால ஹனுமாரை பத்தி